இப்பொழுது நாம் ஜபத்திற்காக நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிப்பதற்கென்று வரும்படியாக இன்னொரு தருணம் அளிக்கப்பட்டதற்காக இன்றிரவு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உயிர் வாழ்ந்து நித்திய ஜீவனின் இந்த மகத்தான வெளிப்பாடு எங்களுக்குள் தங்கியிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். பிதாவே, தேவனுடைய வார்த்தையை ஒன்றாக சேர்த்து ஆராய்வதற்கென இன்றிரவு நாங்கள் கூடி வந்துள்ளோம். இந்த மகத்தான ரகசியங்கள் உலக தோற்றம் முதற்கொண்டே
மறைக்கப்பட்டிருக்கின்றன.
அதை ஆட்டுக்குட்டியானவர் ஒருவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி தர முடியும். இந்த கடைசி காலத்தில் நாங்கள் எப்படி அவருக்கு சிறந்த ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இன்றிரவு அவர் எங்கள் மத்தியில் வந்து தமது வார்த்தையை எடுத்து அதை எங்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் மன்றாடுகிறோம். ஓ தேவனே, நாங்கள் இப்பொழுது கடைசி நாட்கள் இருக்கிறோம் என்பதை காண்கிறபடியால் கர்த்தாவே, எங்களுடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்ளவும், பலவீனராகிய எங்களுக்கு வெகு விரைவில் கர்த்தர் வரப்போகிறார் என்னும் நிச்சயத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது ஒருமுறை கூறியிருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். நாம் இங்கு கூடி வருவது எப்பொழுதும் பெரும் சிலாக்கியமாகும். நாம் ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தையை ஆராய்வது இந்த மகத்தான நம்பிக்கையை நமக்களிக்கிறது. அநேகர் நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே என்னால் முடிந்த அளவு துரிதமாக ஆராதனையை முடிக்கப் போகிறேன். கடந்த இரண்டு நாட்களாக பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினால் நான் கலிகூர்ந்தது போல நீங்களும் கலிகூர்ந்திருப்பீர்கள் என்று நான்
நம்புகிறேன்.
வெகு காலமாக எனக்கு நிகழாத ஒரு காரியம் இன்றைக்கு நிகழ்ந்தது. முத்திரைகள் உடைக்கப்படும் பாகத்தை நான் வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்தில் படித்துக்
கொண்டிருந்தேன்.
20 வருடங்களுக்கு முன்பாக நான் படித்ததுண்டு என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் அப்பொழுது எனக்கு எவ்விதத்திலும் திருப்தி ஏற்படவில்லை. இந்த முத்திரைகளில் ஏதோ விசேஷித்த ஒன்று அடங்கியிருப்பதாக எனக்கு தென்பட்டது. ஏனெனில் முத்திரைகள் கொண்டது ஒரு முழு புஸ்தகமாகும். பாருங்கள், அது அந்த புஸ்தகமாயிருக்கிறது. அந்த முழு புஸ்தகமும் முத்திரிக்கப்பட்டுள்ளது. அது ஆரம்பிக்கிறதோ, உதாரணமாக நான் இங்கு ஒரு காரியத்தை வைத்திருந்தால் அப்பொழுது நான் என்ன கருதுகிறேன் என்பதை உங்களுக்கு நான் காண்பிப்பேன். இதோ ஒரு முத்திரை உள்ளது, இங்கே ஒரு முத்திரை உள்ளது, இது மற்றொன்று. இதை இவ்விதம் சுருட்டுகிறோம், கடைசியில் காகிதத்தின் ஒரு சிறு பாகம் வெளியில் நீட்டிக் கொண்டிருக்கும். அது முதலாம் முத்திரை. அது சரி, அது புஸ்தகத்தின் முதல் பாகம். அதன் பின்பு அடுத்த முத்திரை. அது மறுபடியும் இவ்விதமாக அதன் பக்கவாட்டில் சுருட்டப்பட்டு முடிவில் வேறொரு பாகம் வெளியில் நீட்டிக் கொண்டிருக்கும். அப்படியெனில் ஆக மொத்தம் இரண்டு முத்திரைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த விதமாக சுருள்களாக வேத புஸ்தகம் முழுவதுமே அக்காலத்தில் எழுதப்பட்டது. ஆகவே இம்முத்திரைகளை நாம் உடைக்கும் போது புஸ்தகத்தில் உள்ள ரகசியங்கள்
வெளியரங்கமாகின்றன.
நீங்கள் எரேமியாவின் புஸ்தகத்தை படித்து பார்த்தீர்களா? உங்களில் அநேகர் சென்ற இரவு அந்த பாகத்தை குறித்துக் கொண்டீர்களா? அது எழுதி முத்திரிக்கப்பட்டு அவன் 70 வருட சிறைவாசம் கழித்து தன் உரிமைகளை பெற்றுக் கொள்ள வரும் வரை அது வைக்கப்பட்டிருந்தது. நான் அதை ஆராய்ந்து படிக்க நிச்சயம் விரும்புகிறேன். அவை எல்லாவற்றையும் விவரிக்க முடியாது, ஏனெனில் அது நித்திய வார்த்தையாக நித்திய புஸ்தகமாக இருக்கிறது. ஆகையால் முக்கியமான பாகங்களை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள முயல வேண்டும். இன்றைக்கு நான் படித்த பொழுது அநேக வேத வாக்கியங்களை குறித்துக் கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் இவைகளை படிக்கலாம். நீங்கள் ஆய்ந்து படிக்கையில் ஒலிநாடாக்களில் கேட்கும் போதும் அதை குறித்து அதிகமாகவே வெளிப்படும். அநேக காரியங்கள் இருக்கின்றன. எனக்கு அறையினுள் வெளிப்பட்ட விதமாக எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு இந்த மேடையின் மேல் நின்று வெளிப்படுத்தினால் அது மிகவும் அற்புதமாயிருக்கும். ஆனால் நான் இங்கு வந்தவுடன் ஒருவாறு நெருக்கப்படுவதனால் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கருதி சிலவற்றை கடந்து முக்கியமான பாகத்தை மாத்திரமே அவர்களுக்கு எடுத்துரைக்க முடிகிறது. சகோதரன் அங்கிரைன் தம்முடைய மகிமை விட்டு இறங்கி வந்தார் என்னும் பாட்டை இப்பொழுது பாடினார். அதை நான் நிச்சயமாகவே பாராட்டுகிறேன். அவர் தம்முடைய மகிமையை விட்டு இறங்கி வரவில்லை என்றால் இன்றிரவு நம்முடைய நிலை என்னவாயிருக்கும்? ஆகவே நமக்கு உதவி செய்ய அவர் இறங்கி வந்ததற்காக அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாயிருப்போம். இப்பொழுது அநேகர் நின்று கொண்டிருப்பதால் நம்மால் முடிந்தவரை துரிதமாக முடிக்க முயல்வோம். அதாவது துரிதமாக முடித்து விடுவேன் என்ற கருத்தில் நான் கூறவில்லை. நம்மால் முடிந்தவரை ஆராதனையை சீக்கிரம் துவக்கலாம் என்ற கருத்தில் நான் கூறினேன். இப்பொழுது நாம் திருப்புவோம். நாம் இதுவரை வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் அதிகாரம் வரை பார்த்துவிட்டோம். சென்ற இரவு ஐந்தாம் அதிகாரத்தையும் தியானித்தோம். இன்றிரவு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்தை துவக்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த அதிகாரத்தை ஆராயும் போது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படும் அநேக பாகங்களை நாம் குறிப்பிட நேரிடும். ஏனெனில் அந்த புஸ்தகம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாய் அமைந்துள்ளது. பாருங்கள், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக வெளிப்படுத்துகிற புஸ்தகமாய் உள்ளது. தேவன் தம்மையே இந்த புஸ்தகத்தில் வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்மை கிறிஸ்துவின் மூலமாய் புஸ்தகத்தில் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்து தேவனுடைய வெளிப்படுத்தலாயிருக்கிறார். அவர் தேவனை வெளிப்படுத்த வந்தார். ஏனெனில் அவரும் தேவனும் ஒன்றாயிருக்கின்றனர். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து உலகத்தை தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார். வேறு விதமாக கூறினால், நீங்கள் காணும்படியாக தேவன் கிறிஸ்துவின் மூலம் தம்மை வெளிப்படுத்தாதிருந்தால் தேவன் யார் என்பதை நீங்கள் ஒருபோதும் அறிந்து கொண்டிருக்கவே மாட்டீர்கள். பல வருடங்களுக்கு முன்னால் தேவன் என் பேரில் கோபம் கொண்டிருக்கிறார், ஆனால் கிறிஸ்துவோ என்னை நேசிக்கிறார் என்று நான் நினைத்ததுண்டு. உண்மையை கூறினால் அவர்கள் இருவரும் ஒருவர்தான் என்பதை பின்பு கண்டுகொண்டேன். கிறிஸ்து தேவனுடைய இருதயமாயிருக்கிறார். பாருங்கள், இப்பொழுது நாம் இதை ஆய்ந்து படிக்கையில் நாம் அதை இப்பொழுது ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் மூன்று அதிகாரங்களும் அதை குறித்து நாம் நன்கு ஆராய்ந்தோம். ஏழு சபையின் காலங்களை விவரிக்கின்றன. ஏழு சபை காலங்கள் அல்லாமல் ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலங்கள், கலசங்கள், தவளைகள் போன்ற அசுத்தாவிகள், இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டுள்ளன. என்னை ஒரு பெரிய படம் வரைந்து இவை எல்லாவற்றையும் அதனதன் ஸ்தானத்தில் பொருத்தி நான் காண்கிற விதத்தில் உங்களுக்கு விவரிக்க எனக்கு மிகவும் ஆசையாயிருக்கிறது. அதை ஒரு சிறிய காகித துண்டில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் அறிவீர்கள், இதுவரையில் எல்லாமே அதில் சரியாக அமைந்துள்ளன. வந்து போன காலங்கள் அனைத்தும் சரியாக பொருந்துகின்றன. நான் வரைந்தது ஒரு கால் எல்லாமே சரியாகிறாது, ஆனால் அவ்வளவுதான் நான் அறிந்தது. என்னால் முயன்றவரை நான் சிறப்பான ஒரு செயல் புரிந்து அதில் ஏதாவது ஒரு தவறு நேரிடேன், தேவன் நிச்சயமாக அப்பிழையை மன்னிப்பார் என்று நான் நன்றாய் அறிவேன். ஆனால் இப்பொழுது முதல் மூன்று அதிகாரங்கள் ஏழு சபையின் காலங்களை பற்றினவை. அதன் பின்னர் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்தில் யோவான் பரலோகத்திற்கு எடுக்கப்படுகிறான் என்பதை நாம் கண்டறிகிறோம். பாருங்கள், நாம் சபையின் காலங்களை காண்கிறோம். சபையின் காலங்களை குறித்து அதிகம் சொல்லப்படவில்லை. அங்கேதான் ஜனங்கள் ஆச்சரியமடை போகின்றனர் என்று நான் நினைக்கிறேன். சம்பவிக்கப் போகிற உபத்திரவ காலத்திற்குள் அவர்கள் சபையை பொறுத்துகின்றனர். நான் ஞாயிற்றுக்கிழமை நேற்று கூறினபடி உபத்திரவ காலம் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏன் சம்பவிக்கவில்லை என்று அநேகர் கேட்பார்கள். அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கும், ஆனால் அவர்களோ அதை அறியாமல் இருப்பார்கள். அது எவ்விதம் இருந்ததோ அவ்விதமே இருக்கும். அது கடந்து சென்றதை அவர்கள் அறிய மாட்டார்கள். பாருங்கள், இப்பொழுது மனவாட்டியாகிய புரஜாதி சபைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் அளிக்கப்படவில்லை. இப்பொழுது ஆகவே ஒரு சபையும் ஒரு மனவாட்டியும் உள்ளனர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்கள், எல்லாமே மூன்று மூன்றாக அமைய வேண்டும், நான்காக அல்ல. அது தவறு. மூன்று, ஏழு, பத்து, பனிரெண்டு, இருபத்தி நான்கு, நாற்பது, ஐம்பது உடையாத முடியங்கள். தேவன் தம்முடைய செய்திகளை வேதத்தின் எண்களைக் கொண்டு அந்த எண்களில் உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் கவனியுங்கள், இந்த எண்களை தவிர குறைவான எண்கள் உண்டானால் அடுத்து நிகழும் சம்பவத்துடன் அது பொருந்தாது. அப்பொழுது ஆரம்பத்திலிருந்து நீங்கள் மறுபடியும் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். சகோதரன் லீவேயில் அவர்கள் இங்கு இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அன்றொரு நாள் பாதையை விட்டு விலகி செல்லும் மனிதரை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இது ஒரு லக்கை நோக்கி சுடுவது போன்றாகும். துப்பாக்கி சரிவர அமைந்து சுடுபவர் சரியான பயிற்சி பெற்று லக்கை நன்றாக நோக்கி சுட்டால் குண்டு லக்கை அடிக்கும். சுடும்போது துப்பாக்கியின் குழாய் குறியை விட்டு அசைந்து போனால், அல்லது அதிர்ச்சியினால் ஆடி போனால், அல்லது பலத்த காற்று அதை அசைத்தால் குறியோ தவறி போகும். எங்கிருந்து அதை துவங்கினாலும் மீண்டும் லக்கை சரியாக சுட வேண்டுமானால் ஆரம்பத்திலிருந்து துப்பாக்கியை சரிவர அமைத்து சுட வேண்டும். இல்லையெனில் குறி மறுபடியும் தவறி போகும். வேதாகமத்தை வாசிப்பதும் அவ்விதமாகவே அமைந்துள்ளது என்று நான் நம்புகிறேன். நாம் அதை ஆராய தொடங்கி அது சரிவர அமையவில்லை எனில் நாம் எங்கோ தவறு செய்திருக்கிறோம் என்பது அதன் அர்த்தம். ஆகையால் நாம் மீண்டும் அதை ஆரம்பத்திலிருந்து படிக்க வேண்டும். நாம் ஞானத்தை உபயோகித்து அதை புரிந்து கொள்ள முடியாது. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவரும் அதை செய்ததில்லை, செய்யவும் முடியாது என்று வேத வசனங்களைக் கொண்டு நாம் அறிந்து கொண்டோம். ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஆகவே வேதசாஸ்திர பள்ளிகள் அளிக்கும் வியாக்கியானம் எதுவாயிலும் அது ஒன்றுமில்லை. பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே அதை வெளிப்படுத்த முடியும். அது சரி, அவர் நமக்கு உதவி செய்வார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். முன்னே நடந்ததும் இப்பொழுது நடக்கிறதும் இனி நடக்கப் போகிற காரியங்களை காண்பதற்கென யோவான் 4 அதிகாரத்தில் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆனால் சபையானது 4 அதிகாரத்தில் முடிவடைகின்றது. கிறிஸ்து சபை தம்மை சந்திக்கும்படியாக அதை ஆகாயத்தில் எடுத்துக் கொள்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19 அதிகாரம் வரை அது மீண்டும் காணப்படுவதில்லை. அந்த அதிகாரத்தில் இயேசு ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தாவாக சபையுடன் திரும்ப வருகிறார். எப்பொழுதாவது ஒரு நாள் அவர் வருவார். இப்பொழுது ஓ, அதற்கு முன்னால் இவை யாவும் விவரித்து முடிக்கலாம் என நம்புகிறேன். அவ்வாறு இயலாவிடில் அதன் சாராம்சத்தையாவது நாம் அறிந்து கொள்வோம். இப்பொழுது 5 அதிகாரத்தில் இந்த முத்திரைகளை உடைத்தலையும் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தையும் பற்றி எழுதப்பட்டுள்ளது. முதலாவதாக நாம் முதலாம் முத்திரையை வாசிப்போம். ஆனால் அதற்கு முன்பு இதற்கு பின்னணியாக நேற்று மாலை கூறினவர்களை பார்ப்போம். அந்த புஸ்தகம் அதன் மூல சொந்தக்காரராகிய தேவனின் கரத்தில் இருப்பதை யோவான் கண்டான். அது எப்படி இழக்கப்பட்டது என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆதாமின் மூலமே சாத்தானின் விவேகத்தை பெற்று அவன் ஜீவ புஸ்தகத்தை பறிகொடுத்து தனக்கிருந்த உரிமை யாவையும் அவன் இழந்து போனான். அவனை மீட்பதற்கு வேறுபடியே இல்லாமல் இருந்தது.
Made in the likeness of man came down and become a redeemer to us. To redeem us. And now
பின்னர் தேவன் மனித ரூபம் கொண்டு இறங்கி நம்மை மீட்கும்படியாக ஒரு மீட்பரானார். ஆகவே கடந்த காலங்களில் ரகசியமாக இருந்தவை கடைசி காலத்தில் நமக்கு வெளிப்பட வேண்டியிருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது கண்டறிகிறோம்.
Now we find out also in this that as soon as John heard this announcement for the
இரத்தான் மீட்பர் முன்னே தம்முடைய உரிமைகளை கோரும்படியான அழைப்பை யோவான் கேட்டபோது வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவரும் அதை செய்ய பாத்திரமானாக காணப்படவில்லை என்பதை இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். அந்த புஸ்தகத்தை பார்ப்பதற்கும் கூட யாரும் பாத்திரமானாக இல்லை. அதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அதை பார்ப்பதற்கு ஒருவருமே பாத்திரமானா இல்லை. ஆகவே யோவான் அப்பொழுது அழத் தொடங்கினான். அப்படியானால் மீட்கப்படுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை என்று யோவான் அறிந்து கொண்டான். ஓ, எல்லாமே தோல்வி கண்டிருந்தது. ஆனால் யோவானின் அழுகை விரைவில் நின்றது என்பதை நாம் காண்கிறோம். ஏனெனில் 4 ஜீவன்களில் ஒன்று இல்லை. சரியாக கூறினால் மூப்பர்களில் ஒருவன், யோவானே அழவேண்டாம், புஸ்தகத்தை திறப்பதற்கு யூதா கோத்திரத்து சிங்கமானவர் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். வேறு விதமாக கூறினால் அவர் மேற்கொண்டு ஜெயங்கொண்டு விட்டார். யோவான் திரும்பி பார்த்து ஒரு ஆட்டுக்குட்டி வருவதை கண்டான். அது ரத்தம் தோய்ந்ததாய் அடிக்கப்பட்டு காயப்பட்டதாய் இருந்திருக்க வேண்டும். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி. உண்மையாகவே அது இன்னமும் ரத்தம் தோய்ந்ததாய் இருந்தது. நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டுவீர்களேயானால் அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்ட விதமாகவே செய்வீர்களேயானால் அது ரத்தம் தோய்ந்ததாயிருக்கும். ஆகவே ஆட்டுக்குட்டி உண்மையாகவே ரத்தம் தோய்ந்ததாயிருக்கின்றது. அது சிலுவையில் துண்டு துண்டாக துண்டிக்கப்பட்டது. விலாவில் ஈட்டியால் குத்தப்பட்டு கைகள் ஆணிகளால் கடாவப்பட்டு தலையோ முள்முடியால் சூட்டப்பட்டிருந்தது. அவர் மிகவும் கோரமான பயங்கரமான நிலையில் இருந்தார். இத்தகைய ஆட்டுக்குட்டியானவர் புறப்பட்டு வந்து மீட்பின் முழு உரிமை பத்திரத்தை கையில் கொண்டவராய் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவரின் அருகில் சென்று அப்புஸ்தகத்தை அவர் கையிலிருந்து எடுத்து முத்திரைகளை உடைத்து புஸ்தகத்தை திறந்தார். இச்சம்பவம் நிகழ்ந்தபோது பரலோகத்தில் மகத்தான காரியங்கள் சம்பவித்தன என்பதை நாம் கண்டோம். 24 மூப்பர்களும் ஜீவன்களும் பரலோகத்தில் உள்ள யாவரும் பாத்திரவான் என்று ஆர்ப்பரிக்க துவங்கினர். இதோ தூதர்கள் வந்து பரிசுத்த ஆண்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொக்கலசங்களை ஊற்றினர். பலிபீடத்தின் கீழிருந்த பரிசுத்தவான்கள் சத்தமிட்டனர். ஆட்டுக்குட்டியானவரே, நீர் பாத்திரவானாயிருக்கிறீர். நீர் எங்களை மீட்டுக்கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று பாடினர். ஓ, என்னே, அவர் புஸ்தகத்தை திறந்தபோது பரலோகத்தில் இவ்விதம் சம்பவித்தது. நீங்கள் பாருங்கள், அந்த புஸ்தகம் உண்மையாகவே உலக தோற்றத்திற்கு முன்னாலேயே திட்டமிட்டு எழுதப்பட்டது. இந்த புஸ்தகம், வேத புஸ்தகம், உலக தோற்றத்திற்கு முன்னால் எழுதப்பட்டது. கிறிஸ்துவும் ஆட்டுக்குட்டியானவராக உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்டார். அவருடைய மனவாட்டி அங்கத்தினரின் பெயர்கள் உலக தோற்றத்திற்கு முன்னமே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டன. ஆனால் அப்பொழுது அது முத்திரிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுதோ அதில் யாருடைய பெயர்கள் இருக்கின்றன என்பதை குறித்த யாவும் வெளிப்படுத்தப்படுகின்றன. என்ன ஒரு மகத்தான காரியம்! யோவான், ஆமென், துதியும் கனமும் அவருடையது என்று அவன் கூறியதை பரலோகத்திலுள்ள யாவரும் பூலோகத்தில் உள்ள அனைவரும் கேட்டதாக உரைக்கிறான். பரலோகத்தில் அவனுக்கு அது ஒரு மகத்தான தருணமாயிருந்தது. ஏனெனில் ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரவானாயிருந்தார். ஆகவே இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது இன்றிரவு நாம் ஆறாம் அதிகாரத்தை தியானிக்க தொடங்கும் இச்சமயத்தில் ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை கையில் ஏந்தியவாறு நின்று கொண்டு ரகசியங்களை வெளிப்படுத்த தொடங்குகிறார். ஓ, இன்றைக்கு முற்றிலுமாக நான் கூறுவதை புரிந்து கொள்ள ஜனங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இன்று பகல் 12 மணி அளவில் பரிசுத்த ஆவியானவர் என் அறைக்குள் நுழைந்து, நான் உங்களிடம் கூறத்தக்கதாக நான் குறிப்பெடுத்துக் கொண்டிருந்த ஒன்றை திருத்திராவிட்டால் நான் உங்களிடம் இன்று செய்தி அளிக்கும் போது பயங்கரமான தவறு ஒன்றை பிரசங்கித்திருப்பேன். நான் பழைய பிரசங்கங்களில் இருந்து சிலவற்றை எடுத்து அப்பொழுது குறிப்பு எழுதிக் கொண்டிருந்தேன். அதை குறித்து என்னிடம் வேறொன்றும் இல்லாதிருந்தது. இரண்டாம் முத்திரையின் ரகசியம் எனக்கு தெரியாது. அநேக வருடங்களுக்கு முன்னர் இதை குறித்து நான் அளித்த செய்தியிலிருந்து சில குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் டாக்டர் ஸ்மித் என்பவரின் கருத்துக்களையும் அநேக பிரசித்தி வாய்ந்த போதகர்கள் கொண்டிருந்த கருத்துக்களையும் ஒன்றாக தொகுத்து அப்பிரசங்கத்தை ஆயத்தம் செய்தேன். அவர்கள் யாவரும் அதைத்தான் விசுவாசித்தனர். ஆகவே நான் அதை எடுத்து எழுதி வைத்துக் கொண்டேன். இவைகளை ஆதாரமாக வைத்துக் கொண்டு முதலாம் முத்திரையை இந்த கோணத்திலிருந்து படிக்கலாம் என்று தீர்மானம் செய்தேன். ஆனால் இன்று ஏறக்குறைய 12 மணிக்கு பரிசுத்த ஆவியானவர் வேகமாய் அறைக்குள் நுழைந்தார். உடனே முதலாம் முத்திரை குறித்த ரகசியம் முழுவதும் திறக்கப்பட்டு வெளிப்பட்டது. நான் இன்றிரவு இங்கே நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிஜமோ, அதை போலவே நான் இங்கு கூறப்போகின்ற சுவிசேஷ சத்தியமும் நிஜமாகவே இருக்கிறது. அதை நான் சற்று முன்புதான் அறிந்தேன். ஏனென்றால் ஒரு வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பட்டதாக இருந்தால் அது வெளிப்பாடே அல்ல. சில காரியங்கள் சத்தியமாக தென்படும், ஆனால் அவை சத்தியமாய் இல்லாமல் இருக்கக்கூடும். பாருங்கள், அதை போல தோன்றும், ஆனால் அது அதுவல்ல. ஆட்டுக்குட்டியானவர் இப்பொழுது புஸ்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் காண்கிறோம். ஆறாம் அதிகாரத்தை இப்பொழுது படிப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் ஒன்று சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இப்பொழுது அது முதலாம் முத்திரை. இந்த ஒன்றை நாம் இன்றிரவு தேவ கிருபையை கொண்டு விரிவாக விவரிக்கப் போகிறோம். ஒரு மனிதன் இதனை தன் சொந்த ஞானத்தில் வியாக்கியானம் செய்ய முயன்றால் அவன் ஆபத்துகள் நிறைந்த நிலத்தின் மேல் நடக்கிறான். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள். பாருங்கள், ஆகவே அது எனக்கு வெளிப்பாட்டினால் வருமானால் அதை நான் உங்களுக்கு கூறுவேன், அல்லது அதை நான் என் சிந்தையின் மூலம் எடுப்பேனேயாகில் அதை குறித்து நான் பேசும் முன்னரே உங்களுக்கு அதை கூறிவிடுவேன். நான் இன்றிரவு இங்கே நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உறுதியோ, அதேபோல் நான் கூறப்போகும் இதன் விளக்கம் நான் சர்வவல்லவரிடமிருந்து இன்று நேரடியாக பெற்ற வெளிப்பாடு என்பது உறுதி. வேதத்தின் இப்பகுதிக்கு வரும்பொழுது நான் மாறாக கூறுகின்ற சுவாபம் உடையவன் அல்ல. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது என்ன என்பது உங்களுக்கு புரிகிறது என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், இப்பொழுது நீங்கள் சிலவற்றை சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று இங்கு வைக்கப்படுவதாக இருந்து அது இங்கு வைக்கப்படுவதற்கு முன்பாகவே நாம் அதை குறித்து பேச முடியாது. பாருங்கள், உங்களுக்கு புரிகின்றதா? நீங்கள் ஏதோ ஒன்றை கவனிக்கின்றீர்களா? பாருங்கள், இப்பொழுது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட சுருள் புஸ்தகம் இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவரால் வெளியிடப்படுகிறது. அந்த பகுதியைத்தான் நாம் இன்றிரவு அணுகிறோம். தேவன் நமக்கு ஒத்தாசி செய்வாராக. முத்திரைகள் உடைக்கப்பட்டு வெளிப்படும் போது புத்தகத்தில் உள்ள ரகசியங்கள் வெளிப்படுகின்றன. இப்பொழுது பாருங்கள், இதுதான் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம். இப்பொழுது நாம் அதை நம்புகிறோம். நாம் நம்பவில்லையா? அது முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் என்று நாம் நம்புகிறோம். முத்திரிக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தை நாம் முன்பு ஒருபோதும் அறிந்ததில்லை. ஆனால் அது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. அது புஸ்தகத்தின் பின்புறத்திலே ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. நாம் இந்த விதமான புஸ்தகத்தை குறித்து பேசுவோமேயானால் அது ஒவ்வொரு முத்திரையாக ஏழு தோல்வார்களினால் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அது இதை போன்ற புஸ்தகம் அல்ல. அது ஒரு சுருளாயிருந்தது. அந்த சுருளை அவிழ்க்கும் போது முதலாவது வருகின்றது. அதன் பின் இரண்டாம் முத்திரை அங்கு உள்ளது. அதனுள்ளே என்ன எழுதப்பட்டுள்ளது என்று அது கூறுகின்றது. ஆனால் அது ஒரு ரகசியமாக உள்ளது. ஆனால் அதே சமயத்தில் நினைவில் கொள்ளுங்கள், அந்த புஸ்தகமானது முத்திரிக்கப்பட்டிருந்த போதிலும் நாம் அதை ஆராய்ந்துள்ளோம். இப்புஸ்தகம் ரகசியம் அடங்கிய வெளிப்பாடான புஸ்தகமாய் உள்ளது. பாருங்கள், இந்த புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தல்களின் புஸ்தகம். காலங்கள் முழுவதுமாக மனிதனதை ஆராய்ந்து அதற்குள் இருப்பதை பெற்றுக்கொள்ள முயன்றான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் அனைவரும் அதை அறிந்துள்ளோம். ஒருமுறை நான் நினைவு கூறுகிறேன், திரு போகன்னான், இப்பொழுது அவர் இன்றைய கூட்டத்தில் இருந்தால் அல்லது அவர் பந்துக்கள் யாராயினும் இருந்தால், நான் இப்போது கூறப்போவதை அவமரியாதையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். திரு போகன்னான் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் நான் பணிபுரிந்து கொண்டிருந்த போது அவர் அரசாங்க பொது சேவைத்துறை மேற்பார்வையாளராக இருந்தார். நான் ரட்சிக்கப்பட்டவுடன் ஒரு நாள் அவரோடு வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். அதற்கு அவர், நான் அதை வாசிக்க முயற்சித்திருக்கிறேன் என்றார். திரு போகன்னான் ஒரு அருமையான மனிதர். அவர் ஒரு ஸ்தாபனத்தில் அங்கத்தினராயிருந்தார். ஆனால் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர் என்று நான் அறியேன். அவர் என்னிடம், யோவான் காரமுள்ள உணவை அன்றிரவு வயிறு புடைக்க தின்று உறங்க சென்றிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். நான் அதை குறித்து அவரிடத்தில் எதிர்த்து பேசிய போது என்னுடைய வேலையே பறிபோயிருக்க முடியும். ஏனென்றால் நான், அதை கூற நீங்கள் வெட்கப்படவில்லையா என்று கேட்டேன். நான் அப்பொழுது ஒரு வாலிப பையனாக இருந்தேன். ஆனால் நான் தேவனுடைய வார்த்தை குறித்து அபிதம் கூற நீங்கள் வெட்கப்படவில்லையா என்று கேட்டேன். பாருங்கள், அப்பொழுது எனக்கு 22 அல்லது 23 வயது இருக்கும். வேலை கிடைப்பது என்பதோ அந்நேரத்தில் அபூர்வமாயிருந்தது. ஆயினும் தேவனுடைய வார்த்தை எவ்விதத்திலாவது அவமதிக்கப்படுவதை நான் கேட்ட போது எனக்கு ஒரு பயம் ஏற்படுவதுண்டு. அது சத்தியமாகும். அனைத்துமே சத்தியம். யோவான் கண்டது ஒரு சொப்பனம் அன்று அல்லது ஒரு தீக்கரமும் அல்ல. அவன் ஆகாரம் உட்கொண்டதனாலும் அல்ல. அவன் தேவனுடைய வார்த்தையை புஸ்தக வடிவில் எழுத முயன்றதன் காரணத்தால் ரோம அரசாங்கத்தால் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டான். கர்த்தருடைய நாளில் அவன் அத்தீவில் இருந்தான். அவனுக்கு பின்னால் எக்கால சத்தம் போன்ற ஒரு பெருவெள்ளத்தின் சத்தத்தை கேட்டு அதை பார்க்க திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளை கண்டான். அங்கே அவைகளின் மத்தியில் தேவகுமாரன் நின்று கொண்டிருந்தார். அந்த புஸ்தகம் ஒரு வெளிப்பாடாக உள்ளது. வெளிப்பாடு என்பது அதுவரை அறிவிக்கப்படாத ஒன்றை வெளிப்படுத்தலாகும். இப்பொழுது நீங்கள் அதை மறவாதபடிக்கு இதை கவனியுங்கள். அது கடைசி காலம் வரை அறிவிக்கப்படாமல் மூடப்பட்டுள்ளது. பாருங்கள், அதில் அடங்கியுள்ள ரகசியம் முழுமையும் கடைசி காலம் வரை அறிவிக்கப்படாமல் மூடப்பட்டுள்ளது. அவ்வாறே வேதம் கூறுவதை நாம் இங்கே பார்க்கலாம். இப்பொழுது முத்திரைகள் உடைக்கப்படும் போது அப்புஸ்தகத்தில் அடங்கியுள்ள ரகசியங்கள் வெளிப்படும். முத்திரைகள் முற்றிலும் உடைக்கப்பட்டு விட்டால் மீட்பின் சமயம் முடிவடைந்து விட்டது. ஏனெனில் அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் தம் மத்தியஸ்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு தம் உரிமைகளை பெற்றுக்கொள்ள வந்து விடுவார். அதன் நடுவில் அவர் மத்தியஸ்தராயிருந்தார். ஆனால் முத்திரைகள் உடைக்கப்படுவது ஆரம்பிக்கையில் அவைகளை குறித்த உண்மையான வெளிப்படுத்தல்கள் சம்பவிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் பிரகாரத்தை விட்டு முன் வருகிறார். அது வார்த்தையின்படியாய் உள்ளது. நாம் சென்ற இரவு அதை வாசித்தோம். அவர் புறப்பட்டு வந்த புஸ்தகத்தை எடுத்தார். அப்பொழுது அவர் மத்தியஸ்தர் அல்ல. ஏனென்றால் அவர்கள் அவரை சிங்கம் என்று அழைத்தனர். அப்படியானால் அவர் ராஜா. அப்பொழுது அவர் மத்தியஸ்தர் அல்ல. இந்த முத்திரைகளில் உள்ள நடிகர்கள் முதலாம் சபையிலேயே நடிக்க ஆரம்பிக்கின்றனர். இவைகளின் பின்னணியை நம்மால் முடியும் அளவிற்கு அவைகளை நாம் முழுமையாக பெற்றுக் கொள்வோம் என்பதை இப்பொழுது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன் முகமூடிகளை மாற்றுவதனால் தான் நடிகர் எனப்படுகிறார். ஆகவேதான் நடிகர்கள் என்று நான் கூறுகிறேன். பாருங்கள், இன்றிரவு நாம் சிந்திக்கப் போகும் நாடகத்தில் சாத்தான் தனது முகமூடியை மாற்றிக்கொண்டே போவதை நாம் காணப்போகிறோம். மற்ற நடிகர் அனைவரும் அவ்விதமே செய்கிறார்கள். கிறிஸ்து ஆவியின் ரூபமாயிருந்து மனித ரூபம் கொண்ட போது அவர் ஒரு நடிகனின் ஆடையை உடுத்திக் கொண்டார். அதாவது மனித உடல். அவர் மீட்கும் இரத்தானாவதற்கு மனித ரூபம் கொண்டு இறங்கி வந்தார். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அது ஒரு நடிகனின் ரூபம் மாத்திரமே. அதன் காரணமாகத்தான் எல்லாமே ஜீவன் மிருகம் போன்ற உவமைகளாக கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் அது ஒரு நாடகமாகும். இந்த நடிகர்கள் முதலாம் சபையின் காலம் தொடங்கி நடிக்கிறார்கள். ஏனெனில் கிறிஸ்து தம்மை ஏழு சபையின் காலங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? சரி, பாருங்கள், கிறிஸ்து தம்மை ஏழு சபையின் காலங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ஏழு சபையின் காலங்கள் தோறும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. சபையின் கால முடிவில் ஏழாம் தூதனின் செய்தி சபையின் காலங்களில் வெளிப்படாத ரகசியங்களை சபைக்கு வெளிப்படுத்தி தரும். பாருங்கள், நாம் அதை இப்பொழுது காணலாம். ஆனால் அவைகளின் உண்மையான நிலை அப்பொழுது வெளிப்படவில்லை. வேதம் கூறும் காலங்களில் ரகசியங்கள் உண்டாயிருந்தன. அவர்கள் யாவரும் யோவான் கண்ட விதமாகவே இச்சம்பவங்களை அர்த்தம் கொண்டனர். இப்பொழுது யோவான் வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்யும் ஒருவன் என்றான். ஆனால் அதை குறித்த ரகசியம் என்னவென்றால், அந்த சவாரி செய்பவனோடு ஒரு ரகசியம் செல்கிறது. இப்பொழுது அது என்னவாக இருந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அது வெளிப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் இனத்தான் மீட்பராக மத்தியஸ்த ஊழியம் செய்து பிதாவின் சிங்காசனத்தை விட்டு புறப்பட்ட பின்னர் இந்த ரகசியங்களின் அர்த்தம் வெளிப்படும். நான் இப்பொழுது ஒன்றை கூறப்போகிறேன். இப்பொழுது யாராவது இந்த உள்நடக்கலை பெற்றுக் கொண்டால், எந்த மனிதனும் அவன் விரும்பியதை பேசலாம். சரியென்று அவனுக்கு காணப்படுவதை அவன் பேசுவதற்கு உரிமை உண்டு. ஒரு போதகர் இப்பொழுது நான் கூறப்போவதை தன் சபையோருக்கு அறிவிக்க விருப்பம் கொள்ளாமல் இருந்தால் அதை அறிவிக்க வேண்டாம். நான் யாருக்கென்று அனுப்பப்பட்டேனோ அவர்களுக்காக இதை கூறுகிறேன். ஆகையால் சத்தியம் என்னவென்பதை நான் வெளிப்படுத்த வேண்டும். பாருங்கள், இங்கே மத்தியஸ்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு யார் யாருடைய பெயர் உலக தோற்றத்துக்கு முன் எழுதப்பட்டுள்ளது என்பது தெரியும். அப்பெயர் கொண்டவர்கள் உலகத்தில் தோன்றும் வரை அவர் மத்தியஸ்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா? முன்குறித்தலின் பரிபூரணம். பாருங்கள், அது சரி. தேவன் எவர்களை நித்திய ஜீவனுக்கு என்று நியமித்தாரோ அவர்களுக்காக அவர் மரிக்க வந்தார். பாருங்கள் பாருங்கள், அவர் அவர்களை தம் முன்னறிதலினாலே கண்டார். அது அவருடைய சுய சித்தம் அல்ல. யாருமே கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் யார் கெட்டு போவார்கள், யார் கெட்டு போவதில்லை என்பதை அவர் முன்னறிந்திருந்தார். ஆகையால் பூலோகத்தில் தோன்றாத ஒருவரின் பெயர் அதில் இருந்தாலும் கூட அந்த மனிதன் தோன்றி ரட்சிக்கப்படும் வரை கிறிஸ்து மத்தியஸ்த ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கடைசி பெயர் வெண்மையாக்கும் திரவத்தில் விழுந்த மாத்திரத்தில் அவருடைய மத்தியஸ்த ஊழியம் முடிவு பெறும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாருங்கள், அவர் மத்தியஸ்த பிரகாரத்தை விட்டு புறப்பட்டவுடன் அது நியாயாசனமாக மாறுகிறது. அப்பொழுது கிறிஸ்துவை விட்டு அப்பாற்பட்டிருப்பவர்களுக்கு ஐயோ. இப்பொழுது கவனியுங்கள், ஆட்டுக்குட்டியானவர் பிதாவினிடத்திலிருந்து தாம் மத்தியஸ்த ஊழியம் செய்த ஸ்தலத்தை விடும்பொழுது அது வெளிப்படும். இப்பொழுது இது வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரமாகும். அவர் முத்திரைகளின் புஸ்தகத்தை அல்லது முத்திரைகளோடு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை எடுத்து அவைகளை உடைத்து காண்பிக்கிறார். கவனியுங்கள், இப்பொழுது உள்ள கடைசி காலத்தில் மத்தியஸ்த ஊழியம் முடியும் போது சபை காலங்கள் யாவும் முடிவு பெறுகின்றன. முதலாம் சபையாகிய எபேசபையின் காலத்தில் அவர் வருகை தந்து வெளிப்பாட்டை அளித்து தூதனை அனுப்பினார். என்ன சம்பவிக்கிறது என்று நாம் தொடர்ந்து பார்க்கையில் கவனிப்போம். இதோ அதனுடைய திட்டம் உள்ளது. ஒரு காரியம் முதலில் சம்பவிக்கும் போது அது பரலோகத்தில் முதலில் அறிவிக்கப்படுகிறது. சம்பவிப்பது என்ன? ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது. அது என்ன? ஒரு ரகசியம் வெளியரங்கமாகிறது. பாருங்கள், ரகசியம் வெளிப்படும் போது எக்காலம் முழங்குகிறது. அது போர் உண்டாகும் என்று அறிவிக்கிறது. ஒரு வாதை விழுகிறது. சபையின் காலம் திறக்கப்படுகிறது. பார்த்தீர்களா? யுத்தம் எதற்காக? அந்த சபையின் தூதன் முழுவதும் வெளிப்படாத தேவ ரகசியத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆனால் தேவ ரகசியத்தை பெற்றுக் கொண்ட பின் தேவ ரகசியமானது அவனிடத்தில் அளிக்கப்பட்ட பிறகு அவன் ஜனங்களிடையே செல்கிறான். அவன் அங்கே என்ன செய்கிறான்? அவன் அந்த செய்தியை பிரகடனப்படுத்த ஆரம்பிக்கிறான். அது எதை தொடங்குகிறது? ஒரு யுத்தத்தை, ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை துவக்குகிறது. அதன் பின்னர் தேவன் அவருடைய செய்தியாளரையும் அக்காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் எடுத்துக்கொண்டு நித்திரையடை செய்கிறார். அதன் பின்னர் அவர் செய்தியை புறக்கணித்தவர்கள் மீது வாதையை வரப்பண்ணுகிறார். தற்காலிக நியாய தீர்ப்பு. அது முடிவடைந்த பின்னர் அவர்கள் ஸ்தாபனமாகி ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொண்டு வெஸ்லி போன்ற மனிதர்களின் கிரியைகளில் முக்கியத்துவம் செலுத்த துவங்குகிறார்கள். அப்பொழுது மறுபடியும் எல்லாமே குழப்பமடைகிறது. பின்னர் வேறொரு தேவ ரகசியம் புறப்பட்டு வருகிறது. அப்பொழுது என்ன சம்பவித்தது? மற்றும் ஒரு சபையின் காலத்திற்கென வேறொரு செய்தியாளன் பூமியில் தோன்றுகிறான். பாருங்கள், அவன் வரும்போது எக்காலம் ஊதுகிறான், அவன் போரை அறிவிக்கிறான். பாருங்கள், அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? முடிவாக அவன் எடுக்கப்படுகிறான். அவன் மரித்த பின்பு வாதை விழுந்து அவர்களை அழிக்கிறது. ஆவிக்குரிய மரணம் சபையை தாக்குகிறது. அவள் அந்த குழுவோடு அழிகிறாள். இது ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்கிறது. ஓ, அது ஒரு மகத்தான திட்டம். கடைசி தூதன் தோன்றும் வரை இது சம்பவிக்கிறது. கடைசி தூதன் வெளிப்படுத்துவதற்கு ஒரு பிரத்யேகமான ரகசியம் அளிக்கப்படவில்லை. ஆனால் அவனுக்கு முன்பிருந்த காலங்களில் உண்மையாக வெளிப்படாத சகல சத்தியங்களையும் திரட்டி அவனுக்கு வெளிப்பாடு அவ்வப்போது அளிக்கப்படும் போது அவைகளை அவன் தன் காலத்தில் எடுத்துரைக்கிறான். அதை குறித்து அறிய வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 10:1-4 வரை படியுங்கள். அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அது சரி. பாருங்கள், புஸ்தகத்தை எடுத்து அதன் முத்திரைகளை உடைத்து அதனுள் அடங்கிய ரகசியத்தை 7 தூதனுக்கு காண்பிக்கிறார். தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துவது மாத்திரம் 7 தூதனின் ஊழியமாக அமைந்திருக்கிறது. 7 சபையின் காலங்களை குறித்து வேதத்தில் கூறப்பட்டவைகள் நிறைவேறியுள்ளன என்பதை நாம் சரித்திரபூர்வமாய் சில நாட்களுக்கு முன்பு நிரூபித்து காண்பித்தோம். பாருங்கள், அது 7 சபைக்கு 7 தூதன் அளித்த செய்தியாகும். சரி, கடந்த காலங்களில் தேவ ரகசியமாய் இருந்தவைகளை 7 தூதன் அவன் காலத்தில் வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 10:1-7 வரையிலான வசனங்கள் அவ்விதம்
கூறுகின்றன.
7 தூதன் தன் நாட்களில் சுவிசேஷ எக்காலத்தை பலமாய் முழங்கி எல்லா தேவ ரகசியத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். ஆதி சபையின் காலங்களில் அது இவ்விதம் வந்தது. அந்த உபதேசத்தை குறித்து நாம் இன்னும் சிறிது நேரத்தில் காண்போம். முதலாவதாக அது பேசப்பட்டு அதன் பின் உபதேசமானது. அது பின்னர் உபதேச சட்டமாக மாறி பின் ஒரு சபையாகி இருளின் காலங்களுக்குள் சென்றது. அதன் பின்னர் இருளின் காலங்களில் லூத்தர் தோன்றி முதல் சீர்திருத்தத்தை உண்டு பண்ணினார். அவருடைய சபையின் காலத்தில் அதற்கு முன்பு மறைவாயிருந்த ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ஆனால் எல்லா ரகசியங்களையும் அவர் வெளிப்படுத்தி முடிக்கவில்லை. அதன் பின்னர் வெஸ்லி தோன்றி பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதை பிரசங்கித்தார். அவர் சிலவற்றை அதிகமாய் பெற்றுக் கொண்டார். ஆயினும் அவர் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்த முடியவில்லை. ஆங்காங்கே தவறான போதகத்தை அவர் நிறுவனம் கை கொண்டனர். உதாரணமாக வெஸ்லி முழுக்கு ஞானஸ்தானத்திற்கு பதிலாக தெளிக்கப்படுதலை கை கொண்டார். அவ்வாறே லூத்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதற்கு பதிலாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் இவ்விதமாக வித்தியாசமானவைகளை பெற்றிருந்தனர். பின்னர் பெந்தேகோஸ்தே காலம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்துடன் தோன்றியது. அவர்கள் அதை ஆதாரமாக கொண்டு ஒரு ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டனர். அதன் பின்னர் வேறொரு சபை காலம் இராது. அத்துடன் அது முடிவடைகிறது. அது பிலடெல்பியா சபை இல்லை, இப்பொழுது லவோதிக்கேயா சபை. ஆனால் அதற்கு பின் ஒவ்வொரு சபையின் செய்தியாளனும் அந்த சபையின் காலம் முடிவடையும் போது தோன்றுகிறான் என்பதை நாம் வேதத்தை ஆராயும் போது அறிந்து கொண்டோம். பவுல் அவன் சபையின் காலத்தின் முடிவில் தோன்றுகிறான். அவ்வாறே இரேனியஸ் சபையின் காலம் முடிவடையும் நேரத்தில் தோன்றினார். மார்ட்டினும் சபையின் காலத்தின் முடிவில் தோன்றினார். லூதர் கத்தோலிக்க சபையின் காலம் முடிவில் தோன்றினார். என்ன, வெஸ்லி லூத்தரன் காலம் முடிவில் தோன்றினார். பெந்தேகோஸ்தே பரிசுத்தமாக்கப்படுதல் போதிக்கப்பட்ட காலத்தின் முடிவில் தோன்றி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து போதித்தது. பெந்தேகோஸ்தே சபையின் காலம் முடிவில் நாம் ஒரு செய்தியை பெறப்போகிறோம் என்பதாக தேவனுடைய வார்த்தையின்படி இன்றிரவு தேவ ஒத்தாசையை கொண்டு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கடைசி கால செய்தியாளன் அதுவரை தளர்ந்து விடப்பட்டு காணப்பட்ட பாகங்களை எல்லாம் நேராக்கி சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கென தேவனை குறித்த முழு ரகசியத்தையும் வெளிப்படுத்துவான். பின்னர் வேதத்தில் எழுதப்படாத 7 ரகசியமான இடிமுழக்கங்கள். அது சரி. ஆகவே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான விசுவாசத்துக்கான மனவாட்டியை ஒன்று சேர்ப்பதற்கென்று இந்த கடைசி நாட்களில் அந்த 7 இடி முழக்கங்களின் மூலமாக வெளிப்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் இப்பொழுது நம்மிடம் உள்ளதைக் கொண்டு நாம் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்ல முடியாது. அங்கே ஏதோ ஒன்று உள்ளது. நாம் இன்னும் தூரம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது தெய்வீக சுகமளிப்பிற்கு கூட போதிய விசுவாசம் நம்மிடத்தில் இல்லை. ஒரு இமைப்பொழுதில் நம் சரீரம் மாறி நாம் இப்பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நமக்கு போதிய விசுவாசம் இருக்க வேண்டும். சற்று கழித்து கர்த்தருக்கு சித்தமானால் அது எங்கு எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் கண்டறியலாம். அதன் பின்னர் பொல்லாங்கு செய்த இவர்களுடைய நியாய தீர்ப்புகளை குறித்து இப்பொழுது பாருங்கள். இந்த கடைசி முத்திரை இப்பொழுது உடைக்கப்படும் வரையிலும் காலங்கள் முழுவதும் இம்முத்திரைகள் உடைக்கப்பட்டே வந்தன. அவர்கள் இப்போது போலவே அப்பொழுது முத்திரைகளை கவனித்து வந்தனர். அவர்கள் செய்வது என்ன என்பதை யூகிக்க மட்டுமே செய்தனர். இப்பொழுது காலங்களின் முடிவில், சபை காலங்களின் முடிவில் இந்த ஏழு முத்திரைகளில் உள்ள இந்த பொல்லாப்பு செய்தவர்கள், சபையில் மர்மமான முறையில் கிரியை செய்தவர்கள், இப்பொழுது சபை காலங்களின் முடிவில் இப்பொல்லாங்கர் அனைவரும் உபத்திரவத்தில் முடிவு பெறுவர். ஒரு சபையின் பெயரால் அதை செய்தவர்களை இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் கண்டறியலாம். அவர்கள்தான் உண்மையான சபை என்று தங்களை கூறிக்கொண்டார்கள். நான் கூறுவது உண்மையானதை நீங்களே கண்டுகொள்ளலாம். ஆகையால் தான் நான் சாபனங்களுக்கு விரோதமாக இருப்பதை குறித்து வியப்படுவதற்கில்லை. என்னை அறியாமலேயே அவைகளுக்கு விரோதமாய் நான் இருந்து வந்திருக்கிறேன். பாருங்கள், புரிகிறதா? அவர்களோ இவ்விதமாக முடிவுகின்றனர். அது ஆதியிலிருந்தே தீவிரமில்லாத ஒன்றாக தொடங்கி காலங்கள் தோறும் மோசமாய்க் கொண்டே வந்திருக்கிறது. ஜனங்களும் இது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கூறி அதை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் கடைசி காலங்களில் இக்காரியங்கள் யாவும் வெளியாக்கப்படுகின்றன. அவர்கள் கடைசி காலத்தில் மிகவும் மோசமான ஒரு நிலைமையை அடைந்து அதன் விளைவாக உபத்திரவ காலத்திற்குள்ளாக செல்வர். கிறிஸ்துவின் மனவாட்டி உபத்திரவ காலத்திற்குள் செல்கிறாள் என்று எப்படி ஒரு மனிதன் கூற முடியும்? என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பாருங்கள், அவள் உபத்திரவ காலத்துக்கு முன்பு எடுத்துக் கொள்ளப்படுகிறாள். சபையானது ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டிருந்தால், மனவாட்டி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் நியாயந்தீர்க்கப்பட்டிருந்தால், தேவன் பரிபூர்ணமாக முற்றிலும் பாவமில்லாத ஒருவரை எங்கனம் நியாயந்தீர்க்க முடியும்? அவ்விதமான நபர் ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் கூறலாம். மறுபடியும் பிறந்த விசுவாசி, உண்மையான விசுவாசி ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக பரிபூர்ணமாக முற்றிலுமாக பாவம் இல்லாதவனாக இருக்கிறான். அவன் தன் கிரியைகளில் சார்ந்திராமல் பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்கள் நீக்கப்பட இயேசுவின் ரத்தத்தின் பேரில் சார்ந்திருக்கிறான். வேதமும் அவ்வாறே கூறுகின்றது. பாருங்கள், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவன் பாவம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னும் மென்மையாக்கும் திரவம் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கும் போது அம்மனிதனை பாவி என்று நீங்கள் எவ்வாறு அழைக்க முடியும்? அந்த வெண்மையாக்கும் திரவம் பாவத்தை சிதறடித்து அதை ஒன்றுமில்லாமல் செய்யும். பாருங்கள், கிறிஸ்துவின் சுத்த ரத்தம் பாவத்தை அதன் வழியாய் கடந்து செல்ல எவ்வாறு அனுமதிக்க முடியும்? அவரால் ஒரு காலம் அனுமதிக்கவே முடியாது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று இயேசு கூறினார். நாம் சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் கூட நம் மனதில் எப்படி உதிக்க முடிந்தது? ஆனால் இயேசு அதை விரும்பினார். நாம் சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினதால் அதற்கான வழியையும் அவர் உண்டாக்க வேண்டும். அவர் தமது சொந்த ரத்தத்தின் மூலம் அவ்வழியை நமக்கு வகுத்துள்ளார்.
Now the thought is here at the end time that the mysteries that begin
இப்பொழுது கடந்த காலங்களில் இருந்த ரகசியங்கள் யாவும் வெளிப்படுகின்றன. அநேக காலங்களுக்கு முன்பாக ஆரம்பித்த இந்த ரகசியங்கள் சபை காலங்கள் முழுவதுமாக இருந்து வந்து முத்திரைகள் உடைக்கப்படுகின்ற கடைசி காலங்களில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த சமயத்தில் மத்தியஸ்த ஊழியம் ஏறக்குறைய முடிவடைந்திருக்கும். பிறகு பின்னால் இருப்பவர்களுக்கோ நியாய தீர்ப்புகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் அதற்குள் செல்வார்கள். அது மனவாட்டியானவள் காட்சியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் சம்பவிக்கும் ஒன்றாகும். ஓ, நாம் ஒரு வேதவசனத்தை சற்று வாசிப்போம். நீங்கள் அனைவருமே வேதவசனத்தை குறித்துக் கொள்ள விரும்புகின்றீர்களா? நாம் 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை ஒரு வினாடி எடுத்து ஒரு நிமிடம் அதை இங்கே நோக்குவோமாக. இது இங்கு அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. நான் அதை விரும்புகிறேன். நாம் அதை பார்ப்போம். ஆம், 2 தெசலோனிக்கேயர் 2:7 நான் வாசிக்க விரும்புகிறேன். நாம் அதில் பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:7, அது சரியென்றே இப்பொழுது நான் எண்ணுகிறேன். நான் இதை எழுதும் போது எனக்கு நடுக்கம் உண்டானது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. யார் தடை செய்கிறவன்? பாருங்கள், புரிகிறதா? அக்கிரமத்தின் ரகசியம் முதலாம் சபையின் காலத்திலேயே கிரியை செய்தது. அக்கிரமத்தின் ரகசியம் என்று பவுல் இங்கே எழுதுகிறான். அக்கிரமம் என்பது என்ன? நாம் செய்யக்கூடாது என்று அறிந்தும் அக்காரியத்தை செய்வதுதான் அக்கிரமம். இன்றைக்கு உலகத்தில் அக்கிரம செய்யக்காரர் உள்ளதாக பவுல் கூறியிருக்கிறான். நாம் மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அதை நாம் ஒரு நிமிடம் வாசிப்போம்.
Let no man deceive you by any means. For that day shall not come.
எவ்விதத்தினாலும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அது சரி. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவனிடப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாவங்களை மன்னித்தல். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இது போதிக்கப்பட்ட போது நானும் அப்பொழுது அமர்ந்திருந்து கேட்டிருக்க எனக்கு விருப்பம் உண்டு. நீங்கள் அவ்வாறு விரும்புகிறது இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், அக்காலத்தில் அல்ல, ஆனால் அவனுடைய காலத்தில் பாருங்கள். அந்த முத்திரை உடைக்கப்படும் போது அது என்னவென்று நாம் எல்லோரும் அறிந்து கொள்வோம். இந்த அக்கிரமக்காரன் யார்? அக்கிரமம் செய்து தன் காலத்தில் வெளிப்படும் இந்த பாவ மனுஷன் யார்? ஆனால் அவன் தன் காலத்தில் வெளிப்படுவான். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. வஞ்சிக்கிறவர்கள், ஜனங்களை தவறான ஒன்றில் வழிநடத்தி அவர்களை ஏமாற்றுகிறவர்கள் பாருங்கள். ஆனாலும் தடை செய்கிறவன் சபை கிறிஸ்து மனவாட்டி நடுவிலிருந்து தேவனால் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். முத்திரை உடைக்கப்படும் போது என் காலத்தில் அல்ல, அவன் வெளிப்படும் அந்த காலத்தில் என்று பவுல் கூறுகிறான். பாருங்கள், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து, அதை பற்றி இன்னும் சிறிது நேரத்தில் நாம் சிந்திக்கப் போகிறோம். வாயின் சுவாசத்தினால் அது என்னவென்பதை பார்க்கலாம். அழித்து தம்முடைய வருகையின் பிரசரத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படியே. அவன் ஒரு மனிதன். அவன் கிரியை சாத்தானின் செயலை போன்றிருக்கும். சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ஜனங்களை அநீதியினால் வஞ்சிப்பான், ஆனால் மனவாட்டியை அவன் வஞ்சிக்க முடியாது. அதை போன்ற காரியத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களை அவன் வஞ்சிப்பான். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தை மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் கிறிஸ்துதான் சத்தியம், கிறிஸ்துதான் வார்த்தை. ஆனால் அவர்களோ சத்தியத்தை ஏற்பதை காட்டிலும் ஸ்தாபனங்களின் பிரமாணங்களை ஏற்பர். பாருங்கள், அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கிரைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். நான் லெக்சிகன் அகராதியில் கண்டபோது அது அங்கே இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. அது அந்த பொய் ஒரு பொய் அல்ல, அந்த பொய். ஏவாளிடம் அதையே அவன் சொன்னான். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கிரைக்குள்ளாக்கும்படிக்கு. என்னே ஒரு அறிவிப்பு, என்னே மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் இந்த பாவ மனுஷன் தன்னை வெளிப்படுத்துவான். அவளோ கிறிஸ்துவின் உண்மையான மனவாட்டி ஒவ்வொரு சபை காலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாயிருக்கிறாள். இப்பொழுது மனவாட்டி தன் வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்படுவதை அநேகர் அறியவே மாட்டார்கள் என்று அந்த நாள் நான் உங்களிடத்தில் கூறினேன். அது உண்மை. ஒருவர் என்னிடத்தில், சகோதரன் பிரணாமே, அப்படியானால் மனவாட்டி மிக சிறிய கூட்டமாக இருக்குமே என்றார். இயேசு நோவாவின் நாட்களில் நடந்தது போல என்று கூறினார். நீங்கள் அவரிடம் அதை குறித்து கேட்டு பாருங்கள். அக்காலத்தில் எட்டு பேர் தண்ணீரினால் காக்கப்பட்டார்கள். மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அவ்விதமாகவே இருக்கும். இன்றிரவு 800 பேர் எடுத்துக் கொள்ளப்பட்டால் நாளை அல்லது அதற்கு அடுத்த நாள் அல்லது எப்பொழுதுமே அதை குறித்து ஒரு வார்த்தையும் கூட நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம். அவர்களோ போய்விட்டிருப்பார்கள், நீங்கள் அதை குறித்து அறியாமல் இருக்கலாம். பாருங்கள், அது அவ்விதமாக மட்டுமே இருக்கும். நான் உங்களுக்கு என்ன கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன்? நான் உங்களை பயப்படுத்தவோ அல்லது உங்களுக்கு கவலை உண்டாக்கவோ முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். விழித்துக் கொண்டிருந்து ஒவ்வொரு நிமிடமும் ஆயத்தமாயிருங்கள். அர்த்தமற்ற யாவற்றையும் அகற்றுங்கள், தேவனோடு அலுவலில் ஈடுபடுங்கள். ஏனெனில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாகிவிட்டது. இப்பொழுது உண்மையான மனவாட்டி உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது தவறான மனவாட்டி ஒன்று உண்டு என்பதை அறியவும். நாம் அதை வெளிப்படுத்தின விசேஷ 17 அதிகாரத்தில் பார்க்கலாம். அவளோ, நான் ஒரு விதவை, எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறார். அவள் சிகப்பு மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள் என்பதை நீங்கள் பாருங்கள். இப்பொழுது ஆனால் உண்மையான மனவாட்டியோ ஒவ்வொரு சபையின் காலத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒருங்கே கொண்ட 1000 பேராயிருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒரு செய்தி புறப்பட்டு சென்றபோது அதை விசுவாசித்து அதன் முழு வெளிச்சத்தையும் ஏற்றுக்கொண்ட ஜனங்களே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரிக்கப்பட்டிருந்தனர். இயேசு அதே காரியத்தை போதிக்கவில்லையா? அவர் 7 ஜாமத்திலே சத்தம் உண்டானது என்று கூறவில்லையா? அதுதான் கடைசி சபை காலம். பாருங்கள், இதோ மனவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்னும் சத்தம் உண்டானது. அப்பொழுது புத்தி இல்லாத கனிகைகள் உறக்கத்தில் நின்று எழுந்து கண்களை துடைத்தவாறு, நாங்களும் என்னை பெற வேண்டும், நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்று கூறுவர். ஆனால் அங்குள்ள உண்மையான மனவாட்டி புத்தி இல்லாத கனிகைகளை நோக்கி, நாங்கள் எங்களுக்கு போதுமானதை வைத்துள்ளோம், நாங்கள் உள்ளே செல்வதற்கு போது எண்ணெய் மாத்திரமே எங்களிடத்தில் உள்ளது, உங்களுக்கு எண்ணெய் கொடுக்க எங்களால் முடியாது, உங்களுக்கு என்ன வேண்டுமானால் நீங்கள் போய் ஜெபியுங்கள் என்பார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெயை வாங்க சென்ற சமயம் மணவாளன் வந்துவிட்டார். மணவாட்டியோ உள்ளே பிரவேசித்தார். அப்பொழுது முற்றிலும் உத்தமமான மீதியானவர்கள், அதாவது சபை, வெளியே விடப்படுகின்றனர். அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று அவர் கூறினார். பாருங்கள், இப்பொழுது அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மணவாளன் வருகிறார் என்னும் சத்தம் எழுந்தவுடன் சபையின் காலங்கள் தோறும் நித்திரையடைந்திருந்த ஒவ்வொருவரும் உயிரோடு எழுகின்றனர். பாருங்கள், இக்காலத்தில் உள்ள சில 1000 பேரை மாத்திரம் தேவன் தேடிப்பிடித்து அவர்களை எடுத்துச் செல்வார் என்று நாம் நினைப்பது சரியல்ல. ஒவ்வொரு சபையின் காலத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவர். தெரிந்து கொள்ளப்பட்ட கடைசி நபர் கடைசி காலத்தில் உட்பிரவேசிக்கும் வரை கிறிஸ்து மத்தியஸ்த ஸ்தானத்தை வகிக்க வேண்டும். இத்தகைய வெளிப்பாடு ஜனங்களுக்கு அளிக்கப்படும் போது அவர்கள் என்ன சம்பவித்துள்ளது என்று புரிந்து கொள்கிறார்கள். பாருங்கள், உங்களுக்கு இப்பொழுது புரிகின்றதா? அது சரி. கவனியுங்கள், மரணமடைந்த மற்றவர்கள் ஸ்தாபன சபை அங்கத்தினர்கள் 1000 முடியும் அளவும் உயிரடையவில்லை. சபையின் அங்கத்தினர்கள் கிறிஸ்தவர்கள் சபை 1000 முடியும் வரையிலும் உயிரோடு இருப்பதில்லை. அதன் பின்பு அவர்கள் உயிரோடு எழுந்து மணவாட்டிக்கு முன்பாக, ராஜாவுக்கும் ராணிக்கு முன்பாக நிற்கிறார்கள். அது உண்மை. ஓ மகிமை! சில ஸ்தாபன சபைகள் இன்று தங்களை பரலோகத்தின் ராணி என்று அழைத்துக் கொள்கின்றன. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவின் மனவாட்டிதான் உண்மையில் பரலோகத்தின் ராணி ஆவாள். அவள் அவரோடு புறப்பட்டு வருகிறாள். தானியேலின் காட்சியை கண்டு 1000 பேர் அவரை சேவித்தார்கள் என்றான். இப்பொழுது நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தை கவனித்து படித்தால், அப்பொழுது நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்று நாம் பார்க்கலாம். அவர் வரும்போது தம் மனவாட்டியுடன் கூட வருகிறார் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். மனைவி தன் கணவனுக்கு சேவை செய்வாள். 1000 பேர் அவருக்கு சேவை செய்தனர். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அது ஜீவ புஸ்தகம். மனவாட்டி என்பதே இங்கு இல்லை. மனவாட்டி அவருடன் சென்று மறுபடியும் வந்து தங்கள் தங்கள் தலைமுறைகளில் சுவிசேஷ செய்தி ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் அனைவரையும் நியாயந்தீர்ப்பாள். தென் தேசத்து ராஜஸ்திரி நியாயத்திற்பு நாளிலே அந்த சந்ததியாரோட எழுந்து இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்று இயேசு கூறவில்லையா? அவள் சாலமோருடைய ஞானத்தை கேட்க பூமியின் இலைகளில் இருந்து வந்தாள். இதோ சாலமோரிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தென் தேசத்து சேபாவின் ராணி நியாயத்திற்பு நாளிலே அங்கு நின்று கொண்டு தன் சாட்சியை கூறுவாள். அந்த சந்ததியிலே யூத மார்க்கத்தை கடைபிடித்த ஒருவன் கூட இல்லை. ஏனெனில் அவர்கள் கூடராயிருந்து அவரை கண்டுகொள்ள தவறினர். ஏனென்றால் அவர்கள் அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர் எளிமையில் தோன்றிய காரணத்தால் அவர்கள் குப்புற விழுந்தனர். ஆனால் அந்த புகழ்வாய்ந்த ராணியோ தன்னை தாழ்த்தி செய்தியை ஏற்றுக்கொண்டாள். அவள் நியாயத்திற்பின் நாளிலே நின்று அந்த சந்ததியின் மேல் குற்றம் சுமத்துவாள் என்று அவர் கூறினார். இங்கே மூன்று சாராரை எப்பொழுதுமே நீங்கள் பார்க்கலாம். புஸ்தகம் திறக்கப்பட்டது, மரித்தோர் நியாயத்தில் படைந்தனர். வேறொரு புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், அவர்கள் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் எல்லாம் சரியாயிருக்கிறது என்கிறார்கள். இல்லை ஐயா, யூதாஸ் காரியோத்தின் பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று கவனித்து பாருங்கள். அது தவறு என்று நீங்கள் கூறுகின்றீர்களா? மத்தேயு 10 அதிகாரத்தில் இயேசு சீஷர்களுக்கு பிசாசுகளை துரத்தவும், பிணியாடிகளை சுஸ்தப்படுத்தவும், குஷ்டரோகிகளை குணமாக்கவும், மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று திரும்பி வந்தனர். யூதாஸ் காரியோத்தும் அவர்களோடு இருந்தான். அவர்கள் பிசாசுகளை துரத்தி எல்லா விதமான அற்புதங்களையும் செய்து திரும்பி வந்து அவரிடத்தில், ஆண்டவரே, பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்றனர். அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதனால் நீங்கள் சந்தோஷப்படாமல் பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்பொழுது யூதாசும் அவர்களோடு இருந்தான். ஆனால் என்ன சம்பவித்தது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியை பெற வேண்டிய சமயம் வந்தபோது யூதாஸ் தன் உண்மையான ரூபத்தை காண்பித்தான். அவரும் அங்கே நியாயத்தீர்ப்பில் இருப்பான். ஆகவே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, சீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் இவ்விதம் நியாயம் தீர்க்கப்பட்டான். மனவாட்டியோ கிறிஸ்துவோடு நின்று கொண்டு உலகத்தை நியாயம் தீர்க்கிறாள். பவுல் மனவாட்டியிடம், உங்களுக்குள்ளே வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிகிறீர்களா என்று கூறினான். பாருங்கள், அங்குதான் உங்கள் காரியம் உள்ளது. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்த்து அதை கைப்பற்றுவார்கள், அது உண்மை. நீங்கள் ஒருகால் இந்த சிறு மனவாட்டியின் கூட எவ்வாறு அங்கனம் செய்ய முடியும் என்று கேட்கலாம். அது எப்படி செய்யப்பட போகிறது என்று எனக்கு தெரியாது. அது செய்யப்பட போகிறது என்று அவர் கூறிவிட்டார். எனவே என்னை பொறுத்த மட்டில் அதுவே இதற்கு தீர்வாகிறது. இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், மரணமடைந்த மற்றவர்கள், அதாவது மரித்து போன ஸ்தாபன சபையின் அங்கத்தினர்கள், 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. 1000 வருஷம் முடிவடைந்த பின்பு இரண்டாம் உயிர்த்தெழுதல் நிகழ்கின்றது. அப்பொழுது இவர்கள் உயிரோடு எழுந்து ஒன்று சேர்க்கப்படுகின்றனர். கிறிஸ்துவும் சபையும், மணவாட்டி ஸ்தாபன சபை அல்ல, மணவாட்டி. கிறிஸ்துவும் ராணியும் ஸ்தாபன சபை அல்ல, கிறிஸ்துவும் மணவாட்டியும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகளிலிருந்து பிரிக்கப்படுவது போன்று இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றனர். அது சரி. அங்கே ஸ்தாபன சபை அங்கத்தினர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் சத்தியத்தை கேட்டு அதை புறக்கணித்தவர்கள். அவர்கள் அதை குறித்து எண்ணி அவர்களுடைய சொந்த எண்ணங்கள் எல்லாம் வானத்தின் விரிவுகளிலே எழுதப்பட்டிருக்கும் போது அவர்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அது வானத்தின் விரிவுகளிலே எழுதப்பட்டிருக்கும் போது நீங்கள் எப்படி அதற்கு தப்பித்துக் கொள்ளப் போகிறீர்கள்? தேவனுடைய மகத்தான தொலைக்காட்சியோ அங்கு உள்ளது. அதில் உங்களுடைய சொந்த எண்ணங்கள் எல்லாம் திரையிட்டு காண்பிக்கப்படும். அந்த சமயத்தில் உங்கள் சொந்த எண்ணங்களே உங்களுக்கு விரோதமாக சாட்சி பகரும். ஆகையால் நீங்கள் ஒரு காரியத்தை பேசிவிட்டு வேறு விதமாக எண்ணும் இயல்புடையவர்களாக இருந்தால் அதை உடனடியாக நிறுத்திவிடுங்கள். உங்கள் சிந்தனைகள் எல்லாம் தேவனையே நோக்கி இருக்கட்டும். அவைகளை சுத்தமாக வைத்துக் கொண்டு அதில் நிலை கொண்டிருங்கள். எப்பொழுதும் அதே காரியத்தையே பேசுங்கள். பாருங்கள், நல்லது, நான் விசுவாசிப்பதாய் தற்போது சொல்லிவிடுகிறேன், ஆனால் அது சரியா தவறா என்பதை நான் போய் பிறகு கண்டறிவேன் என்று கூறாதீர்கள். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். ஆமேன். இந்த சாராரை பாருங்கள், அவர்கள் மரிக்கும் காரணம் உபத்திரவ காலத்தில் நேரிடும் சோதனையில் அவர்கள் பங்கு கொண்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர்கள் ரத்தத்தின் கீழாக இல்லை. அவர்கள் ரத்தத்தின் கீழ் உள்ளதாக சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் உண்மையாக அவர்கள் இல்லை. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழ் இருந்திருப்பார்களேயானால் அந்த வெண்மையாக்கும் திரவம் பாவத்தின் லட்சணம் அனைத்தையும் அவர்களிடத்திலிருந்து போக்கி இருந்திருக்கும். அப்படியானால் அவர்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு உபத்திரவ காலம் போன்ற ஒரு சோதனையினூடாக எப்படி செல்ல முடியும்? நீங்கள் ஏற்கனவே மரித்து உங்கள் ஜீவன் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்குள் மறைந்து கிடந்து பரிசுத்த ஆவியினால் நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னத்திற்காக நியாயந்தீர்க்கப்பட வேண்டும்? உங்கள் சுத்திகரித்தலை எங்கே பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பாவம் இல்லாமல் பரிபொள்ளப்பட்டிருந்தால் உங்களுக்கு சுத்திகரிப்பு அவசியம் எது? உங்களுக்கு நியாய தீர்ப்பு எதற்கு? ஆனால் உறங்கிக் கொண்டிருக்கும் கூட்டம், அந்த ஜனங்கள் உபத்திரவத்தில் இருந்து தப்பிக்க முடியாது. இப்பொழுது அநேக வருடங்களாக அதை அவர்கள் செய்யவில்லை என்பதை நீங்கள் பாருங்கள். ஆனால் இது வெளிப்பாட்டின் வேலையாய் உள்ளது. பாருங்கள், பாருங்கள், மனவாட்டி வருகின்ற வேளையிலே வெளிப்படுத்தப்படுகின்றது. முடிவான காரியங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாமே முடிவுக்கு வருகின்றன. நண்பரே, அது முடிவுக்கு வருகிறது என்பதை நான் நம்புகிறேன். எப்பொழுது அதை நான் அறியேன்? என்னால் அதை கூறவும் முடியாது. ஆனால் ஏதாவது இன்றிரவு அது ஒரு கால் நேர்ந்தால் அதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு கால் இன்றிரவு அவர் வரலாம், இல்லையேல் அவர் இன்னும் 20 வருடத்துக்கு வராமலும் இருக்கலாம். அவர் எப்பொழுது வருவார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது எப்பொழுது இருந்தாலும் ஒரு கால் என் வாழ்க்கை இன்றிரவு முடிவடையலாம். நான் செய்த அனைத்தும் அச்சமயத்தில் முடிவு பெறும். நான் வாழ்ந்த ஜீவியத்திற்காக அவரை நியாயத்திற்குள் சந்திக்க வேண்டியவராயிருக்கிறேன். ஒரு மரம் எப்பக்கம் சாய்கிறதோ அப்பக்கத்திலேயே அது விழும். ஞாபகம் இருக்கட்டும், அவர்கள் எண்ணெய் வாங்க சென்ற போது. ஓ, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுத்திருங்கள் சகோதரன் பிரணாமே, அதை பற்றி எனக்கு தெரியாது என்று நீங்கள் கூறலாம். அவர்கள் எண்ணெய் வாங்க சென்று திரும்பி வந்த போது மனவாட்டி ஏற்கனவே சென்று விட்டாள். கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. அவர்கள் கதவை தட்டி எங்களை உள்ளே அனுமதியும், எங்களை உள்ளே அனுமதியும் என்று கூக்குரலிட்டார்கள். ஆனால் அவர்கள் புறம்பான இருளில் இருந்தார்கள். அதற்கு ஒரு முன்னடையாளம் உங்களுக்கு வேண்டுமானால், நோவாவின் காலத்தில் இயேசு அதை குறிப்பிட்டு சொன்னார். இப்பொழுது நோவாவின் காலத்தில் அவர்கள் பேழைக்குள் சென்றனர். ஆனால் நியாயத்தீர்ப்பின் காலத்தில் அவர்கள் நியாயத்தீர்ப்புக்கு தப்பினர். ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு முன்னடையாளம் அல்ல. ஏனோக்கு தான் மனவாட்டிக்கு முன்னடையாளமாயிருந்தவன். ஏனோக்கு நோவா உபத்திரவ காலத்துக்குள் பிரவேசித்து துன்பப்பட்டு குடித்து வெறித்து மறித்து போனான். ஆனால் ஏனோக்கு 500 வருடங்களாக தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கேற்ற விசுவாசம் கொண்டவனாய் தேவனை பிரியப்படுத்தான் என்ற சாட்சியை பெற்றிருந்தான். அவன் நடந்து சென்று வானத்தை கடந்து மரணத்தை ருசி பாராமல் தன் பரலோகம் விட்டு அடைந்தான். அவன் மரிக்கவே இல்லை. உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவனுக்கு முந்திக் கொள்வதில்லை என்பதற்கு அது முன்னடையாளமாயிருக்கிறது. நித்திரையடைந்தவர்கள் வயது சென்ற காரணத்தாலும் சரீர நிலையின் காரணத்தாலும் நித்திரையடைந்தார்கள். அவர்கள் அங்கே மரித்தார்கள். ஆனால் அவர்கள் மரிக்கவில்லை, அவர்கள் நித்திரையடைந்திருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் நித்திரையடைந்திருக்கிறார்கள், அவர்கள் மரிக்கவில்லை. மனவாளன் வந்து அவர்களை நித்திரை நின்று எழுப்ப வேண்டும். ஆம், உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் தேவையக்காலம் முழங்கும் போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்போம். மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. அங்குதான் காரியம். அவர்கள் உபத்திரவ காலத்தினூடாகவே சென்றனர். அது என்ன? ஏனோக்கை போல நோவா ஏனோக்கை கவனித்துக் கொண்டே இருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் ஏனோக்கு காணாமற் போனபடியால் நியாயத்திற்கும் சமயம் நெருங்கிவிட்டது என்பதை அவன் அறிந்திருந்தான். நோவா பேழையின் அருகில் இருந்து கொண்டிருந்தான். ஆனால் நோவா வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அவன் ஒரு துண்டு மரத்தை உயர்த்தி உபத்திரவத்தின் மேல் சவாரி செய்தான். அவன் உபத்திரவ காலத்தினூடாக கொண்டு செல்லப்பட்டு பின்பு மரித்து போனான். பாருங்கள், ஆனால் நோவா உபத்திரவ காலத்தினூடாக கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் ஏனோக்கு மரணமின்றி எடுத்துக் கொள்ளப்பட்டான். சபையானது நித்திரையடைந்தவர்கள் கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்பதற்கு ஏனோக்கின் சம்பவம் ஒரு முன்னடையாளமாக அமைந்துள்ளது. ஆனால் கைவிடப்பட்ட சபையோ உபத்திரவ காலத்திற்குள்ளாக பிரவேசித்தது. எனக்கு இதை தவிர வேறொன்றுமே செய்ய தெரியவில்லை. ஏனோக்கு மரணம் அடையாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இப்பொழுது நாம் நம்முடைய பாடத்தை குறித்து சற்று ஆராய துவங்குவோம். நான் மற்றவர்களை சொல்லிக்கொண்டே போனால் முத்திரைகளை சிந்திப்பதற்கு நமக்கு சமயம் இராது. இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது நாம் இதை எடுத்துக் கொள்வோம். ஏனென்றால் நாம் முத்திரைகளை நீண்ட நேரமாக பார்க்க போகிறோம். ஒரு கால் நாளை இரவு அல்லது அதற்கு அடுத்த இரவு அவ்வப்போது எக்காலத்தை குறித்தும் ஆராய்வோம். ஏனெனில் முத்திரைகள் உடைக்கப்படும் அதே சமயத்தில் எக்காலமும் முழங்குகின்றது. அவை இரண்டு ஒன்றாகும். சபையின் காலம் தொடங்குகின்றது, அவை இரண்டு ஒன்றாகும். பாருங்கள், கவனியுங்கள், இப்பொழுது எக்காலம் எப்பொழுதுமே போரை அல்லது அரசியல் சம்பந்தமாக நேரிடும் தகராறை குறிக்கிறது. எக்காலம் அரசியல் தகராறை உண்டாக்கும், அது போருக்கு காரணமாயிருக்கும். இப்பொழுது நமக்கிடையே உள்ளது போன்றே அரசியலில் குழப்பம் உண்டானால் யுத்தம் நெருங்கிவிட்டது என்பதுதான் அதன் அர்த்தம். ராஜ்யம் இப்பொழுதும் சாத்தானுக்கு தான் சொந்தமாயிருக்கிறது. அவன் இன்றும் இப்பங்கை தன் கரத்தில் தான் வைத்திருக்கிறான். காரணம் ஏன்? அது கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அவர் இனத்தான் மீட்பரின் பாகமான ஊழியத்தை செய்து தம் பிரஜைகளை சேர்த்துக் கொண்டு வருகிறார். புத்தகத்தில் பெயரிடப்பட்ட கடைசி நபர் அவரை ஏற்றுக்கொண்டு முத்திரிக்கப்படும் வரை அவர் ஊழியத்தில் நிலை கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? அதன் பின்பு அவர் அவருடைய சிங்காசனத்திலிருந்து, தம்முடைய பிதாவின் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற தேவனுடைய வரதகரத்திலிருந்து புஸ்தகத்தை எடுத்து தம் உடைமைகளை பெற்றுக் கொள்கிறார். அவர் செய்யும் முதலாவது செயல் மனவாட்டியை அழைத்துக் கொள்வதாகும். ஆமேன். அதன் பின்னர் அவர் என்ன செய்கிறார்? அதன் பின்னர் அவர் தம்முடைய எதிரியாகிய சத்தானை கட்டி அவனையும் அவனை பின்பற்றின அனைவரையும் அக்கறையில் தள்ளுகிறார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அது ருஷியாவல்ல, இல்லை, அந்தி கிறிஸ்துவோ மிகவும் மிருதுவானவன். அவன் எவ்வளவு மிருதுவானவன் என்பதை கவனித்து பாருங்கள். அவன் தந்திரமுள்ள ஒருவன். ஆமையா, பரிசுத்தாவி மாத்திரமே அவனை மேற்கொள்ள முடியும். வெளிப்புறத்திலோ நல்லவனை போல காணப்படுவான். கவனியுங்கள், எக்காலம் அரசியல் தகராறை யுத்தங்களை எடுத்து காட்டுகிறது. மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு, நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது அது கடைசி வரையிலும் கேட்கும் என்கிறார். உங்களுக்கு அது நினைவிருக்கின்றதா? இயேசு அதை கூறுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் யுத்தங்களின் செய்திகளும் யுத்தங்களும் கடைசி வரையிலும் அது இருக்கும். இப்பொழுது அதுதான் எக்காலம் முழக்கமாகும். இப்பொழுது நாமோ எக்காலத்தை குறித்து சிந்திக்கும் போது, கடைசி காலங்களில் நிகழ்ந்துள்ள யுத்தங்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த சபையின் காலங்களை பின்தொடர்ந்தன என்று பார்க்கலாம். அவை இந்த முத்திரைகளையும் பின்தொடர்ந்தன என்று உங்களுக்கு காண்பிக்க முடியும். யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும், எக்காலம் என்பது அரசியல் தகராறை குறிக்கிறது. ஆனால் முத்திரை என்பது மத சம்பந்தமாக நேரிடும் குழப்பத்திற்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறது. பாருங்கள், ஒரு முத்திரை திறக்கப்படும் போது ஒரு செய்தி அளிக்கப்படுகிறது. சபையானது எப்பொழுதுமே தன் சொந்த அரசியல் முறைகளை கையாடி கௌரவம் கொண்ட அநேகர்களை அங்கத்தினர்களாக கொண்டதாய் குழப்பமுற்றிருக்கிறது. அப்பொழுது தூதனங்கு தோன்றி அந்த உண்மையான செய்தியை அறிவித்து அவர்களை சின்ன பின்னப்படுத்துகிறான். அது சரி, முத்திரை திறக்கப்படுதல் சம்பந்தமான தகராறுக்கு அறிகுறியாகும். சம்பவித்ததும் அதுவே ஆகும். ஆம் ஆம், அவர்கள் அனைவரும் சியோனை குறித்து அசட்டிக் கொண்டனர். சபையானது அமைதி கொண்டது. நாங்கள் சாவிக்கப்பட்டு அமைதி கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்ட இங்கிலாந்து சபையை போல சபை அமைதி கொண்டது. கத்தோலிக்க சபை இவ்விதம் நினைத்துக் கொண்டிருந்த போது லூத்தர் அங்கு தோன்றினார். அப்பொழுது மத சம்பந்தமான தகராறு நேரிட்டது. ஆமையா, நிச்சயமாக. நல்லது, அவ்வாறே சபையானது ஸ்விங்லியோடு சென்றது. ஸ்விங்லியில் இருந்து பல்வேறுபட்டவர்களும் கால்வினும் தோன்றினர். சற்று கடித்து ஆங்கிலிக்கன் சபை அமைதி கொண்டிருந்த போது வெஸ்ட்லி அங்கு தோன்றினார். அதன் விளைவால் மத சம்பந்தமான தகராறு சம்பவிக்கிறது. அது சரி, பாருங்கள், முத்திரை எப்பொழுதுமே மத சம்பந்தமான தகராறுக்கு அறிகுறியாகும். இப்பொழுது முத்திரை, இப்பொழுது நாம் அதை சற்று படிப்போம். நான் இந்த பொருளை எடுக்க விரும்புவதால் நாம் அதை படிப்போம். நான் பேசிக்கொண்டே இருந்து விடுகிறேன். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். என்ன நேர்ந்தது? அப்பொழுது இடிமுடக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். ஓ, அதை குறித்து சில நிமிடங்கள் தியானிக்க எவ்வளவாய் ஆவல் கொண்டுள்ளேன். கர்த்தருடைய ஆறுதலுக்காக காத்துக்கொண்டிருக்கும் மக்கள் இவை யாவும் அறிந்து நன்கு ஆராய முற்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒலிநாடாக்களை கேட்கிற நீங்களும் கூட இதனை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவர் முதலாம் முத்திரை உடைத்த போது நிகழ்ந்த முதல் காரியம் ஒரு இடிமுழக்கம் உண்டானது. இப்பொழுது அதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது முக்கியத்துவமானது. இதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இதுதான் அர்த்தம். அர்த்தம் இல்லாமல் எதுவுமே சம்பவிப்பதில்லை. சரி, ஒரு இடிமுழக்கம் உண்டானது. அந்த இடிமுழக்கம் என்னவா இருந்தது என்று வியப்புற்றேன். இப்பொழுது நாம் சற்று படிப்போம். மத்தேயுக்கு திருப்புவோம். இல்லை, நாம் பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். பரிசுத்த யோவான் 12 அதிகாரத்தை எடுத்து அங்கு ஒரு நிமிடம் நிறுத்திக் கொள்வோம். பரிசுத்த யோவான் 12 அதிகாரம். இப்பொழுது பரிசுத்த யோவான் 12 அதிகாரத்தை நாம் எடுத்து 23 வசனத்தில் இருந்து வாசிக்க துவங்குவோம். இப்பொழுது நீங்கள் உன்னிப்பாய் கவனியுங்கள். அதன் பின்பு அது என்ன என்று நீங்கள் அதிசயிக்க வேண்டியதில்லை. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. பாருங்கள், இங்கு ஒரு காலம் முடிவடையும் ஒரு தருணத்தை காண்கிறோம். இயேசுவின் ஊழியம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. அப்படியானால் மனவாட்டி எடுக்கப்படும்படியான சமயம் வரும்போது, அல்லது இனி காலம் செல்லாது என்று சொல்லப்பட வேண்டிய சமயம் வரும்போது என்ன சம்பவிக்கும்? பலமுள்ள ஒரு தூதன் ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் ஒரு பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிரசின் மேல் வானவில் கொண்டவனாய் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி காலம் கடந்து விட்டது என்கிறான். அது மட்டுமல்லாமல் இது சம்பவித்த பொழுது அவன் தன் கரங்களை உயர்த்தி இனி காலம் செல்லாது என்று ஆணையிட்டான். சபைக்கு அளிக்கப்பட்ட ஒரு சத்திய வாக்குமூலம் எவ்வளவு பரிபூர்ணமாய் உள்ளது! மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவக்காலமாய் காத்துக் கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. அவர் தம் பாதையின் முடிவை அடைந்ததால் அவர் கலங்குகிறார் என்று நீங்கள் கூறலாம். அவ்விதமாகவே ஆவிக்குரிய ஏதோ ஒன்று நிகழ்ந்து உங்களை கலக்கும் போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஓ என்ன, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சிக்கும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை வாங்கி முதலாம் முத்திரை உடைத்த போது தேவன் தம் நித்திய சிங்காசனத்திலிருந்து பேசி அம்முத்திரையில் அடங்கியுள்ள ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அது யோவானுடைய முன்னிலையில் ஒரு அடையாளமாகவே இருந்தது. யோவான் அதை கண்டபோது அது இன்னும் ரகசியமாகவே இருந்தது. ஏனெனில் அச்சமயம் அந்த ரகசியம் வெளிப்படவில்லை. கடைசி காலத்தில் என்று அவர் சொன்ன இந்த கடைசி காலம் வரும் வரை அது வெளிப்பட முடியாது. ஆனால் அது ஒரு அடையாளமாக அளிக்கப்பட்டது. இடி முழக்கம் உண்டான பொழுது, பலத்த இடி முழக்கம் என்பது தேவனுடைய சத்தம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வேதம் அவ்வாறே கூறுகின்றது. பாருங்கள், ஒரு இடி முழக்கம். அவர்கள் ஒரு இடி முழக்கம் உண்டானது என்று நினைத்துக் கொண்டனர். ஆனால் அது தேவனாகும். அது அவருக்கு வெளிப்பட்டதனால் அவர் அதை புரிந்து கொண்டார். பாருங்கள், அது இடி முழக்கமாகும். முதலாம் முத்திரை திறக்கப்பட்டதை கவனியுங்கள். முதலாம் முத்திரை அடையாள ரூபமாக திறக்கப்பட்ட போது இடி முழக்கம் உண்டாயிற்று. அப்படியானால் அதன் உண்மையான ரகசியம் வெளிப்படுவதற்கென அது திறக்கப்படும் போது எவ்வாறு இருக்கும்? ஆட்டுக்குட்டியானவர் முத்திரை உடைத்த மாத்திரத்தில் இடி முழக்கம் உண்டானது. அது எதை வெளிப்படுத்தினது? அதன் அர்த்தம் எல்லாமே அப்பொழுது வெளிப்படவில்லை. முதலாவது அது தேவனிடத்தில் இருந்தது, பின்பு அது அடையாளமாக அளிக்கப்படுகிறது, அதன் பின்னர் அது வெளிப்படுத்தப்படுகிறது. மூன்று காரியங்கள். பாருங்கள், அது சிங்காசனத்தில் இருந்து வருகிறது. முதலாவதாக, அதை காணவோ கேட்கவோ முடிகிறதில்லை. அது முத்திரிக்கப்பட்டுள்ளது. அதை பெற்றுக்கொள்ள ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் கிரயமாக செலுத்தப்பட்டது. அவர் பேசின போது இடி முழக்கம் உண்டாயிற்று. ஆகவே அவர் அவ்வாறு செய்த போது வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கிறவன் புறப்பட்டு செல்கிறான். அப்பொழுதும் அது அடையாளமாகவே இருந்தது. இப்பொழுது கவனியுங்கள், அதன் அர்த்தம் கடைசி காலத்தில் வெளிப்படும் என்பதாய் அவர் கூறியுள்ளார். அது ஒரு சபையின் அடையாளத்தில் வருகின்றது. சபையே, உனக்கு அது புரிகின்றதா? அங்கு ஒரு முத்திரை உண்டென்றும் அது சபையின் அடையாளத்தில் வருகிறது என்றும் அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அதன் அர்த்தம் என்னவென்பதை அவர்களால் இதுவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கிறவன் புறப்பட்டு செல்கிறான் என்று மாத்திரம் அவர்கள் அறிவார்கள். இக்கடைசி காலத்தில் முத்திரை உண்மையாக உடைக்கப்படும் போது மாத்திரமே அது வெளிப்படும். அந்த முத்திரை யாருக்கு உடைக்கப்படுகிறது? கிறிஸ்துவுக்கு அல்ல, சபைக்கு. இப்பொழுது இதை கவனியுங்கள். ஓ என்ன, அது எனக்கு நடுக்கத்தை அளிக்கிறது. நான் கூறுவதன் அர்த்தத்தை சபை உண்மையாகவே புரிந்து கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்பதால் நான் உங்களை மனவாட்டி என்று அழைக்கப் போகிறேன். பாருங்கள், சத்தம் என்பது ஒரு இடி முழக்கமாய் உள்ளது. அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது? ஆட்டுக்குட்டியானவர் மத்தியஸ்த ஊழியத்தை செய்து முடித்து புறப்பட்ட அதே சிங்காசனத்தில் இருந்து இப்பொழுது அவர் தம் ஸ்தானத்தை வகித்து உடமைகளை பெற்றுக்கொள்ள அங்கு நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் இடி முழக்கமோ சிங்காசனத்தினுள்ளிருந்து புறப்பட்டு வெளிவந்து முழங்கினது. ஆட்டுக்குட்டியானவர் இங்கு நின்று கொண்டிருக்கிறார். அந்த இடி முழக்கமானது அவர் விட்டு வந்த சரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவர் தம் சொந்த சிங்காசனத்தில் அமர்வதற்கென்று பிதாவின் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். மகிமை. இப்பொழுது நண்பர்களே, அதை இழந்து போக வேண்டாம். தேவன் கிறிஸ்துவை எழுப்பி தம் சிங்காசனத்தில் அவரை அமரச் செய்து நித்தியமான ராஜ்யத்தை பூமியில் அவருக்கு அளிப்பதாக அவர் தாவீதுக்கு செய்த வாக்குத்தத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோருமே அறிவோம். அவர் தம் வாக்குத்தத்தின்படியே செய்தார். இயேசுவானவரும் அந்தி கிறிஸ்துவையும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்றார். பாருங்கள், என்றாவது ஒரு நாள் அவர் பிதாவின் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தம் சொந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்க வருவார். இப்பொழுது தம் பிரஜைகளை அழைத்துக் கொள்ள அவர் வருகிறார். எங்கனம் அவர்களை பெற்றுக் கொள்வார்? அவர் ஏற்கனவே மீட்பின் புஸ்தகத்தை தம் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். மகிமை. ஓ, நான் ஒரு பாடலை பாட வேண்டும் என்பது போன்று உணர்கிறேன். விரைவில் ஆட்டுக்குட்டியானவர் தம்முடைய மனவாட்டியை கொண்டு செல்வார். அவள் எப்பொழுதும் தம் பக்கத்தில் இருக்க, வானத்தின் சேனைகள் அனைத்தும் அங்கு கூடியிருப்பர். அதை காண, ஓ, அது மகத்தான காட்சியாயிருக்கும். எல்லா பரிசுத்தவான்களும் கரையற்ற வெண்மையுடன் இருப்பர். நாம் இயேசுவோடு நித்தியமாக விருந்துண்போம். ஓ என்ன, இப்பொழுது நாம் உன்னதங்களில் வீற்றிருப்பதை குறித்து பேசுகிறோமே, அது எவ்விதம் இருக்கும்? எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும் முன்பு பூமியில் நாம் இருந்து கொண்டு நாம் இப்பொழுது இருக்கிற நிலைமையில் இருந்து கொண்டே இவ்விதமாக நம்மால் உணர முடிந்தால், சுவர்களில் சாய்ந்து கொண்டு மழையில் நனைந்து இவ்வளவாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமானால், அவர் அங்கு உட்கார்ந்திருப்பதை நாம் கண்கூடாக காணும் போது இதை காட்டிலும் எவ்வளவாக நாம் மகிழ்ச்சி கொள்ள முடியும் என்பதை பாருங்கள். ஓ என்னே, ஓ, அது ஒரு மகிமையான நேரமாயிருக்கும். குமாரன் பிதாவின் சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு தாவீதின் குமாரனாகிறார். அவர் அப்பொழுதே தாவீதின் குமாரனாக வருவார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்திருந்தனர். சீரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரியும் குருடனான பர்த்திமேயுவும் அவரை தாவீதின் குமாரனே என்று அழைத்தது நினைவிருக்கிறதா? இயேசு அவரை குறித்த திட்டம் என்னவென்பதை அறிந்திருந்தார். அதே சமயத்தில் அவர்களோ அதை அறிந்து கொள்ளவில்லை. அவரை ராஜாவாக்கி சிங்காசனத்தில் அமர்த்த அவர்கள் பலவந்தப்படுத்தினர். பிலாத்துவும் கூட அவரை அவிதமாகவே கேட்டான். ஆனால் அவரோ, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, என் ராஜ்யம் பரலோகத்தில் உள்ளது என்றார். ஆனால் அவரோ, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபியுங்கள் என்றார். ஆமென். இந்த காரியம் எத்தனை மகத்துவம் உள்ளதாயிருக்கிறது! அவர் பிதாவின் சிங்காசனத்தை விட்டு தம் சொந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்க வருகிறார். இப்பொழுது அவர் தம் மத்தியஸ்த ஊழியத்தை விட்டுவிட்டு தம் சொந்த சிங்காசனத்தையும் அவர் மீட்ட பிரஜைகளையும் உரிமையாக்கிக் கொள்ள வருகிறார். அவர் அதை செய்யவே சிங்காசனத்தை விட்டு முன்னே வருகிறார். அப்பொழுதுதான் சிங்கம் போன்ற முகத்தையுடைய ஜீவன் யோவானிடத்தில் வந்து பார் என்றது. கவனியுங்கள், நீங்கள் அதை வாசிக்கின்றீர்களா? முத்திரைகளில் ஒன்று, அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி வந்து பார், இடிமுழக்கம் போன்ற சத்தமாய். அந்த ஜீவன்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். நாம் அவைகளை ஏற்கனவே செய்தியில் பார்த்துள்ளோம். ஒன்று சிங்கத்திற்கொப்பாகவும், வேறொன்று காளைக்கொப்பாகவும், வேறொன்று மனுஷமும் கொண்டதாயும், மற்றொன்று கழுகுக்கொப்பாகவும் இருந்தன. இப்பொழுது முதலாம் ஜீவன் சொல்லிற்று. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு ஜீவன் வந்து வெவ்வேறு குதிரைகளின் மேல் சவாரி செய்பவர்களை காண அழைப்பதை நாம் காணலாம். ஆக மொத்தம் நான்கு ஜீவன்களும் வெவ்வேறு குதிரைகளின் மேல் சவாரி செய்யும் நால்வரும் இருக்கிறார்கள். கவனியுங்கள், அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் அறிவிக்கின்றன. அவைகள் மத்தேயு, மார்க், லூகா, யோவான் என்பவர்களாகும். நாம் மறுபடியும் அவைகளை கண்டு அவைகள் ஒவ்வொன்றும் அறிவித்த போது அவைகளில் மத்தேயு எதுவென்றும், மார்க் எதுவென்றும், யோவான் எதுவென்றும் நிரூபிப்போம். ஜீவன்களில் ஒன்று வந்து பார் என்றது. யோவான் ஒரு இடிமுழக்கம் போன்ற சத்தத்தை கேட்டான். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று அவனிடத்தில் வந்து பார் என்றது. நாம் வேறு விதமாக கூறுவோமேயானால், இப்பொழுது இங்கே ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறார். என்ன சம்பவிக்கிறது என்பதை யோவானை நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறான். ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் ரத்தம் தோய்ந்தவராய் சிங்காசனத்தில் இருந்து முன்னே வருகிறார். அவர் ஒருவர்தான் பாத்திரவானாக காணப்பட்டார். அவர் அங்கு சென்று புஸ்தகத்தை எடுத்தபோது மீட்பின் கிரயம் செலுத்தப்பட்டு விட்டதை யாவரும் அங்கு யாவும் சத்தமிட்டு கலிகூற ஆரம்பித்தனர். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது அவர் தமக்கு சொந்தமானவர்களை பெற்றுக் கொள்ள வந்துவிட்டார். ஆகையால் அவர் புஸ்தகத்தை எடுத்து யோவான் முன்பாக நின்று புஸ்தகத்தை எடுத்து முத்திரை உடைக்கிறார். அவர் முத்திரை உடைக்கிறார். அவர் முத்திரை உடைத்த போது அந்த இடத்தினுடாக இடிமுழக்கம் உண்டாயிற்று. இடிமுழக்கம் கர்ஜனை உண்டான போது யோவான் ஆகாயத்தில் குதித்திருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று யோவானை நோக்கி, முத்திரையின் கீழ் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்ன என்பதை காண இப்பொழுது வா என்று அழைக்கிறது. ஓ என்ன, யோவானே, நீ காண்பவைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுது. அது என்னவென்பதை காண யோவான் அங்கு செல்கிறான். இடிமுழக்கம் கூறினது என்ன என்பதை அறிய யோவான் அங்கு செல்லும் போதுதான் அந்த ஜீவன் முதலாம் முத்திரையின் கீழ் அடங்கியுள்ள ரகசியத்தை வந்து பார் என்று அவர் அழைக்கிறது. அந்த இடிமுழக்கம், அந்த சிருஷ்டிகரின் சத்தம் அதை சொன்னது. இப்பொழுது அது என்ன என்பதை அவன் அளித்தாக வேண்டும். பாருங்கள், ஓ என்ன, ஆனால் யோவான் இதை எழுதினான் என்பதை இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். ஆனால் அவன் மற்ற ஏழு இடிகளை பற்றி எழுத ஆரம்பித்த பொழுது அவர் அதை எழுதாதே என்றார். அவன் கண்ட யாவையும் எழுத வேண்டும் என்ற கட்டளை அவனுக்கு உண்டாயிருந்தது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை எழுத வேண்டாம் என்று அவர் கூறினார். அவை ரகசியமானவைகளாயிருந்தன. அவை என்னவென்பதை நாம் இதுவரை அறியோம். ஆனால் சரியாக இப்பொழுதே அது வெளிப்படும் என்பது என்னுடைய கருத்து. அது வெளிப்படும் போது அந்த சபையானது அசைந்து செல்லும்படியாக அந்த எடுத்துக்கொள்ளப்படும் கிருபைக்கான விசுவாசத்தை அது அளிக்கும். பாருங்கள், நாம் இதுவரை அறிந்த எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு சபையின் காலங்களிலும் நிகழ்ந்தவர்களை நாம் கவனித்துக் கொண்டே வந்துள்ளோம். தேவனுடைய ரகசியங்களை நாம் கண்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் மனவாட்டியின் மகத்தான ஒன்று கூடுதலின் தோன்றுதலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆயினும் அதே சமயத்தில் நம்மை தெளிவுபடுத்திக் கொள்ள அவசியமான ஏதோ ஒன்று இன்னமும் வெளிப்படாமல் உள்ளது. மற்ற ஏதோ ஒன்று உண்டு. ஆனால் அந்த ரகசியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக யோவான் காலத்தில் வெளிப்பட்ட போது தேவன் அவனிடத்தில், யோவானே, அதை மறைத்து வை, ஒரு நிமிடம் பொறுத்துக்கொள், நான் அந்த நாளிலே அதை வெளிப்படுத்துவேன், அதை எழுத வேண்டாம், ஏனெனில் அவர்கள் அதன் பேரில் தடுமாறி விடுவார்கள். அவர்கள் அதை புரிந்து கொள்ளும் தன்மையை பெற்றிருக்கும் நாளில் நான் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். அவ்விடிமுழக்கங்கள் காரணமின்றி உரைக்கவில்லை. அந்த துளி மையை போன்று எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஆனால் கவனியுங்கள், சிருஷ்டிகர் மொழிந்தார், யோவான் இந்த சத்தத்தை கேட்டு காணச் சென்றான். ஆட்டுக்குட்டியானவர் யோவானுக்கு அடையாளங்களில் காண்பித்துக் கொண்டு சபையானது அறிந்து கொள்ளும்படியாக சபைக்காக எழுத வேண்டிய வசனம் என்னவென்பதை அவர் யோவானுக்கு காண்பிக்கிறார். அவர் யோவானிடம், இது என்னவென்று யாருக்கும் அறிவிக்க வேண்டாம், நீ கீழே இறங்கி சென்று ஏழாம் முத்திரையின் கீழ் அடங்கியுள்ள ரகசியம் இதுதான் என்று சொல்ல வேண்டாம். நீ கீழே சென்று அதை சொல்லாதே. நான் யோவானாகிய உனக்கு அப்படி கூறினால் காலங்கள் தோறும் வைத்திருக்கும் என் திட்டம் வெளியரங்கமாகிவிடும். அது ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும் என்றார். பாருங்கள், அவர் மேலும், என் வருகையின் நேரத்தை யாரும் அறிய முடியாது, நான் வருகிறேன் என்று மாத்திரம் அவர் அறிந்தால் போதுமானது என்றார். பாருங்கள், புரிகிறதா? அவ்வளவுதான். அவர் எப்பொழுது வருகிறார் என்று நான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என் நேரத்தில் வந்தாலும் நான் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். யோவான் அதை காண முன் சென்று நான் அதை இப்பொழுது பார்க்கப் போகிறேன் என்று எண்ணினான். யோவான் சென்ற போது அவன் என்ன செய்தான்? அவன் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது அவன் இதை சபை காலத்திற்கு எழுத வேண்டும். அதைத்தான் அவன் செய்ய வேண்டும். அதை சபையின் காலங்களுக்கு எழுத வேண்டும். முதலில் நீ கண்ட இந்த ஏழு பொன் குத்துவிளக்கின் விவரணத்தை எழுது. சபைகளுக்கு இதை எழுதி அவைகளுக்கு தெரியப்படுத்து. அது சரி. ஒரு இடி முழக்கம் உண்டானது. அத்தேவனுடைய சத்தம் என்பதை யோவான் அறிந்திருந்தான். சிங்கத்துக்கொத்த ஜீவன், நீ வந்து அது என்னவென்று பார் என்று சொல்ல யோவானும் அதை கண்டு எழுதுவதற்கென்று தன் எழுதுகோளுடன் புறப்பட்டு செல்கிறான். இப்பொழுது அவன் கண்ட காட்சியின் அர்த்தத்தை அவனால் ஒருபோதும் சரியாக புரிந்து கொள்ள இயலவில்லை. அவன் கண்டது தேவன் சபைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அனுப்பிய காட்சிகளாம். அவர் எப்பொழுதுமே அது செய்கிறார். அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் வரும்போது அவர் அதை வெளிப்படுத்துவார். ஆனால் அப்பொழுது அவர் அதை வெளிப்படுத்தவில்லை. ஏன்? ஏனெனில் அவர் அதை கடைசி காலம் வரைக்கும் ஒரு ரகசியமாக வைத்திருந்தார். ஆனால் கடைசி சபை தூதனின் செய்தி முழக்கமானது இந்த ரகசியங்களை ஒன்று சேர்ப்பதாகும். பாருங்கள், அவர் அதை யோவானுக்கு தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் யோவான் என்னத்தை கண்டான் என்றால், ஒரு வெள்ளை குதிரை செல்வதையும் அதன் மேல் ஒருவன் வீற்றிருக்கிறதையும் காண்கிறான். அவன் என்ன செய்தானோ அதையே அவன் எழுதினான். பாருங்கள், நான்கு ஜீவன்களில் ஒன்று அவரிடத்தில் வந்து பார் என்றது. ஆகவே யோவான் சென்று இந்த காட்சியை கண்டு இதை சபைக்கு எழுதி வைக்கிறான். அவன் ஒரு வெள்ளை குதிரையை காண்கிறான். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்பதையே கண்டான். இதை மாத்திரமே யோவான் கண்டான். எனவே அவன் அதை எழுதி வைத்தான். இப்பொழுது பாருங்கள், அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த விதமாகவே சபை அதை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் கடைசி காலத்தில் அவர் அதை வெளிப்படுத்துவார் என்றும் அது என்ன என்றும் காண்பிப்பார் என்றும் வாக்களிக்கப்பட்டுள்ளது. அதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சபை காலங்கள், ஆனால் இந்த கடைசி சபை காலத்தின் ஏழாவது செய்தி வரைக்கும் சபையின் காலங்களில் அது முற்றிலுமாக தெரிவிக்கப்படவில்லை. கவனியுங்கள், இந்த ஏழாம் சபையின் செய்தியாளனை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களேயானால் அவன் மற்றவர்கள் செய்தது போல அவன் ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கவில்லை என்பதை அறியலாம். அவன் ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கவில்லை, இல்லை, அவன் அவைகளுக்கு எதிராக இருக்கிறான் என்பதை நீங்கள் காணலாம். எலியா ஸ்தாபனங்களின் விரோதியாக இருந்தாரா? நிச்சயமாகவே அவன் எதிரியாக இருந்தான். ஆம், எலியாவின் ஆவியை கொண்ட யோவான் ஸ்நானகன் ஸ்தாபனங்களை எதிர்த்தவனா? எலியா எவ்விதமான ஆவியை தன்மையில் கொண்டிருந்தான்? அவனை குறித்து யாருமே அதிகம் அறியவில்லை. அவன் ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் வெறுக்கப்பட்டான். என்ன? அவன் எப்பொழுது தோன்றினான்? இஸ்ரவேல் ஜனங்களின் செல்வாக்கு ஓங்கி அவர்கள் தேவனை விட்டு அகன்று உலக பிரகாரமாக இருந்த சமயத்தில் அவன் தோன்றினான். அவன் அதை வெளிக்கொணர்ந்தான். அவன் ஸ்திரீகளை வெறுத்தான். ஆமையா, நிச்சயமாக அவன் வனாந்திரத்தை விரும்பினான். அதுதான் அவன் இயல்பு. எலியா பெற்றிருந்த அதே ஆவியை கொண்டவனாக யோவான் தோன்றினதை அந்த மக்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் நேற்று இரவு கூறினது போல ஒரு முக்கியஸ்தரை போல் அவன் ஆடை அணிந்திருக்கவில்லை. அவன் மேட்டுக்குடியினரை போல குழந்தைகளை முத்தமிடுவதும் விவாகம் மற்றும் அடக்காராதனைகளையும் செய்யவில்லை. ஆனால் இந்த மனிதன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு மனிதனாக இருந்தான். அவன் என்ன செய்தான்? அவர் மனாந்தரத்தை நேசித்தார். அவர் செய்த வேறொன்று ஸ்தாபனங்களை வெறுத்தார். அவன், நாங்கள் இதை சார்ந்தவர்கள் அதை சார்ந்தவர்கள் என்று குறிக்கொள்ள வேண்டாம், ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்றார். அவன் சத்தியத்தை விட்டுக் கொடுக்காத ஒருவன். இயேசு அவனை குறித்து, காற்றினால் அசையும் நாணலை பார்க்கவா வனாந்தரத்திற்கு சென்றீர்கள், யோவான் அப்படிப்பட்டவன் அல்ல என்றார். இல்லை ஐயா. யோவானும் என்ன செய்தான்? எலியா எசபேலிடம் தவறுகளை எடுத்துரைத்தது போல யோவான் ஸ்நானகன் ஏரோதியாளின் தவறை உணர்த்தி காண்பித்தான். அவன் ஏரோதின் முகத்தை நோக்கி, நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று தைரியமாக கண்டித்தான். எனவே அதற்காக அவள் அவனுடைய தலையை துண்டித்தாள். பாருங்கள், அவள் எலிசாவை பிடிக்க முயற்சித்தாள். எசபேலுக்குள் இருந்த அதே ஆவிதான் ஏரோதியாளுக்குள்ளும் இருந்தது. அதே ஆவிதான் இன்றைய எசபேல் சபைகளிலும் காணப்படுகின்றது. இப்பொழுது அதை கவனியுங்கள். அதில் இங்கே நாம் ஒரு பெரிய பாடத்தை கண்டறிகிறோம். இப்பொழுது அக்காலத்து ஜனங்கள் அந்த ஆவியை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். யோவான் அங்கு நின்று கொண்டு ஜனங்களை கண்டித்த போது அது எலியாவின் ஆவியா இருந்தது என்று அவர்கள் புரிந்து கொண்டிருந்தது போன்று காணப்பட்டது. அது எலிசாவின் ஆவி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவன் அந்த ஆவியாய் தான் இருந்தான். இப்பொழுது நாம் சபைக்காலங்கள் முழுவதும் பார்த்தபோது வேத வாக்கியத்தின்படி அந்த எலியாவின் ஆவி முடிவு காலத்திற்கு சற்று முன்பு திரும்பவும் வர வேண்டும் என்று நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் கண்டறிகிறோம். அது உண்மை அல்லவா? இப்பொழுது கவனியுங்கள், அந்த ஆவியின் இயல்பை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது எலியாவின் ஆவியை கொண்டவன் லூத்தர் வெஸ்லி மற்றவர் செய்தது போன்று வேறொரு சபை காலத்தை உண்டாக்க மாட்டான். அவன் வேறொரு சபையை உண்டாக்க மாட்டான், ஏனெனில் வேறொரு சபை காலம் வரப்போவதில்லை. பாருங்கள், வேறொரு சபை என்பது இனிமேல் இராது. ஆகையால் ஸ்தாபனத்தை அவன் எதிர்க்க வேண்டும், ஏனெனில் அவனுடைய ஆவி அங்கே முன்பு அவர்களிடமிருந்து அதே ஆவியாயிருக்கும். அதே ஆவி நான் கடந்த இரவு உங்களிடத்தில் கூறினவாறே அந்த ஆவியை மூன்று வித்தியாசமான சமயங்களில் உபயோகிக்க தேவன் பிரியம் கொண்டார். மூன்று என்பது தேவனுடைய எண்ணிக்கையாகும், இரண்டல்ல மூன்று. அவர் ஏற்கனவே அதை இருமுறை உபயோகித்து விட்டார். இப்பொழுது அதை மறுபடியும் உபயோகிக்கப் போகிறார். அவிதம் செய்யப்போவதாக அவர் வாக்களித்துள்ளார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் செய்தபோது இப்பொழுது கவனியுங்கள், அவன் வேறொரு ஸ்தாபனத்தை உண்டாக்கப் போவதில்லை. ஏனெனில் லவோதிக்கேயா சபையின் காலம்தான் கடைசி சபையின் காலம். ஏழாம் சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஏழாம் செய்தியாளன் பரிசுத்த ஆவியின் உதவியை கொண்டு சகல ரகசியங்களையும் வெளிப்படுத்துவான். அதை செய்யப்போவது சென்ற இரவு உங்கள் எத்தனை பேர் இங்கே இருந்தீர்கள்? நாங்கள் உங்கள் கரங்களை காணட்டும். அது வேதத்தில் எங்கு காணப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரம். ஆகையால் அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், அது சரி. அது சரி. சீர்திருத்தக்காரர் தங்களுக்கு முன்பிருந்த நிலை குலைந்த சபையை சீர்படுத்த வந்தனர். பிறகு அந்த சீர்திருத்தக்காரர்கள் வந்த பிறகு சபையை அதனுடைய நிலையிலிருந்து சீர்படுத்தின பிறகு அவர்கள் மறுபடியும் உலக வழிகளில் சென்று ஒரு புதிய சபையின் காலத்தை உண்டாக்கி கொண்டனர். அவர்கள் எப்பொழுதுமே அதை செய்து வந்தனர், எப்பொழுதும். இப்பொழுது நாம் அதை முன்னமே பார்த்திருக்கிறோம். பாருங்கள், வேறு வார்த்தைகளில் கூறினால் ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய கத்தோலிக்க சபை காலம் இங்கிருந்தது. அப்பொழுது சீர்திருத்தக்காரராக லூத்தர் தோன்றினார். அவர் சீர்திருத்தக்காரர் என்று அழைக்கப்பட்டார். அவர் என்ன செய்தார்? அவர் அப்பொழுதே ஆணித்தரமாக எதிர்க்க ஆரம்பித்தார். அவர் சபையின் முறைமைகளை ஆட்சேபித்தார். அதன் பின்னர் அவர் செய்த முதற் காரியம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர் எவைகளை ஆட்சேபித்தாரோ அவைகளின் மேலேயே வேறொரு சபையை கட்டினார். அதன் விளைவாக வேறொரு சபையின் காலம் தோன்றியது. சபையோ மறுபடியும் குழப்பமுற்ற நிலையில் இருந்தது. மற்றொரு சீர்திருத்தக்காரராகிய ஜான் வெஸ்லி தோன்றினார். அவ்வாறே வேறொரு சபையின் காலத்தை உண்டாக்கினார். பாருங்கள், நான் கூறுவதன் அர்த்தம் உங்களுக்கு விளங்குகிறதா? மற்றொரு சபை காலம் உண்டானது. அவர்கள் எல்லோருமே சீர்திருத்தக்காரர்கள். கவனியுங்கள், ஆனால் கடைசி சபையின் காலத்து கடைசி கால செய்தி ஒரு சீர்திருத்தம் அல்ல. அவர் ஒரு தீர்க்கதரிசி, சீர்திருத்தக்காரர் அல்ல. எந்த ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் ஒரு சபையின் காலத்தை உண்டாக்கியதாக எனக்கு காண்பியுங்கள். அவர் ஒரு சீர்திருத்தக்காரன் அல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. மற்றவர் எல்லாம் சீர்திருத்தக்காரர், ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனத்தில் மாத்திரமே வருகிறது. அந்த காரணத்தினால்தான் அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் கொடுக்கப்படும் ஞானஸ்தானம் மற்றும் இன்னும் வேறு காரியங்களில் நினைத்திருந்தனர். ஏனென்றால் அவர்கள் சீர்திருத்தக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் அல்ல. ஆயினும் அவர்கள் மகத்தான தேவ மனிதர்களாய் இருந்தனர். அவர்கள் வாழ்ந்த காலத்தின் தேவைகளை அவர்கள் அறிந்திருந்தனர். தேவன் அவர்களை அபிஷேகித்திருந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று தவறான முறைகளுக்கு விரோதமாய் பிரசங்கித்து அவைகளை சின்னாபின்னப்படுத்தினர். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் முழுமை அவர்களிடத்தில் ஒருபோதும் வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, அவர்கள் சீர்திருத்தக்காரர்களாய் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளால் மட்டுமே ரகசியங்கள் அறியப்படுவதால் இக்கடைசி நாட்களில் தேவனுடைய ரகசியங்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு வர தீர்க்கதரிசியே இருக்க வேண்டும். ஆகவே இவன் தான் அந்த நபராயிருக்க வேண்டும். நான் இப்பொழுது என்ன கருதுகிறேன் என்பதை நீங்கள் காண்கின்றீர்களா? அவன் சீர்திருத்தக்காரனாயிருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை கிரகித்துக் கொள்ள அவன் வரம்பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். இப்பொழுது சீர்திருத்தக்காரர் ஏதோ காரியம் தவறாக இருந்தது என்பதை அறிந்திருந்தார். நற்கருணையில் கொடுக்கப்படும் அப்பம் கிறிஸ்துவின் சரீரம் அல்ல என்பதை லூத்தர் நன்கு அறிந்திருந்தார். எனவே அவர் விசுவாசத்தினால் நீதிமான் படைப்பான் என்று பிரசங்கித்தார். அதுதான் அவருடைய செய்தியாயிருந்தது. அவ்வாறே ஜான் வெஸ்லியும் தோன்றி பரிசுத்தமாகுதல் என்பதை அவர் கண்டு அந்த பரிசுத்தமாகுதலை அவர் பிரசங்கித்தார். அவருடைய செய்தி அதுவாக இருந்தது. பாருங்கள், பெந்தேகோஸ்தக்காரர் பரிசுத்த ஆவியை குறித்த செய்தியை கொண்டு வந்தனர். ஆனால் கடைசி நாட்களில், இந்த கடைசி காலத்தில், இந்த செய்தியாளன் ஒரு சீர்திருத்தத்தை உண்டாக்குவதில்லை. சீர்திருத்தக்காரர்களை விட்டுவிட்ட எல்லா தேவ ரகசியங்களையும் அவன் ஒன்று சேர்த்து ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்துவான். நான் அதை மறுபடியும் படிக்கட்டும். அது எனக்கு மிகவும் நல்லதாய் துணிக்கிறது. நான் அதை படிக்க விரும்புகிறேன். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கிரிஸ்தமங்களைப் போலவும் இருந்தது. இப்பொழுது அவர் கிறிஸ்து என்பதை நாம் ஏற்கனவே கண்டோம். கிறிஸ்துதான் எப்பொழுதுமே சபைக்குரிய செய்தியாளனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்துள்ளோம். சரி, அவர் அக்கிரிஸ்தம்பம் என்றும் உடன்படிக்கையின் தூதன் என்றும் அழைக்கப்படுகிறார். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. இப்பொழுது இங்கே முத்திரைகள் உடைக்கப்படுகின்றன. நாம் இப்பொழுது அவைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது அந்த முத்திரை திறக்கப்பட்டிருக்கின்றது. அவன் தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. என்னே அந்த முழுமை! அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது யோவானாகிய நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். எதை எழுதுவது? அவைகள் சொன்னவைகளை. அப்பொழுதோ ஏழு இடிமுடக்கங்கள் சொன்னவைகளை எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்தில் இருந்து தேவன் ஒரு சத்தம் உண்டாக நான் கேட்டேன். அவைகளை எழுத வேண்டாம். பாருங்கள், சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி வானத்தையும் அதிலுள்ளவைகளையும் பூமியையும் அதிலுள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு, கவனியுங்கள், நாம் படிக்கும் நேரத்தில் இதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அந்த கடைசி தூதன் பூமியில் உள்ள தூதனாவான். இந்த தூதன் வாரத்திலிருந்து இறங்கி வருகிறார். அது அவர் அல்ல, அவர் வாரத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஆனால் அவர் இங்கே ஏழாம் தூதனின் சத்தத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது தூதன் என்பவன் செய்தியாளன் என்றும் சபைக்காலத்திற்கு செய்தியை கொண்டு வருபவன் என்பதை அனைவரும் அறிவர். இனி காலம் செல்லாது. தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். ஏழு முத்திரைகள் எல்லாம் எல்லா ரகசியங்களும் முழு ரகசியமும் வெளிப்படுகிறது. அதுவே இந்த தூதனின் ஊழியமாயிருக்கும். பாருங்கள், அது எளிமையாயிருப்பதால் ஜனங்கள் குப்புற விடுவார்கள். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஊழியம் பரிபூர்ணமாக உபகாரப்படுத்தப்படும். அது பரிபூர்ணமாக அறியப்படும். பாருங்கள், காண விரும்பும் யாவரும் அதை காண முடியும். பாருங்கள், அது சரி. ஆனால் இயேசு கண்களிருந்தும் காணாதவர்களாகவும் காதுகளிலிருந்தும் கேளாதவர்களாயும் இவர் நிர்ணயம் கொடுத்திருக்கிறது என்று ஏசாயா உங்களை குறித்து நன்றாய் சொன்னார் என்பதாய் அவர் வந்தபோது கூறியுள்ளார். பாருங்கள், இப்பொழுது நாம் காண்கிறோம். அது என்னை திடுக்கிட செய்து விட்டது. நான் அந்த கடிகாரத்தை அங்கே நோக்கிய பொழுது 10 மணி ஆயிற்று என்று எண்ணிக்கொண்டேன். ஆனால் இன்னும் 9 மணியே ஆகவில்லை. பாருங்கள், அது சரி. ஓ என்னே, இப்பொழுது நாம் இதை பெற்றுக் கொள்வோம். கவனியுங்கள், நான் இதை விரும்புகிறேன். மற்றவர் சீர்திருத்தக்காரர், ஆயினும் அவர்கள் தேவனுடைய மகத்தான மனிதராயிருந்து காலத்தின் தேவைகளை அறிந்து சீர்திருத்தம் உண்டாக்கினர். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 10 கூறப்பட்டுள்ள கடைசி காலத்து தூதன் சீர்திருத்தம் உண்டாக்குபவன் அல்ல. அவனுடைய செய்தி ரகசியங்களை வெளிப்படுத்துவதாயிருக்கும். ரகசியங்களை வெளிப்படுத்துதல், அது அம்மனிதனுக்குள் இருக்கும் வார்த்தையாகும். தேவனுடைய வார்த்தையானது இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருப்பதாய் எபிரேயர் 4 கூறுகிறது. பாருங்கள், இந்த மனிதனோ சீர்திருத்தக்காரன் அல்ல, அவன் வெளிப்படுத்துகிறவனாயிருக்கிறான். அவன் எதை வெளிப்படுத்துகிறான்? தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். சபைகள் அதையும் வார்த்தை மற்றவற்றையும் தேக்கநிலைக்கு கொண்டு வந்த நேரத்தில் அவர் தேவனுடைய வார்த்தையுடன் வந்து அந்த காரியத்தை வெளிப்படுத்துவான். ஏனெனில் அவன் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பிதாக்களின் விசுவாசத்திற்கு திரும்ப கொண்டு வர வேண்டியவனாயிருக்கிறான். மூல வேத விசுவாசமானது ஏழாம் தூதனால் திரும்ப கொண்டு வரப்பட வேண்டியதாய் உள்ளது. ஓ, இது எனக்கு எவ்வளவு பிரியம். சீர்திருத்தக்காரர் முழுவதும் புரிந்து கொள்ள முடியாத முத்திரைகளின் ரகசியங்கள் வெளியரங்கமாக வேண்டும். பாருங்கள், மல்கியா நான்காம் அதிகாரத்தை ஒரு நிமிடம் அப்படியே சற்று நோக்குவோம். நல்லது, நீங்கள் அதை அப்படியே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் கூறப்பட்டவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் பிதாக்களின் மூல விசுவாசத்திற்கு திரும்ப கொண்டு வருவான். இப்பொழுது அந்த மனிதன் காட்சியில் தோன்றுவதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அவன் தாழ்மை உள்ளவனாய் இருப்பதன் காரணத்தால் கோடிக்கணக்கான பேர் அவனை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு சிறு குழு மாத்திரமே அவனை புரிந்து கொள்ளும். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு செய்தியாளன் வருவான் என்றும், அவன் வனாந்திரத்திலிருந்து புறப்படுகின்ற சத்தமாக இருப்பான் என்றும் யோவானின் வருகை முன்னறிவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் ஞாபகம் கொள்ளுங்கள். மல்கியா அவனை கண்டான். கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னோடியாக வரும் எலியாவை குறித்து மல்கியா மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளதை பாருங்கள். ஓ இல்லை இல்லை சகோதரன் பிரணாமே, அது நான்காம் அதிகாரம் என்று நீங்கள் கூறலாம். நான் உங்களுடைய மன்னிப்பை வேண்டுகிறேன். இயேசுவே அது மூன்றாம் அதிகாரத்தில் உள்ளதாக கூறுகிறார். நாம் இப்பொழுது பரிசுத்த மத்தேயு 11 அதிகாரம் 6 வசனத்தை எடுத்துக் கொள்வோம். அவர் இதை அங்கே கூறுகிறார். அது 11 அதிகாரம் 6 வசனம் என்று நான் நம்புகிறேன். 4வது 5வது அல்லது 6வது சரியாக அவரிடத்தில் அங்கே உள்ளது. அவர் யோவானை குறித்து பேசும்போது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான் என்றார். இப்பொழுது மல்கியா மூன்றாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். சிலர் அதை மல்கியா நான்காம் அதிகாரத்தில் கூறப்பட்டதோடு பொருத்துகின்றார்கள். இல்லையா, அதுவல்ல அது. கவனியுங்கள், மல்கியா நான்காம் அதிகாரத்தில் கூறப்பட்ட தூதன் சென்றவுடன் உலகம் முழுவதும் எரிந்து விடுகிறது. அப்பொழுது 1000 வருட அரசாட்சியில் நீதிமன்ற துன்மார்க்கரின் சாம்பலின் மேல் நடப்பார்கள். ஆகவே நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் யோவான் சாரனுடைய வருகையுடன் பொருத்தினால் அக்காலத்தில் நடவாத ஒன்றை வேதம் கூறியிருப்பதாக அர்த்தமாகிறது. 2000 வருடம் கடந்த போதும் இவ்வுலகம் இன்னும் எரிந்து சாம்பலாகவில்லை. நீதிமான்கள் அதில் வாழ்கிறார்கள். ஆகையால் அது எதிர்காலத்தில் இனிமேல் நிகழவிருப்பதை உரைக்கிறது. ஓ என்னே, நீங்கள் இங்கே வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் கடைசி கால செய்தியாளன் செய்ய வேண்டியது என்ன என்பதை காண்பீர்களேயானால் அப்பொழுது அவன் யார் என்பதை நீங்கள் காண முடியும். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். இந்த சீர்திருத்தக்காரர் காண முடியாத முனைகளை அவன் கிரகித்து அதை அங்கே பொறுத்துகிறான். தேவனுடைய ஆவிக்குரிய வெளிப்பாடு இன்றி மத்தேயு 28:19 அப்போஸ்தலர் 2:38 ஒன்றுதான் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அற்புதங்களின் நாட்கள் முடிவடைந்து விட்டது என்று ஜனங்கள் அந்த விதமாக தேவ வெளிப்பாடு இல்லாமல் எப்படி கூற முடியும்? வெளிப்பாடு இருந்தால் மாத்திரமே அவர்களால் எது தவறு எது சரி என்று அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஆனால் அவர்களோ வேத பள்ளிகளினூடாக வந்துள்ளவர்கள். அந்த பொருளுக்குள் வர நமக்கு நேரம் உள்ளது என்று நான் நம்புகிறேன். நான் துரிதப்பட விரும்புகிறேன். ஏனெனில் இந்த முத்திரைகள் திறக்கப்பட நான் உங்களை ஒரு வாரத்திற்கு மேலாக வைத்திருக்க விரும்பவில்லை. நான் என்ன கருதுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு ஒரு நாள் மட்டுமே உண்டு. என்னால் முடிந்தால் நான் அந்த நாளில் பிணியாடிகளுக்காக ஜெபிக்கவே விரும்புகிறேன். இப்பொழுது மல்கியா 4 அதிகாரத்தை சற்று நோக்குவோம். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து பிதாக்களின் மூல விசுவாசத்திற்கு திரும்ப கொண்டு வருவான். கடைசி காலத்தில் உபத்திரவ காலம் தொடங்கும் போது, இப்பொழுது அந்த 3.5 வருடங்கள் எங்குள்ளது என்பதை நாம் ஒரு நிமிடம் திருப்பி காண்போம். 3.5 வருட காலம் அல்லது தானியேலின் 70 வாரங்கள். தானியேல் முடிந்த 70 வாரங்களின் பிற்பகுதி 3.5 வருடங்கள். சபையின் காலங்களில் இருந்து எத்தனை பேருக்கு இது ஞாபகம் உள்ளது? பாருங்கள், 70 வாரங்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. எவ்வளவு அழகாக பொருந்துகிறது என்று பாருங்கள். மேசியா வந்து அப்பொழுது சங்கரிக்கப்படுவார். அவர் வாரத்தின் பாதியில் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஆகவே யூதர்களுக்காக மேசியாவின் போதகத்திற்காக இன்னும் 3.5 வருடங்கள் அங்கே இருக்கின்றன. தேவன் ஒரே சமயத்தில் யூதர்களிடத்திலும் புறஜாதியிடத்திலும் ஈடுபடுவதில்லை. அவர் இஸ்ரவேலரை ஒரு நாடாக நடத்துகிறார். ஆனால் புறஜாதியாரிடத்திலோ தனிப்பட்ட நபராக ஈடுபடுகிறார். அவர் புறஜாதியார் அனைவரையும் மனவாட்டியாக எடுத்துக் கொள்வதில்லை. புறஜாதியார் மத்தியிலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை அவர் மனவாட்டியாக எடுத்துக் கொள்கிறார். பாருங்கள், இப்பொழுது இஸ்ரவேலரை ஒரு நாடாக வழிநடத்திக் கொண்டு வருகிறார். அவள் இப்பொழுது ஒரு நாடாக ஆகிவிட்டாள். பால் பாய்ட் அவர்கள் எனக்கு இன்று ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அதில் அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, இது எவ்வளவு உண்மையாய் உள்ளது. அதாவது என்ன நேரிட்ட போதிலும் யூதர்களுக்கு இன்னமும் புறஜாதியாரிடம் ஒரு வெறுப்புணர்ச்சி காணப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நிச்சயமாக அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டியதாயிற்று. மார்ட்டின் லூத்தர் யூதர்கள் அண்டி கிறிஸ்துவென்றும் அவர்கள் எல்லோரும் விரட்டி அடிக்கப்பட்டு அவர்கள் வீடுகள் எரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிக்கை விடுத்தது தெரியுமா? பாருங்கள், லூத்தர் தானே அதை தம்முடைய எழுத்து மூலம் அறிவித்தார். மார்ட்டின் லூத்தர் கூறியதை ஹிட்லர் நிறைவேற்றினார். மார்ட்டின் லூத்தர் ஏன் இவ்வாறு கூறினார்? ஏனெனில் அவர் ஒரு சீர்திருத்தக்காரர், ஒரு தீர்க்கதரிசி அல்ல. தேவன் என் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை ஆசீர்வதித்தான் என்றார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான் என்றார். ஒரு தீர்க்கதரிசி கூறியுள்ளதை எப்படி மற்றொரு தீர்க்கதரிசி மறுக்க முடியும்? அவன் அதை மறுக்கவே முடியாது. அவை ஒன்றுக்கொன்று இசைந்திருக்க வேண்டும். பாருங்கள், அந்த காரணத்தினால் தான் அவர்கள், பாருங்கள், ஜெர்மானிய தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடாக கருதப்படுகிறது. ஆனால் அவர்கள் யூதர்களுக்கு இழைத்த தீங்கிற்கு பிரதிபலன் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் அவர்களை குறை கூற முடியாது. சற்று ஞாபகம் கொள்ளுங்கள், இக்கூட்டத்தில் யூதர்கள் யாரேனும் இங்கிருப்பார்களாயின் நீங்கள் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் அவர்களை ஒருபோதும் மறக்கவே முடியாது. அவர்கள் நமது நிமித்தமாக குருடாக்கப்பட்டனர். அவர் இதை தீர்க்கதரிசியிடம் கூறினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தீர்க்கதரிசி ஒருவன், நீர் இஸ்ரவேலை மறப்பீரோ என்று கதறினான். அப்பொழுது அவர் அவரிடத்தில், உன் அளவுகோலை எடுத்து வானம் எவ்வளவு உயரம் என்றும் சமுத்திரம் எவ்வளவு ஆழமாயிருக்கிறது என்றும் அளந்து சொல் என்றார். அவனோ, அவைகளை அளக்க முடியாது என்றான். அவ்வாறே நானும் இஸ்ரவேலை மறக்க முடியாது என்று பதிலளித்தார். ஆம், அது அவருடைய ஜனங்கள், அவருடைய ஊழியக்காரர்கள். ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே புறஜாதியாரிலிருந்து அவருடைய மனவாட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளனர். அது முற்றிலும் சரி, அது மனவாட்டியாகும். இப்பொழுது இந்த 70 வாரங்கள் பரிபூர்ணமாய் நியமிக்கப்பட்டுள்ளன. தானியேல் கூறிய வண்ணம் மேசியா வந்து வாரத்தின் பாதியில் சங்கரிக்கப்படுவார். இயேசு 3.5 வருட காலமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். இப்பொழுது தானியேலின் இந்த வாரத்தின் பாதியில் தான் மேசியா சங்கரிக்கப்பட்டார். இந்த வாரத்தின் பிற்பகுதிதான் உபத்திரவ காலம். அப்பொழுது மனவாட்டி சபை, ஓ, இது மிகவும் மகத்தானது, இப்பொழுது இது தவறவிட வேண்டாம். மனவாட்டி மணவாளனோடு செல்கிறாள். அதன் பின்னர் 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு துன்மார்க்கரின் சாம்பலின் மேல் நடப்பார்கள். நாம் இப்பொழுது இதை மனதில் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் நான் ஒன்றை இங்கே உங்களுக்கு காண்பிக்கட்டும். அது என்ன கூறுகிறது என்றும் வேதம் என்ன கூறுகிறது என்றும் நான் உங்களுக்கு சற்று காண்பிக்கட்டும். இது தேவனுடைய வார்த்தை அல்ல என்று நாம் மறுதளிக்க முடியாது. நாம் அதை மறுதளித்தால் அப்பொழுது நாம் அவிசுவாசிகளாக இருக்கிறோம். பாருங்கள், அதை நாம் விசுவாசித்தே ஆக வேண்டும். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் கூறலாம். எனக்கும் அது புரியவில்லை. ஆனால் அவர் அதை வெளிப்படுத்தும்படியாய் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இதோ சூளை போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அமெரிக்கர்களை போன்றவர் யாவரும், ஆம், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அவர்கள் எரிந்துவிடப் போகிறார்கள். அது அவர்களுக்கு வேறையும் குப்பையும் வைக்காமற் போகும். அப்படியானால் நித்தியமான நரகம் எங்கிருக்கிறது? பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் இவையாவும் வெளிப்படுகின்றன. பாருங்கள், நரகம் நித்தியமானது என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. நரகத்தில் நித்தியமாக வாசம் செய்ய வேண்டுமானால் அதற்கு நித்திய ஜீவன் அவசியமாயிருக்குமே. ஒரே வகை நித்திய ஜீவன் தான் உண்டு. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். தொடக்கம் உண்டாயிருக்கும் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நரகம் எனப்படுவது பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆகையால் அது எரிந்து சாம்பலாகிவிடும். அது உண்மை. பாருங்கள், ஆனால் அது நிகழும் போது அது வேறையும் குப்பையும் வைக்காமற் போகும். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உபத்திரவ காலத்திற்கு பின்பு துன்மார்க்கர் எங்கிருப்பார்கள்? சாம்பலாய் போவார்கள். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லோருக்காகவும் என் தாசராகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். ஆமென். பழைய ஏற்பாடு இதை கூறிவிட்டு முடிவு பெறுகிறது. புதிய ஏற்பாடு அது போன்றே முடிவு பெறுகிறது. அங்கனமாயின் இதை நீங்கள் எப்படி தள்ளிவிட முடியும்? அவ்வித முடியாது. பாருங்கள், அந்த நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அங்குதான் காரியம். அது கர்த்தருடைய வார்த்தையாகும். அவர் அனுப்புவதாக வாக்களித்துள்ளார். அது வந்தாக வேண்டும். அது இப்பொழுது எவ்விதம் சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் கவனிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். தேவர் அதை எப்படி செய்கிறார் என்பது காண்பதற்கு அழகாய் உள்ளது. முதலாவதாக மணவாட்டியோ மணவாளனோடு செல்கிறாள். அதன் பின்னர் துன்மார்க்கர் அபியாத அக்கினியில் எரிந்து போவார்கள். உலகம் சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் அது மறுபடியும் உண்டாகிறது. அனைத்தும் அப்பொழுது சுத்திகரிக்கப்படும். ஒவ்வொரு காரியமும் ஒரு சுத்திகரிப்பு நிலையினுடாக செல்ல வேண்டும். மகத்தான அந்த கடைசி தருணத்தில் எரிமலைகள் குடம்பை கக்கும். உலகமே பிளந்து போகும். பாவம் என்னும் சாக்கடை குழியும் பூமியின் மேல் காணப்படும் யாவும் ஒன்றுமில்லாமல் உருகி போகும். ஒரு துளி மைய நிறம் வெண்மையாக்கும் திரவத்தில் விழும்போது எவ்வாறு மறைந்து மூல நிலைக்கு திரும்புகிறதோ அவ்வாறே அது அப்பேற்பட்ட கடுமையான தீயினால் எரிந்து போகும். தேவனிடத்திலிருந்து வரும் அக்கினி மிகவும் உக்கிரமாயிருக்க அசுத்தமாயிருக்கும் எல்லா பொருட்களும் எரிந்து போய் அதன் மூல நிலைக்கு திரும்பும். அப்பொழுது சாத்தானும் பாவத்துடன் கூட எரிந்து போவான். அப்பொழுது இவ்வுலகம் புதுப்பிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தின் அழகை போன்று விளங்கும். சரி, ஓ, அந்த மகத்தான நேரம் நமக்கு முன்னால் காத்துக் கொண்டிருக்கிறது. உபத்திரவ காலத்தில் இப்பொழுது நான் இங்கே கூறப்போவதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மனவாட்டி எடுக்கப்பட்ட பின்பு சபையானது உபத்திரவ காலத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் சமயத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 11 கூறப்பட்ட இரண்டு சாட்சிகள் 144,000 பேரை அழைப்பார்கள். இப்பொழுது கவனியுங்கள், இவ்விரண்டு சாட்சிகளும் ரெட்டுடுத்தி 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ரோமரால் உண்டாக்கப்பட்ட கால அட்டவணையில் 28, 30, 31 நாட்கள் மாறி மாறி வருகின்றன. ஆனால் உண்மையான கால அட்டவணையில் ஒவ்வொரு மாதத்திற்கும் 30 நாட்கள் மட்டுமே உண்டு. சரி, 1260 நாட்களை 30 வகுத்தால் சரியாக 3.5 வருடம் கிடைக்கின்றது. என்ன கிடைத்தது என்று பார்த்தீர்களா? மேசியாவின் செய்தி இஸ்ரவேலுக்கு பிரசங்கிக்கப்பட அளிக்கப்பட்ட சமயம் அதுதான். முன்பு இருந்ததைப் போலவே அவர் வந்து தம்மை ஒரு அடையாளமாக வெளிப்படுத்தும் போது நிகழும் காரியம். யோசேப்பு ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்னும் காரணத்தால் தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு வேறு தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். அவனால் தரிசனம் கண்டு சொப்பனத்தின் அர்த்தத்தை வியாக்கியானிக்க முடிந்தது. அவன் அவ்வாறு செய்தபடியால் ஏறக்குறைய 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு வேறு தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள் வாசம் செய்ததால் அவன் கிறிஸ்துவுக்கு சரியான முன்னடையாளமாயிருந்தான். அதன் பின்னர் என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள், அதை கவனியுங்கள். அவன் சிறையிலிடப்பட்டான், அங்கு ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், மற்றவன் கைவிடப்பட்டான். அவ்வாறே இயேசுவும் சிலுவையாகி சிறையில் இருந்தபோது சரியாக ஒரு கள்ளன் ரட்சிக்கப்பட்டான், மற்றவன் கைவிடப்பட்டான். சரியாக யோசேப்பு மரித்தவனை போல குழியிலே வீசப்பட்டு பின்னர் தூக்கி எடுக்கப்பட்டு பார்வோனின் வலது பாரசத்தில் வீற்றிருந்தான். எவரும் யோசேப்பை முதலில் காணாமல் பார்வோனை காண முடியாது. அவ்வாறே இயேசு தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். குமாரனின் மூலமே என்று எந்த மனிதனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. சரி, யோசேப்பு சிங்காசனத்தின் வலதுபுறத்தை விட்டு எழுந்த ஒவ்வொரு முறையும் கவனியுங்கள், மகிமை யோசேப்பு பார்வோனின் வலது பாரசத்தில் வீற்றிருந்தான். அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்தபோது யோசேப்பு வருகிறார், எல்லோரும் தெண்டனிட்டு பணியுங்கள் என்று எக்காலம் முழங்கினது. ஆட்டுக்குட்டியானவர் மத்தியஸ்த ஊழியத்தை முடித்து சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு மீட்பின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். அதோ அவர் அங்கே இருக்கிறார். கவனியுங்கள், தன்னுடைய சகோதரரால் புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பிற்கு புறஜாதி மனைவி அளிக்கப்பட்டாள். போத்திபரா அவனுக்கு அளிக்கப்பட்டாள். அல்லது பார்வோன் அவனுக்கு புறஜாதி மனைவியை அளித்தான். யோசேப்பு பாதி புறஜாதியும் பாதி யூதனுமாகி இரண்டு புறஜாதி பிள்ளைகளை பெற்றான். அவர்கள் ஒரு பெரிய அடையாளத்தை அளிக்கின்றனர். யோசேப்பின் குமாரராகி எப்ராயும் மனேசே இவர்கள் யாக்கோப்பினிடத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது அவன் கைகளை குறுக்கிட்டு இளையவருக்கு ஆசீர்வாதத்தை அளித்தான். இவ்விருவரும் 12 கோத்திரத்தில் சேர்க்கப்பட்டனர். ஏனெனில் அப்பொழுது 10 கோத்திரங்கள் மட்டுமே இருந்தன. யாக்கோப்பு தன்னிலே அவர்களை ஆசீர்வதித்தான். யோசேப்போ அங்கு நின்று கொண்டு, தகப்பனே, நீ தவறு செய்து விட்டீர். உமது வலதுகார ஆசீர்வாதத்தை மூத்தவனுக்கு அளிப்பதற்கு பதிலாக இளையவனுக்கு அளித்து விட்டீர் என்று கூறினான். அதற்கு யோசேப்போ, என் கைகள் குறிக்கப்பட்டதை நான் அறிவேன், ஆனால் தேவன் அவர்களை குறிக்கிட பண்ணினார் என்று
கூறினான்.
இஸ்ரவேலர் மனவாட்டியாகும் உரிமையை பெற்றிருந்த போது அதை அவர்கள் நிராகரித்து தங்கள் சஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டனர். ஆசீர்வாதம் மூத்தவனான இஸ்ரவேலை விட்டு சிலுவையின் மூலம் இளையவனான புறஜாதிக்கு வந்தது. ஆனால் அதற்கு பின் பாருங்கள், அவன் மனவாட்டியை பெற்றுக் கொண்ட பின்பு நடந்தது என்ன என்று கவனியுங்கள். பாருங்கள், யோசேப்பின் சகோதரர் தானியம் வாங்க அவனிடத்தில் வந்தபோது, ஓ, இது மிகவும் ஒரு அழகான காட்சியாய் உள்ளது. முத்திரைகளை விட்டு சிறிது விலகுகிறேன். நீங்கள் இந்த காட்சியை மிக நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புவதால் நான் அதை குறித்து உங்களிடம் கூறியே ஆக வேண்டும். பாருங்கள், கவனியுங்கள், இப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தானியம் வாங்க அவனிடத்தில் வந்தபோது யோசேப்பு அவர்களை உடனே கண்டுகொண்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யோசேப்பு செழிப்பின் குமாரனாயிருந்தான். அவன் எங்கு சென்றாலும் அங்கு செழிப்பு உண்டானது. அவர் மீண்டும் பூமிக்கு வரும் வரை நீங்கள் காத்திருங்கள். நம்முடைய யோசேப்பு வரும் வரை காத்திருங்கள். பாருங்கள், அப்பொழுது வனாந்திரம் ரோஜாக்களை போன்று செழிப்படையும். நீதியின் சூரியன் தம் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் கொண்டவராய் உதிப்பார். ஓ, என்ன, அரிசோனாவில் காணப்படும் முச்செடிகளும் அழகான மரங்களாக மாறும். அது ஒரு அழகான காட்சியாயிருக்கும். கவனியுங்கள், யோசேப்பு அங்கு வந்து அவர்களிடத்தில் ஒரு சிறு தந்திரத்தை கையாண்டு, உங்கள் தகப்பனார் இன்னமும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டான். பாருங்கள், அவன் தகப்பனார் உயிரோடு இருக்கிறாரா என்று அறிய அவன் விரும்பினான். அவர்களோ ஆம் என்றனர். அவர்கள் அவனுடைய சகோதரர் என்று யோசேப்பு அறிந்து கொண்டான். ஆனால் அவன் தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்த எப்பொழுது ஆயத்தமானான் என்று நீங்கள் கவனித்தீர்களா? யோசேப்பு சிறிய பென்யமீனை கண்டான். யோசேப்பு புறஜாதியாரிடத்தில் விற்கப்பட்ட பிறகு இந்த பென்யமீன் பிறந்தான். இயேசு சென்ற பிறகு 144,000 பேர் ஒன்று கூடுவதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அவர் திரும்ப வந்தபொழுது அவன் பென்யமீனை கண்டபோது அவன் இருதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது. நினைவில் கொள்ளுங்கள், யோசேப்புக்கு எபிரேய மொழி தெரியும் என்பதை அவர்கள் அறியாதிருந்தனர். அவன் ஒரு மொழிவேற்பாளரை வைத்துக் கொண்டு எகிப்தியரை போல பாவனை செய்தான். பாருங்கள், யோசேப்பு அவன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்பின போது அவன் சிறிய பென்யமீனையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் மனைவியையோ அனுப்பிவிட்டான் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவன் தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தின போது அவள் மாளிகையில் இருந்தாள். இயேசுவும் தம் சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு புறஜாதி மனவாட்டியை மனைவியை தெரிந்து கொண்டார். அவர் அவளை இங்கிருந்து கல்யாண விருந்துக்காக மகிமையில் தம் பிதாவின் மாளிகைக்கு கூட்டிச் சென்று திரும்பவும் வந்து தன் சகோதரராகிய 144,000 பேருக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அந்த நேரம் அவர் அங்கே இருக்கிறார். நினைவிருக்கட்டும், அந்த பரிபூர்ண அடையாளத்தை நோக்கி பாருங்கள். இவ்விதமாக யோசேப்பு திரும்பி வந்து தன் சகோதரரை நோக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவர்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். அவர்கள், இப்பொழுது ரூபன் நமக்கு வேண்டியதாயிருக்கிறது, பாருங்கள், ஏனென்றால் நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் அந்த இளைஞனை அவிதம் நடத்தினோம். நாம் நம் சகோதரனை விச்சு போட்டிருக்க கூடாது என்று கூறினார். அவர்கள் சகோதரனாகிய யோசேப்பு அங்கு வல்லமை மிக்க அரசகுமாரனாக நின்று கொண்டிருந்த போது அவன் சகோதரர் அவனை அறிந்து கொள்ளவில்லை. அந்த காரணத்தினால் தான் இஸ்ரவேலரால் அவரை இன்றைக்கும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவரை அறிந்து கொள்ள வேண்டிய சமயம் இன்னும் வரவில்லை. அப்பொழுது யோசேப்பிற்கு எபிரேய மொழி புரியாது என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் அவனோ அவர்கள் பேச்சை சரியாக கவனித்துக் கொண்டிருந்தான். நமக்கு இது வேண்டியதாக உள்ளது என்று அவர்கள் கூறினர். யோசேப்போ அவர்களை நோக்கின போது அவனால் அடக்கிக் கொள்ள முடியாதிருந்தது. இப்பொழுது அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அந்நேரத்தில் அரண்மனையில் இருந்தனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதுபோலவே பரிசுத்தமான்கள் அவருடைய பிரசனத்தில் இருந்து சென்று விட்டிருப்பர். யோசேப்போ, நான் தான் யோசேப்பு உங்கள் சகோதரன் என்று கூறினான். அவன் பென்யமீன் கழுத்தில் விழுந்து கதறி அழத் துவங்கினான். பாருங்கள், அவன் தன்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தினான். அப்பொழுது அவன் சகோதரர், இப்பொழுது நாம் அவனை விற்று போட்டதால் நமக்கு இது உண்டாகிறது என்பதை நாம் அறிவோம். நாம் அவனை விற்று போட்டோம், நாம் அவனை கொல்ல முயன்றோம், ஆனால் அவனோ இப்பொழுது நம்மை கொல்லுவான் என்பதை நாம் அறிந்துள்ளோம் என்றனர். ஆனால் யோசேப்பு, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், உங்கள் ஜீவனை காப்பதற்கென தேவனை முன்கூட்டி அனுப்பினார் என்றான். நாம் கண்ட விதமாக வேதம் கூறுகின்றபடி அவர் தம்மை அவர்களுக்கு தெரியப்படுத்தும் போது இயேசு 144,000 பேரான இன்றுள்ள சிறிய பென்யமீனுக்கு அங்கு விடப்பட்ட மீதியான யூதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது அவர்கள், உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் எங்கிருந்து பெற்றுக் கொண்டீர், ஏன் அவைகள் உங்கள் கரங்களில் உள்ளது என்று கேட்பார்கள். அப்பொழுது அவரோ, ஓ, இவை என் சிநேகிதரின் வீட்டில் உண்டானவை என்பார். பாருங்கள், அப்பொழுது அவர்கள் மேசியாவை தாங்கள் கொன்றதை உணர்வார்கள். ஆனால் அவர் என்ன கூறுவார்? யோசேப்பு கூறியதை போன்றே கூறுவார். ஊழியம் செய்யவே இதை செய்தீர்கள் அல்ல, ஜீவனை ரட்சிக்கவே இதை செய்தீர்கள், உங்களுக்குள்ளே வேதனை அடைய வேண்டாம் என்பார். ஏனென்றால் யூதர்கள் குருடாக்கப்படாமல் இருந்தால் புறஜாதிகள் காணியாட்சிக்குள் பிரவேசித்திருக்க இயலாது. ஆகவே அவர்களது கிரியைகளின் மூலம் அவர் சபையின் ஜீவனை காத்தார். அங்குதான் காரியம். அதன் காரணத்தினாலேயே இன்று அவர்கள் இதை அறிந்து கொள்ள முடியாது. அதற்கேற்ற தருணம் இன்னும் வரவில்லை. நாமும் கூட இதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வரும் வரையில் இந்த காரியங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஓ, என்னே, வெளிப்படுத்தின விசேஷத்தின் 7 இடிமுடக்கங்கள் மறுமடைவதற்கு ஏற்ற ஆயத்தமாகும் பெரிய விசுவாசத்தை மனவாட்டிக்கு அளிக்க தேவன் தாமே வழிகாட்டுவாராக. இப்பொழுது நமக்கு இன்னும் 15 அல்லது 20 நிமிடங்கள் கூட இராதால் நாம் துரிதமாக செல்வோம். இப்பொழுது இந்த வெள்ளை குதிரையின் அர்த்தம் என்ன? அதை நான் மறுபடியும் படிக்கட்டும். என் பொருளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பிரசங்கித்ததற்கு மன்னிக்கவும். ஆனால் நான் மறுபடியும் அந்த 2 வசனங்களை வாசிக்க உள்ளேன். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை. நாம் இப்பொழுது 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன், அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பு அவனுக்கு கிரீடம் இல்லாதிருந்தது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவ்வளவுதான், அதுதான் முத்திரை. இந்த அடையாள சின்னம் என்னவென்பதை பார்ப்போம். இடிமுழக்கம் எதை குறிக்கிறது என்று நாம் ஆராய்ந்து அறிந்தோம். நாம் பரிபூர்ணமாய் அதை அறிவோம். பாருங்கள், முத்திரை திறக்கப்பட்ட போது உண்டான இடிமுழக்கம் தேவனுடைய சத்தமாயிருந்தது. இப்பொழுது வெள்ளை குதிரையின் அர்த்தம் என்ன? இப்பொழுது இங்குதான் நமக்கு வெளிப்பாடு வருகிறது. இதுதான் வார்த்தை என்பதை அறிந்தவனாய் நான் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உறுதியோ அவ்வாறே நான் கூறப்போவதும் சத்தியம் என்பது உறுதி. அதை குறித்து எனக்கு கிடைத்த எல்லா புத்தகங்களையும் நான் படித்திருக்கிறேன். 30 வருடங்களுக்கு முன்னால் 7ஆம் நாளை ஆசரிக்கும் கூட்டத்தாருக்கு இயேசுவின் 2ஆம் வருகை பற்றி மற்றவர்களை காட்டிலும் அதிக வெளிப்பாடு உண்டு என்று ஒருவர் என்னிடத்தில் கூறினார். ஆகையால் அவர்களிடமிருந்த சில நல்ல புத்தகங்களை படிக்க தொடங்கினேன். ஸ்மித் என்பவர் எழுதிய தானியேலின் வெளிப்பாடு என்ற புத்தகத்தை படித்தேன். அதில் வெள்ளை குதிரையை பற்றி ஒரு நல்ல விவரம் கொடுக்கப்பட்டிருந்தது. வெள்ளை குதிரையானது ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அடையாளமாக இருந்தது என்று அவர் அந்த புத்தகத்தில் கூறியிருந்தார். இந்த ஜெயங்கொள்ளுதலில் 7ஆம் நாளை ஆசரிக்கும் கூட்டத்தில் உள்ள சகோதரர்களின் அநேகர் அந்த புஸ்தகத்தை படித்துள்ளதால் அதை அறிந்திருக்கிறார்கள். நான் இன்னும் இருவர் எழுதிய புஸ்தகங்களை படித்துள்ளேன். அவர்கள் இருவருமே இதுவே சரி என்று ஒத்துப்போயினர். அவர்கள் அங்கிருந்த சிறந்த வெளிச்சத்தையுடைய சிறந்த போதகர்களாக கருதப்பட்டனர். எனக்கு ஒன்றும் அப்போது தெரியாததால் அவர்கள் சொல்வதையே நானும் சொல்வதென்று தீர்மானித்தேன். அவர்கள் அது உண்மையாகவே எதை பொருட்படுத்தினது என்பதை குறித்த ஒரு அழகான ஆர்த்தெழுந்துரைத்த சொற்களால் நிறைந்த வியாக்கியானத்தை அளித்திருந்தனர். அவர்கள் இவ்வாறு கூறியிருந்தனர், இப்பொழுது இங்கே ஒரு வெள்ளை குதிரை இருக்கிறது, ஆகவே வெள்ளை குதிரை என்பது வல்லமைக்கு அடையாளமாகும், ஊக்கத்தால் செறிவூட்டி நிரப்புவதற்கு அடையாளமாகும். அந்த வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கும் மனிதன் ஆதிகாலத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அந்த காலத்தை ஜெயித்த பரிசுத்த ஆவியானவர். அவர் தன் கையில் ரோம காதல் தெய்வமான கியூபிட்டை போன்று வில்லை வைத்துக் கொண்டு அன்பின் அம்புகளை, தேவ அன்பின் அம்புகளை அவர்கள் இருதயங்களில் எய்து அவர்களை தன்வசப்படுத்தி ஜெயித்தார் என்ற ஒரு நல்ல விளக்கத்தை அளித்திருந்தார். இப்பொழுது கேட்பதற்கு இவ்விளக்கம் மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் அது உண்மையல்ல, அது சத்தியம் அல்ல, இல்லையா? ஆம், அதுவல்ல. அது வெள்ளை நிறம் நீதிக்கு அறிகுறியாயிருக்கிறது. நாம் அதை அறிவோம். வெள்ளை நிறம் நீதியை குறிக்கிறது. முதலாவது காலத்தில் ஜெயிக்கும்படி சென்றவர் பரிசுத்த ஆவியானவர் என்று போதகர்கள் போய்த்திருந்தனர். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் அளிக்கப்பட்ட என்னுடைய வெளிப்பாடு அவ்விதமாக இல்லை. பரிசுத்த ஆவியினால் என்னுடைய வெளிப்பாடு என்னவெனில், கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரே, ஆனால் வித்தியாசமான ரூபங்களில் காணப்படுகிறார். ஆகவே இங்கு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர் என்று நாம் அறிவோம். அவர் கையில் புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு இங்கு நின்று கொண்டிருக்கிறார். அங்கே வெள்ளை குதிரையின் மேல் இருக்கிறவன் புறப்பட்டு செல்கிறான். ஆகையால் அது பரிசுத்த ஆவியானவராய் இருக்க முடியாது. பாருங்கள், இப்பொழுது கிறிஸ்து ஒருவரில் மூவராக எப்படி இருக்க முடியும் என்னும் ரகசியம் இக்கடைசி நாட்களில் வெளிப்பட வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எனப்படுவதை திருத்துவக்காரர் நமக்கு அதை கூறுவது போன்று மூன்று ஆட்கள் அல்லது மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே ஆள் மூன்று வித்தியாசமான தோற்றங்களில் காணப்படுகிறார். அல்லது நீங்கள் அதை மூன்று உத்தியோகங்கள் என்று அழைக்கலாம். நீங்கள் போதகர்களிடம் பேசும்போது உத்தியோகம் என்ற பதத்தை உபயோகிக்க முடியாது, ஏனெனில் சரி, இது ஒலிநாடாவில் பதிவாகிறது என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுவேன், கிறிஸ்துவும் என் உத்தியோகத்தினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் வேறொரு உத்தியோகத்தை அனுப்புவார் என்று கூறியிருக்க முடியாது. நாம் அதை அறிவோம். உங்களுக்கு விருப்பமானால் ஒரே தேவனின் மூன்று தன்மைகள் என்று கூறலாம். பாருங்கள், மூன்று தேவர்கள் அல்ல, மூன்று தன்மைகள் உள்ள ஒரு தேவன். பாருங்கள், ஆகையால் கிறிஸ்து எவ்வாறு புஸ்தகத்தை கையில் வைத்தீங்க நின்று கொண்டு அதே சமயத்தில் அங்கே வெள்ளை குதிரையின் மேல் ஏறி சென்று ஜெயிக்க முடியும்? அது முடியாது. ஆகவே வெள்ளை குதிரையின் மேலுள்ளவன் கிறிஸ்து அல்ல. இப்பொழுது கவனியுங்கள், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துவின் வேறொரு ரூபம் தான் பரிசுத்த ஆவியானவர். சரி, கவனியுங்கள், ஆட்டுக்குட்டியானவர் தான் புஸ்தகத்தை திறந்தார். ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்துவே. அதோடு கிறிஸ்து காணப்படவில்லை. மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அவர் வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்து கொண்டு வருகிறார். நீங்கள் அதை வாசிக்க விரும்பினால் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு திருப்புவோம். அதை மிக துரிதமாக நமக்கு நேரம் உள்ள போதே வாசிப்போம். நமக்கு போதிய நேரம் உண்டென்று நான் நம்புகிறேன். அது நமக்கு இன்னும் அதிக நன்மை அளிக்கும். 19:11-11 இருந்து துவங்கி கீழே 16ஆம் வசனம் வரை வாசிப்போம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அது பூமியில், பரலோகத்தில் பாருங்கள், அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அந்த கிரீடங்களை பாருங்கள், அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இதை குறித்து சற்று நேரம் நிறுத்தி தியானிக்க எனக்கு எவ்வளவு விருப்பம். ஓ என்ன, எனக்கு ஒரு எண்ணம் உதித்திருக்கிறது. ஒரு கால் பாருங்கள், யாரும் அதை அறியார்கள். யெகோவா என்னும் நாமம் சரியல்ல என்பதை நீங்கள் அறிவீர்களா? யாராவது அறிவீர்களா? டாக்டர் வேயில், அது உண்மை என்பது உமக்கு தெரியும். மொழிபெயர்ப்பாளர்கள் அதை சரிவர மொழிபெயர்க்க முடியவில்லை. அது ஆங்கிலத்தில் JVHU என்று எழுத்து கூட்டப்பட்டுள்ளது. அது யெகோவா அல்ல. அதை யாராலும் உச்சரிக்க முடியவில்லை. அது என்னவென்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் யெகோவா என்று அழைத்தனர், ஆனால் அது அவருடைய நாமம் அல்ல. ஜெயம் உண்டான ஒவ்வொரு முறையும் அல்லது வேறொன்று நிகழும் போது ஒரு பெயரானது மாற்றப்படுகிறது. ஆபிரகாமின் நாட்களை பாருங்கள். அவன் முதலில் ஆபிராம் என்று அழைக்கப்பட்டான். அவன் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் வரை அவனுக்கு குமாரன் பிறக்கவில்லை. சாராவின் பெயர் சாராள் என்று மாற்றப்படும் வரை அவளுடைய கர்ப்பம் செத்துப்போயிருந்தது. யாக்கோபு என்பதற்கு எத்தன், ஏமாற்றுபவன் என்ற அர்த்தம். அவன் செய்ததும் அதுவே. அவன் ஆட்டுத்தோலை போட்டிக் கொண்டு தீர்க்கதரிசியாகிய தன் தகப்பனையே ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக் கொண்டான். அவன் புன்னை கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தண்ணீரில் போட்டு ஆடுகள் பொழிந்த போது அவைகளை பயமுறுத்தி புள்ளிகுள்ள குட்டிகளை ஈனும்படி செய்தான். அவன் எத்தனை என்று வேறு ஒருவனும் அல்ல. ஆனால் ஒரு இரவில் அவன் உண்மையான ஒருவரை இருக பற்றிக் கொண்டான். அது உண்மை என்று அவன் அறிந்திருந்தான். அவன் மேற்கொள்ளும் வரை அதில் நிலைத்திருந்தான். அவன் பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது. அதற்கு தேவனுக்கு முன்பாக வல்லமை உள்ள ராஜகுமாரன் என்று அர்த்தமாம். அது உண்மை அல்லவா? ஜெயம் கொண்ட ஒவ்வொருவருமே சீமோன் மீன் பிடிக்கும் சம்பவனாயிருந்தான். அவர் அவனிடம் தாமே மேசியா என்றும் அவனுடைய பெயர் என்னவென்றும் அவனுடைய தந்தையின் பெயர் என்னவென்றும் பகுத்தறிந்து கூறிய பொழுது அவனுடைய விசுவாசம் அதை கண்டு அவர் இயேசு என்று அறிந்த போது அவன் ஜெயம் கொண்டு சீமோன் என்ற பெயரிலிருந்து பேதுரு என்னும் பெயருடையவனானான். சவுல் என்பது ஒரு நல்ல பெயர். சவுல் என்பவன் ஒரு காலத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாயிருந்தான். ஆனால் அது ஒரு அப்போஸ்தலனுக்கு பொருந்தும் பெயர் அல்ல. அது ஒரு ராஜாவிற்கு ஏற்ற பெயராயிருக்கலாம். ஆனால் ஒரு அப்போஸ்தலனுக்கு பொருந்தும் பெயர் அல்ல. ஆகையால் இயேசு அந்த அப்போஸ்தலனின் பெயரை எதிரென்று சவுல் என்பதிலிருந்து பவுல் என்பதாக மாற்றினார். யாக்கோபு யோவான் இவருவரும் இடிமுடக்கத்தின் மக்கள் என்று அழைக்கப்பட்டதை கவனியுங்கள். இயேசு உலகில் வாழ்ந்தபோது மீட்பர் என்னும் நாமமுடையவராயிருந்தார். அவர் பூமியில் வாழ்ந்தபோது அந்த மீட்பர் என்ற பெயரை உடையவராயிருந்தது உண்மைதான். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அவைகளை மேற்கொண்டு உன்னதத்துக்கு ஏறி சென்று ஒரு புதிய நாமத்தை பெற்றுக் கொண்டார். ஆகையால் தான் அவர்கள் எவ்வளவாக கூக்குரலிட்டாலும் ஒன்றும் பெற்றுக் கொள்வதில்லை. அது இடி முழக்கங்களில் வெளிப்படும். பாருங்கள், இங்கு ரகசியங்களை பாருங்கள். அவர் வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்து கொண்டு வருகிறார். இச்சபையை மறுபடுத்த ஏதோ ஒன்று அவசியமாக இருக்கிறது. அதை நீங்கள் அறிவீர்கள். ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். கவனியுங்கள், அவரை தவிர வேற எந்த மனிதனும் அறியான். கவனியுங்கள், அவரை தவிர வேற எந்த மனிதனும் அறியான். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை. ஓ என்ன! கவனியுங்கள், பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அதோ மேசியா அங்கு வருகிறார். அவர் அங்கே இருக்கிறார். வில்லை கையிலேந்தி வெள்ளை குதிரையில் மேலேறி வருபவன் அல்ல. இவ்விருவருக்கும் உள்ள வேறுபாட்டை கவனியுங்கள். அவர் புஸ்தகத்தை கையிலேந்தினவராய் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். மீட்பின் ஊழியம் அப்பொழுதுதான் முடிவடைந்துள்ளது. இன்னமும் அவர் தம் ஸ்தானத்தை வகிக்கவில்லை. ஆகையால் வில்லை கையிலேந்தி வெள்ளை குதிரையின் மேல் சென்றவன் கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் அல்ல. பெரிய மனிதர்களோடு நான் இணங்காதிருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல. இல்லை ஐயா, நான் அதை செய்வதில்லை. நான் அவ்விதம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அதை குறித்து என்னுடைய வெளிப்பாடு இதுவே. பாருங்கள், நீங்கள் வித்தியாசமான கருத்தை கொண்டிருந்தால் பரவாயில்லை, ஆனால் அது எனக்கு உடன்பாடல்ல. நீங்கள் பாருங்கள், இவ்விதம் தான் நான் அதை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது பாருங்கள் அது என்னவென்பதை நீங்கள் அறிவீர்கள். புரிகிறதா? அதன் பின்னர் கிறிஸ்து காணப்படவில்லை என்பதை கவனிக்கவும் பாருங்கள். ஆனால் அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறார். ஆகவே இந்த மனிதன் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தால் அவன் கிறிஸ்துவை போல நடித்து ஆள்மாறாட்டம் செய்கிறான் என்று அர்த்தமாகிறது. பாருங்கள், நீங்கள் அதை கிரகித்துக் கொண்டீர்களா? கவனியுங்கள், வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்பவனுக்கு எவ்வித பெயரும் இல்லை. அவன் இரண்டு அல்லது மூன்று பட்டங்களை உபயோகித்துக் கொள்ளலாம். பாருங்கள், ஆனால் அவனுக்கு பெயர் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுக்கோ ஒரு நாமம் உண்டு. அது என்ன? தேவனுடைய வார்த்தை. அதுவே அவருடைய பெயராகும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானார். பாருங்கள், குதிரையின் மேல் சவாரி செய்பவனுக்கோ பெயர் ஏதும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவோ தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். அவர் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். இப்பொழுது எந்த ஒரு மனிதனும் அறியாத ஒரு பெயரை உடையவராயிருக்கிறார். ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். இவனோ எந்த பெயரினாலும் அழைக்கப்படவில்லை. பாருங்கள், ஆனால் இவன் வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்கிறான். குதிரையின் மேல் சவாரி செய்கிறவனுக்கு அவன் வில்லில் அம்பு இல்லை. அதை கவனித்தீர்களா? அவன் கையில் ஒரு வில் இருந்தது, ஆனால் அம்புகளை குறித்து ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆகவே அவன் ஒரு பொய்க்காரனாயிருக்க வேண்டும். சரி, ஒரு கால் அவனிடத்தில் அநேக இடிகள் இருக்கலாம், ஆனால் மின்னல் இல்லை. ஆனால் கிறிஸ்துவனிடம் இடியும் மின்னலும் ஆகிய இரண்டும் உண்டாயிருந்தன. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. அதனை கொண்டு அவர் தேசங்களை வெட்டுகிறார், ஆனால் இந்த நபரிடமோ வெட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஆனால் அவன் ஒரு மாய்மாலக்காரனின் பாகத்தை ஏற்றெடுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி ஜெயிப்பதற்கு புறப்படுகிறான். கிறிஸ்துவிடம் கூர்மையான பட்டயம் உள்ளது, கவனியுங்கள். அது அவர் வாயிலிருந்து புறப்படுகிறது. ஜீவனுள்ள வார்த்தை அதுதான் தம் ஊழியக்காரருக்கு வெளிப்படும் தேவனுடைய வார்த்தையாகும். அவர் மோசையினிடத்தில், உன் கையில் உள்ள கோலை நீட்டி வண்டிகளை வரவழைப்பாயாக என்றார். அப்பொழுது வண்டிகள் பறந்து வந்தன. நிச்சயமாக அவன் சொன்ன யாவற்றையும் அவர் செய்தார். அப்பொழுது அது சம்பவித்தது. அவரே ஜீவனுள்ள வார்த்தை, தேவனும் வார்த்தையும் ஒருவரே. தேவனே வார்த்தையாயிருக்கிறார். முதலாம் சபையின் காலத்தில் காணப்படும் இந்த மர்மமான குதிரை சவாரிக்காரன் யார்? அவன் யார்? அதை நாம் சிந்திப்போம். முதலாம் சபையின் காலத்தில் சவாரி செய்ய தொடங்கி கடைசி வரை சவாரி செய்யும் இந்த மர்ம மனிதன் யார்? இரண்டாம் முத்திரை தொடங்கி கடைசி வரை செல்கிறது. அவ்வாறே மூன்றாம் முத்திரை, நான்காம் முத்திரை, ஐந்தாம், ஆறாம், ஏழாம் முத்திரைகள் அனைத்தும் கடைசி வரை செல்கின்றன. இதுவரை சுருட்டப்பட்டு ரகசியங்களை கொண்ட இப்புத்தகம் கடைசி காலத்தில் உடைக்கப்படுகின்றது. அப்பொழுது ரகசியங்கள் வெளிப்பட்டு அது என்னவென்பது நமக்கு புரியும். ஆனால் உண்மையில் இது முதலாம் சபையின் காலத்திலேயே தொடங்கியது. ஏனெனில் முதலாம் சபை காலம் இதை போன்ற செய்தியை பெற்றுக் கொண்டது. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் புறப்பட்டு செல்கிறான். பாருங்கள், அவன் யார்? அவன் ஜெயிக்கும் வல்லமை கொண்டவன். அவன் ஜெயிக்கும் வல்லமையில் பெரியவன். அவன் யார் என்று நான் கூற விரும்புகின்றீர்களா? அவன் தான் அந்திகிறிஸ்து. நிச்சயமாக அவன் அந்திகிறிஸ்து தான். இப்பொழுது ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், அந்திகிறிஸ்துவானால் இவ்விரண்டும் வித்தியாசம் அறியக்கூடாதபடி ஒன்றுக்கொன்று மிக அருகாமையில் இருக்கும் என்றும், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய மனவாட்டியும் வஞ்சிக்கப்படலாம் என்றும் இயேசு சொன்னார். அந்திகிறிஸ்து, அது அந்திகிறிஸ்துவின் ஆவியாகும். நினைவில் கொள்ளுங்கள், நாம் முதலாம் சபையை குறித்து பேசும்போது அச்சபையின் காலத்தில் ஆரம்பமான ஒரு செயலுக்கு பரிசுத்த ஆவியானவர் விரோதமாயிருந்தார் என்று நாம் கண்டோம். அது நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் என்று அழைக்கப்பட்டது. உங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? நிக்கோ என்பது ஜெயங்குழுதல் என்றும், லேட்டி என்பது சபை என்றும் பொருள்படுகிறது. நிக்கோலாய் என்னும் பதம் சபையின் மேல் ஜெயங்குழுதல் என்று பொருள்படும். அதாவது பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை நிராகரித்து அப்பொறுப்பை பரிசுத்த மனிதன் என்று அழைக்கப்படும் ஒருவனுக்கு அளித்தல். அவன் எல்லாவற்றுக்கும் தலைவனானான். நீங்கள் அதை கடந்து வந்திருக்கிறீர்கள். பாருங்கள், நிக்கோலாய், கவனியுங்கள், நிக்கோலாய் ஒரு காலத்தில் ஒரு சபையில் ஒரு பேச்சு வழக்காக இருந்தது. அது மற்றொரு சபையின் காலத்தில் போதகமாக மாறினது. மூன்றாம் சபையின் காலத்தில் அது ஒரு கட்டாயமாக்கப்பட்டது. அவர்கள் மிசாயா ஆலோசனை மாநாட்டை கூட்டினர். அப்பொழுது அது சபையில் போதகமாக ஆக்கப்பட்டது. அப்பொழுது முதலாவது இருந்தது என்ன? அதன் விளைவாக அதிலிருந்து ஒரு ஸ்தாபனம் அப்பொழுது உண்டானது. நான் கூறுவது சரியா? ஸ்தாபிக்கப்பட்ட முதலாம் சபை எங்கிருந்து தோன்றியது என்று எனக்கு சொல்லுங்கள். ரோமன் கத்தோலிக்க சபை வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தில் அவள் வேசி என்றும், அவள் குமாரத்திகள் வேசிகள் என்றும் அழைக்கப்படவில்லையா? அவளோடு ஸ்தாபனங்கள் உண்டாக்கிக் கொண்ட அனைவரும் வேசிகள் தாம். அவர்கள் தங்கள் வேசித்தனத்தின் அறிவுறுப்புகளை போதகமாக ஆக்கிக் கொண்டனர். மனிதருடைய பாரம்பரியங்களை கற்பனைகளாக போதித்தனர். கவனியுங்கள், பாருங்கள், அவன் ஜெயிப்பதற்கு புறப்படுகிறான். கவனியுங்கள், அவனுக்கு கிரீடம் இல்லை. வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்தவனை குறித்து நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், ஒரு வில், பின்னர் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், ஆரம்பத்தில் அவனுக்கு கிரீடம் இல்லை, பின்னர் அவனுக்கு ஒரு கிரீடம் அளிக்கப்பட்டது. கவனியுங்கள், பின்னர் அவனுக்கு ஒரு கிரீடம் அளிக்கப்பட்டது. மூன்று கிரீடங்கள், ஒருவன் மேல் மூன்று கிரீடங்கள். 300 வருடங்கள் கழித்து நிசாயா மாநாட்டில் அவனுக்கு கிரீடம் அளிக்கப்பட்டது. ஆம், அவன் நிக்கோலாய் கொள்கையின் ஆவியாக தொடங்கி ஜனங்களிடையே ஸ்தாபனம் உண்டு பண்ணினான். அது தொடர்ந்து சென்று நிக்கோலாய் கொள்கையில் இருந்து பின்னர் போதகமாக மாறிவிட்டது. கிறிஸ்து முதலாம் சபையின் காலத்தில், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் என்று கூறினது நினைவிருக்கிறதா? அவன் ஜெயிக்கிறவனாக புறப்பட்டு பரிசுத்த வேதாகமத்தை அகற்றிவிட்டு ஆதிக்கத்தையோ ஒரு மனிதன் கழித்தான். பாவங்களை மன்னிக்க மனிதன் அதிகாரத்தை இவனிடமிருந்து பெற்றுக் கொள்கிறான். பவுலும் இதை குறித்து கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் தேவன் போல் உட்கார்ந்து கடைசி நாளில் வெளிப்படுவான் என்று கூறியிருக்கிறான். சற்று முன்பு நாம் படித்தோம், தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்பட்டு பரிசுத்த ஆவி எடுபடும் போது அவன் தன்னை வெளிப்படுத்துவான். இன்றைக்கோ அவன் மாறுவேடத்தில் வெள்ளை குதிரையின் மேல் இருக்கிறான். அவன் வெள்ளை குதிரையிலிருந்து மாறுவதை சில நிமிடங்களில் நாம் காணலாம். அவன் வெள்ளை குதிரையிலிருந்து மாறுவது மாத்திரமல்ல, அவன் அநேக தலைகளும் கொம்புகளும் உள்ள மிருகமாகவும் மாறுகிறான். பாருங்கள் பாருங்கள், வெள்ளை குதிரை. இப்பொழுதோ அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான். அந்த காரணத்தினால் தான் இதுவரை ஜனங்கள் இந்த உண்மையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவர்கள் சிந்தித்தனர். ஆனால் இப்பொழுது அது இங்கு உள்ளது, அது வேத வாக்கியங்களின் மூலம் வெளிப்பட இருக்கின்றது. கவனியுங்கள், முடிவில் நிக்கோலாய் அந்திகிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்கிறான். பாருங்கள், அப்பொழுது அவனுக்கு கிரீடம் சூட்டப்படுகின்றது. ஆரம்பத்தில் நிக்கோலாய் சபையில் ஆவியாக அவன் இருந்தான். நீங்கள் ஒரு ஆவிக்கு கிரீடம் சூட்ட முடியாது. ஆனால் 300 வருடங்கள் கழித்து அவன் போப்பாண்டவர் ஆகிறான். அப்பொழுது அவர்கள் அவனுக்கு முடிசூட்டுகின்றனர். தொடக்கத்திலோ அவனுக்கு கிரீடம் இல்லை. ஆனால் அந்த ஆவி மனிதனுக்குள் வாசம் செய்யும் போது அவனுக்கு கிரீடம் சூட்டப்படுகிறது. பாருங்கள், அவன் மனிதனாக வருகிறான். நிக்கோலாய் போதகமே ஒரு மனித உருவை அடையும் போது ஜனங்கள் அதற்கு முடிசூட்டுகின்றனர். ஆனால் அது ஒரு போதகமாக மாத்திரம் திகழ்ந்த போது அவர்கள் அதற்கு முடிசூட்ட முடியாது. மகிமை கவனியுங்கள், நாம் பெற்றுள்ள இந்த பரிசுத்த ஆவி இப்பொழுது நம்மத்தில் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் உள்ள அவர் இயேசு கிறிஸ்து என்ற நபராக நமக்கு மாம்சத்தில் வரும்போது அவரை நாம் ராஜாதி ராஜாவாக முடிசூட்டுவோம். அது சரி. பாருங்கள், இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், கிறிஸ்து சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் சபையும் அந்தி கிறிஸ்துவும் சிம்மாசனத்தில் இருக்கிறான். யூதாஸ் கிறிஸ்து உலகத்தை விட்டு சென்ற போது யூதாசும் உலகத்தை விட்டு சென்றான். பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் வந்தபோது அந்தி கிறிஸ்துவும் மறுபடியும் வருகிறான். யோவான், பிள்ளைகளே, அந்தி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, அவன் ஏற்கனவே உலகத்தில் தோன்றி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை நடப்பிக்கிறான் என்றான். அதை நீங்கள் அறிவீர்கள். அந்தி கிறிஸ்து அங்கே நிக்கோலாய் ஆவியாக ஸ்தாபனத்தை உண்டாக்குகிறான். நான் அந்த காரியத்தை வெறுத்ததில் வியப்பொன்றுமில்லை. பாருங்கள் பாருங்கள், அங்குதான் காரியம். நான் அதை வெறுக்கவில்லை, அது இங்கு எனக்குள்ளாக இருக்கிறவராய் உள்ளது. அங்குதான் காரியம் உள்ளது, அது வெளிப்படுகிறது. நீங்கள் அதை காண்கின்றீர்களா? நான் ஸ்தாபனங்களால் சூழப்பட்டிருப்பினும் இதுவரை நான் அவைகளை வெறுக்கும் காரணத்தை என்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது, அதுதான் காரியம். அந்த நிக்கோலாய் ஆவியை தேவன் வெறுத்தார். இப்பொழுது நிக்கோலாய் ஆவி மனிதருக்குள் வாசம் செய்யும் போது அவர்கள் அதற்கு முடிசூட்டுகின்றனர். அவர்கள் அவிதம் செய்வார்கள் என்று வேதம் எவ்வளவு சரியாக எடுத்துரைக்கிறது, அது பரிபூர்ணமாயிருக்கிறது. ஓ என்ன, மனிதனுக்குள் வாசம் செய்தல், அவன் மனிதனானான். அப்பொழுது அவர்கள் அவனுக்கு முடிசூட்டினர். கவனித்து வாசியுங்கள், இல்லையேல் சரியாக கூறினால் அந்தி கிறிஸ்து சபையின் ராஜ்யங்களை எப்படி கைப்பற்றுவான் என்று தானியேல் கூறியுள்ளார் என்பதை நீங்கள் வாசியுங்கள். நீங்கள் அதை வாசிக்க விரும்புகின்றீர்களா? நாம் அதை வாசிக்கும்படி நமக்கு போதிய நேரம் உண்டல்லவா? அது சரி, கவனியுங்கள், நாம் இப்பொழுது சிறிது நேரத்திற்கு தானியேலின் புத்தகத்தை திருப்புவோம். நாம் தானியேலின் புத்தகத்திற்கு திருப்பி சிறிது நேரம் அதை படிப்போம். நாம் இன்னும் 15, 20 அல்லது 30 நிமிடங்களுக்கு மேல் இங்கே காத்திருவோம். அது சரி, நாம் தானியேல் 11:21 எடுத்துக்கொள்வோம். இதோ தானியேல், தானியேல் இப்பொழுது இந்த நபர் எப்படி கைப்பற்ற போகிறான் என்பதை குறித்து அவன் கூறுகிறான். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்ட ஒருவன் எழும்புவான். ரோமாபுரியை குறித்து சொல்லுகிறான், இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். இப்பொழுது கவனியுங்கள், ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். அந்தி கிறிஸ்து என்ன செய்தான் என்று தானியேல் கூறினது சரியாக அப்படியே சம்பவித்தது. அவனை சார்ந்த ஜனங்களிடையே அவன் சரியாக பொருந்துவான். ஆம், அவன் அளிக்கும் ஆகாரம் இக்காலத்து சபைகளுக்கு அறுசுவையாயிருக்கும். ஏனெனில் இச்சபையின் காலத்தில் ஜனங்களுக்கு வார்த்தையாகிய கிறிஸ்து அவசியமில்லை, அவர்களுக்கு சபைதான் வேண்டியதாயிருக்கிறது. முதல் காரியமாக, நீங்கள் கிறிஸ்தவரா என்று உங்களை யாரும் விசாரிப்பதில்லை. எடுத்தவுடன் நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள், எந்த சபை என்றே கேட்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்து வார்த்தை அவசியமில்லை. நீங்கள் போய் அவர்கள் திருத்தப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்தால் அவர்களோ அதை ஏற்க மறுக்கிறார்கள். அவர்கள் தங்கள் விருப்பம் போல வாழ்க்கையை நடத்தி அதே சமயத்தில் சபையின் அகத்தினராயிருந்து அதன் நற்சாட்சியை பெற வேண்டும் என்ற ஒன்றை விரும்புகிறார்கள். பாருங்கள் பாருங்கள், ஆகையால் அந்தி கிறிஸ்து அளிக்கும் ஆகாரம் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப சரியாக அமைந்துள்ளது. முடிவில் அந்தி கிறிஸ்து அவள் என்று வேதத்தில் அழைக்கப்படுவதை பாருங்கள். அவள் வேசியாயிருந்தாள், அவளுக்கு குமாரத்திகள் இருந்தனர். அது இக்காலத்து ஜனங்களிடையே சரிவர பொருந்துகிறது. அதுதான் அவர்களும் விரும்புகின்றனர். அது இங்கே இருக்கின்றது. தேவன் அதை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வார்த்தை புறக்கணிக்கப்படும் போது அவர்கள் தங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளுக்கு திருப்புவதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். நாம் தெசலோனிக்கேயர் நிருபத்தை மறுபடியும் படிப்போம். இருக்கட்டும், நீங்கள் ஒரு நிமிடம் இங்கே கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆம், நாம் அதை சற்று முன்புதான் வாசித்தோம். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 9 வசனம் முதல் 11 வசனம் வரை. அவர்கள் செய்யப்போவது அதில் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் சத்தியத்தை புறக்கணித்த காரணத்தால் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கும்படி செய்து ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கப்படுவர். இப்பொழுது அதைத்தான் பரிசுத்த ஆவியானவரை உரைத்திருக்கிறார். இப்பொழுது இன்றைய சபை ஸ்தாபனத்தின் விருப்பம் அதுதான் அல்லவா? நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜனங்களுக்கு எடுத்துக்கூற முயன்றால் உடனே அவர்கள் தாங்கள் மெத்தோடிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் என்று சொல்லி நீங்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடக்க அவசியமில்லை என்பார்கள். பாருங்கள், நிச்சயமாக அவர்களோ அதை விரும்புகின்றனர். ஆகையால் தேவன் அவர்கள் அதை விரும்பினால் அதை நான் அனுமதிப்பேன். அது சத்தியம் என்று உண்மையாகவே அவர்களை விசுவாசிக்க செய்வேன். ஏனெனில் நான் சத்தியத்தை குறித்து கேளான சிந்தையை அவர்களுக்கு கொடுப்பேன் என்கிறார். இப்பொழுது வேதம் என்ன கூறுகிறது என்பதை இங்கே கவனியுங்கள். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் கடைசி காலத்தில் சத்தியத்தை குறித்த கேடான சிந்தையுடையவர்களாய் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாய் புரட்டி நம் கர்த்தராகிய தேவனை மறுதளிப்பார்கள். அது எங்குள்ளது என்பதை நீங்கள் இப்பொழுது காணலாம். கத்தோலிக்கர்கள் மாத்திரமல்ல, ஆனால் புராட்டஸ்டன்ட்களும் கூட இவ்விதம் செய்வார்கள். இவ்வனைவரும் அதை செய்வார்கள். அது ஸ்தாபனங்கள் அனைத்தும் அவ்வாறு செய்யும். அதுதான் அந்த வெள்ளை குதிரையின் சவாரி செய்பவன். வெள்ளை நீதி கடையாளம் சபையில் சவாரி செய்தான், ஆனால் அவன் தான் அன்றி கிறிஸ்து. அது காண்பதற்கு ஒன்றை போலவே தோன்றினது. கிறிஸ்து குதிரையின் மேல் வருவதைப் போலவே அவனும் வருகை புரிந்தான். பாருங்கள், ஓ கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மஞ்சிக்கத்தக்கதாக எதிராயிருந்தான். அவன் இங்குள்ளான். அவன் தான் அந்த அன்றி கிறிஸ்து. அவன் முதலாவது சபையில் சவாரி செய்ய ஆரம்பித்தான். அவன் ஒவ்வொரு சபையின் காலத்திலும் சவாரி செய்து கொண்டே செல்கிறான். இப்பொழுது அவனை உற்று பாருங்கள். அப்போஸ்தலர் காலத்தில் கூட வாயினடிகள் கேட்கலாம். அப்பொழுது அவன் நிக்கோலாய் என்று அழைக்கப்பட்டான். அடுத்த சபையின் காலத்தில் அவன் நிக்கோலாய் மதஸ்தரின் ஒரு போதகமானான். முதலாவது அவன் ஒரு பேச்சு வழக்காக இருந்தான். அதன் பின் அவன் ஒரு போதகமானான். பெருமையான அழகான ஆடைகள் அணிந்து அதிகம் கல்வி கற்று நாகரிகம் பொருந்திய முக்கியஸ்தர்கள் தங்கள் சபைகளில் பரிசுத்த ஆவியின் போதகத்தை விரும்புவதில்லை. இல்லை, அவர்கள் ஒரு ஸ்தாபன சபையாயிருக்க மாத்திரமே விரும்புகிறார்கள். நாம் ரோமாபுரியில் நடைபெற்ற நிசாயா ஆலோசனை மாநாட்டினூடாக அவர்களை காணலாம். நிசாயா மாநாட்டில் சபை அஞ்ஞான மார்க்கத்தை கிரகித்துக் கொண்டது. ரோமன் கத்தோலிக்க சபை அஞ்ஞான முறையையும் மூட நம்பிக்கைகளையும் கையாண்டு பரலோகத்தின் ராணி என்று அழைக்கப்பட்ட அஸ்தரோத்தை இயேசுவின் தாயாகிய மரியாள் என்ற பெயரினால் சபையில் புகுத்தி மறித்தவர்களை மத்தியஸ்தர்களாக்கினது. வட்ட வடிவில் அமைந்த ரொட்டியை அது பரலோக மாதாவிற்கு பிரதிநிதித்துவம் அளிப்பதால் கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைத்தது. ஒரு கத்தோலிக்கன் அவன் ஆலயத்தை கடந்து செல்லும் போது சிலுவை அடையாளத்தை போட்டுக் கொள்கிறான். ஏனெனில் அங்கு பீடத்தில் இருந்து கொண்டிருக்கும் விளக்கு குருவானவரின் வல்லமையினால் தேவனாக மாற்றப்படுகிறதாம். இவையெல்லாம் வெறும் அஞ்ஞான பழக்க வழக்கங்களை என்று வேறல்ல. பாருங்கள், அது சரி, அது ஏனென்றே எனக்கு புரியவில்லை. நல்லது, ஆம், இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டுள்ளேன். ஆம், ஆமையா, தேவனுடைய கிருபையால் அதை நான் புரிந்து கொள்கிறேன். நிச்சயமாக இப்பொழுது கவனியுங்கள். ஓ என்னே, அவர்களால் அதை எப்படி செய்ய முடிகிறது? பாருங்கள், அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது உண்மை. நீ வார்த்தையின்படி செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அது உண்மை இல்லையா? உனக்கு அதை செய்ய விருப்பம் இல்லாபடி அதை செய்யும்படி நீ கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. தேவன் அமைத்திருக்கும் ஜீவப்பாதையை பின்பற்றி அவரை ஆராதிக்க நீ விருப்பம் கொள்ளாவிடில் நீ அதை செய்ய வேண்டியதில்லை. தேவன் அதை செய்யும்படி யாரையுமே நிர்பந்தம் செய்கிறதில்லை. ஆனால் நான் ஒன்றை மாத்திரம் கூற விரும்புகிறேன். உன் பெயர் உலக தோற்றத்திற்கு முன்னே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குமானால் தேவன் அமைத்த முறைகளை அனுசரிப்பதற்கு நீ பெருமகிழ்ச்சி கொள்வாய். ஒரு நொடிப்பொழுது கூட நீ அதற்கு தாமதிப்பதில்லை. இங்கே பாருங்கள், நான் உங்களை புரிந்து கொள்ளும்படி செய்வேன். அதாவது நான் உங்களைப் போலவே பக்தி உள்ளவனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். சரி, அது உண்மையா இருக்கலாம். பாருங்கள், கர்த்தராகிய இயேசுவின் காலத்தில் இருந்த ஆசாரியர்கள் பக்தி கொண்டவராய் இருக்கவில்லை என்று யார் கூற முடியும்? அவ்வாறே வனாந்திரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பக்தியாய் இருக்கவில்லை என்று யார் கூற முடியும்? தேவன் என்னை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நீ கூறலாம். ஆம், அவர்களையும் தான் அவர் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஜீவனத்திற்கு உழைக்க வேண்டிய அவசியம் கூட இருக்கவில்லை. கர்த்தர் அவர்களை வானத்தின் மன்னாவால் போஷித்தார். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் அழிந்து மாண்டு போனார்கள் என்று இயேசு கூறினார். அவர்களோ எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே 40 வருஷம் மன்னாவை புசித்தார்கள் என்றனர். இயேசுவோ அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்து விட்டனர், நித்திய பிரிவினையை அடைந்தனர் என்றார். பாருங்கள், தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு வந்திருக்கின்ற ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பத்தை ஒருவன் புசித்தால் அவன் ஒருபோதும் மறிப்பதில்லை என்றார். பாருங்கள், அவர்தான் ஜீவ விருட்சமாயிருக்கிறார். இயேசு எவ்விதமாக எப்பொழுது வந்தார் என்பதை கவனியுங்கள். இயேசுவின் காலத்திலிருந்து ஆசாரியர்கள் பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தனர். பையனே, அவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று யாரும் குறை கூற முடியாது. என்னே, அவர்கள் பிரமாணத்தின்படி சரியாக நடந்தனர். அவர்களுடைய சபை செய்யக்கூடிய யாவையும் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் அதை செய்யாவிடில் அவர்கள் கல்லறிகின்றனர். அவர் வெளிநடந்தார். இயேசு அவர்களை என்ன கூறினார் என்று நீங்கள் அறிவீர்களா? யோவான் அவர்களை, புல்லின் கீழ் பதுங்கிக் கொண்டிருக்கும் பாம்பின் கூட்டமே, அந்த ஸ்தாபனத்தை சேர்ந்திருக்கும் காரணத்தால் நீங்கள் தேவனுடையவர்கள் என்று உங்களை எண்ணிக்கொள்ள வேண்டாம் என்றான். இயேசுவும் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாயிருக்கிறீர்கள் என்று கூறினார். மேலும் அவர், ஒவ்வொரு முறையும் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பின போது என்ன நிகழ்ந்தது? நீங்கள் அவனை கல்லறிந்து கொன்று கல்லறைகளில் அடக்கம் செய்தீர்கள். இப்பொழுது கல்லறைகளை சுத்தம் செய்து மெருகற்றுகிறீர்கள் என்று கூறினார். கத்தோலிக்க சபையும் அதையே அல்லவா செய்தது? ஜோனாஃபார், பரிசுத்த பேட்ரிக் இன்னும் மற்றவர்களையும் பாருங்கள். அவர்கள் தாம் இவர்களை கல்லறைகளில் அடக்கம் செய்தார்கள். ஆனால் சில நூற்றாண்டுகள் கழித்து அவர்கள் ஜோனாஃபார்க்கின் உடலை தோண்டி எடுத்து நதியில் எரிந்து அவளை மந்திரவாதி என்று அழைத்து சுட்டரித்தனர். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாயிருக்கிறீர்கள். அவருடைய கிரியைகளை நீங்களும் செய்கின்றீர்கள். அது சரியாகவே இருக்கிறது. உலகம் முழுவதும் இவ்வாறே சமபிக்கும். பாருங்கள், சரி, இயேசு கூறினதும் அதுவே. அந்த வெள்ளை குதிரை காண்பதற்கு மிக அழகாகவும் அது உண்மையாகவும் இருப்பதாக நினைக்கிறீர்களா? ஆனால் நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீர்கள் என்று கவனியுங்கள். குதிரையின் மேல் உண்மையாகவே சவாரி செய்பவன் அவன் தான். இப்பொழுது அவர்கள் அதை செய்ய விரும்பினார்கள் என்று அவன் கூறினதினால் அவர் கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்கு அனுப்புவார். ஞாபகம் இருக்கட்டும், வெளிப்படுத்தல் 17 கூறப்பட்ட மகாவேசி பாபிலோன் ரகசியம். வேசிகளுக்கு தாய் யோவான் அவளை கண்டு ஆச்சரியப்பட்டான். இந்த மனிதனை போலவே பாருங்கள், பொறுத்திருங்கள். நாம் இங்கு வந்து இங்குள்ள இந்த வெள்ளை குதிரையை கவனிக்கின்ற அந்த மனிதனை கவனிக்கிறோம். பாருங்கள், ஆனால் நீங்கள் அதை கவனித்தீர்களா? அங்கு என்ன சம்பவித்தது என்றால், அவன் மிகுந்த ஆச்சரியத்துடன் அவளை குறித்து வியப்படைந்தான். ஆனால் ரகசியம் என்னவெனில், அவள் கிறிஸ்தனுடைய பரிசுத்தவான்களின் ரத்தத்தால் வெறி கொண்டிருந்தாள். ரத்தாம்பரத்தினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கப்பட்ட அழகான சபை. ஆனால் வேசித்தனமும் அருவறுப்பும் நிறைந்த பாத்திரம் அவள் கையில் இருந்தது. வேசித்தனம் என்பது என்ன? அது அநீதியான வாழ்க்கை நடத்துவது என்று பொருள்படும். அதுதான் அவள் அளித்த போதகம். தேவனுடைய வார்த்தையை அவள் அவமாக்கி மரியாளை வாழ்க போன்ற முறைகளை சபைக்கு அளித்தாள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினர். நல்லது, கத்தோலிக்க சபைதான் அவிதம் செய்கின்றது என்று நீங்கள் கூறலாம். ஆனால் அவளோ வேசிகளுக்கு தாய் என்பது நினைவிருக்கட்டும். பாருங்கள், அவள் இருந்த விதமாகவே இருக்கிறாள். அவ்விதமே சம்பவித்தது என்ன? சீர்திருத்தக்காரன் மறித்து அவன் செய்தியும் மறித்து போன பிறகு நீங்களோ ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி பழையபடி அங்கு ரிக்கிக்கல் குழுக்களை வைத்தீர்கள். உங்கள் விருப்பப்படி வாழத் தொடங்கினீர்கள். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க நீங்கள் விருப்பம் கொள்ளவில்லை. வார்த்தையோடு செல்வதற்கு பதிலாக நீங்கள் ஸ்தாபனத்தில் நிலைத்து நின்று இதுதான் அது என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் அதை செய்யாதீர்கள். அது அவர்தான். பாருங்கள், அங்கேயும் அவரே. கவனியுங்கள், இது ஒரு காரியம். ஆனால் நாம் முடிக்கும் முன்பாக இன்னும் சில இடங்களில் இருந்து விளக்கிக் கூறிட விரும்புகிறோம். அவன் தானியேலின் ஜனங்களை அழிக்கும் பிரபு. நீங்கள் அதை நம்புகிறீர்களா? இப்பொழுது நான் இதை கூறப்போகிறேன். ஒரு சில நிமிடங்கள் பொறுத்துக் கொள்ள நீங்கள் உதவினால் என்னால் முடிந்தவரை நான் துரிதமாக முடிக்கிறேன். ஆனால் இது உண்மை என்று உங்களிடத்தில் நான் கூற விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே இதை எனக்கு அளித்திருக்கிறார் என்பது நான் இங்கு நிற்பது போல உறுதியானதாகும். பாருங்கள், புரிகின்றதா? இப்பொழுது கவனியுங்கள், நாம் ஒரு நிமிடம் மறுபடியும் தானியேலுக்கு திருப்புவோம். நான் உங்களுக்கு ஒன்றை வாசிக்க விரும்புகிறேன். உங்களால் அந்த இடத்திற்கு திருப்ப முடியவில்லை என்றால் பரவாயில்லை. நான் தானியேல் 9, தானியேல் 9 வாசிக்க விரும்புகிறேன். நான் தானியேல் 9 அதிகாரம் 26-27 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். தானியேலின் ஜனங்களை அழிப்பவன் இவன் தானா? அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை நீங்கள் கவனியுங்கள். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். பாருங்கள், 70 வாரங்களில் 62 வாரங்களுக்கு பிறகு ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதுதான் அந்த குருக்கள் ஆட்சி. அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. ஜனங்களே, நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். 3.5 வருட அவருடைய ஊழியத்திற்கு பிறகு கிறிஸ்து சங்கரிக்கப்பட்டார். அதன் பின் ஆலயத்தை அழித்தவன் யார்? யார் அதை அழித்தது? ரோமாபுரி, நிச்சயமாக. கான்ஸ்டான்டின் இல்லை, மன்னிக்கவும், ரோம தளபதியாகிய தீத்து என்பவன் அவன் பிரபுவை அழித்தான். இப்பொழுது கவனியுங்கள், இதை சற்று கவனியுங்கள். அவன் இந்த சுவர் வரை வந்தான். இயேசு பிறந்த போது வானத்தில் உள்ள சிவப்பான வருஷம்பம் அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அவளுக்கு முன்பாக நின்றது. அது சரியா? குழந்தை பிறந்த போது அதை பட்சிக்க முயன்றது யார்? ரோமாபுரி. ரோமாபுரி பாருங்கள், அதுதான் அந்த சிவப்பான வருஷம்பம். இங்கே அந்த பிரபு, இங்கே அந்த மிருகம். பாருங்கள், அவர்கள் அனைவரும் பிள்ளையை பட்சித்து போட நின்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் தேவன் பிள்ளையை பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு சிங்காசனத்தில் வீச்சிருக்கும்படி செய்தார். குறிப்பிட்ட காலம் வரை கிறிஸ்து அங்குதான் இருப்பார். பாருங்கள், இப்பொழுது அவன் என்ன செய்வான் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது இப்பொழுது அன்றைக்கு நான் யாரோ ஒருவரிடத்தில் இங்கே பேசிக் கொண்டிருந்தேன். அது சகோதரன் ராபர்ட்சன் அல்லது யாரோ ஒருவரிடத்தில் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். இங்கே இதை குறித்து அல்ல, ஆனால் கிட்டத்தட்ட இதே காரியம்தான். அதை பற்றி நான் சிறிது காலத்திற்கு முன்பே இங்கே உங்களிடையே இந்த பொருளாதார நிலையின் பேரில் இந்த ஐக்கிய நாடுகளுக்கு என்ன சம்பவிக்கும் என்று பிரசங்கித்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். பாருங்கள், நாம் நமது கடன்களை வரிப்பணத்தைக் கொண்டே அடைத்து வருகின்றோம். கடனை அடைத்து தீர இன்னும் 40 வருடங்கள் செல்லும். நாம் அந்த அளவிற்கு பின்தங்கிவிட்டோம். நீங்கள் எப்போதாவது கேயர் அல்லது லைஃப் லைன் என்ற வானொலி நிலையங்களின் அறிவிப்பை வாஷிங்டனில் இருந்து வானொலியில் கேட்டதுண்டா? நாம் பயங்கரமான நிலையில் உள்ளோம், அவ்வளவே. அதற்கு என்ன காரணம்? தங்கமெல்லாம் அங்கியில் செலுத்தப்பட்டு அதற்குரிய பத்திரங்களை யூதர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ரோமாபுரியா இருக்க போகின்றது. இப்பொழுது கவனியுங்கள், இந்த பெரிய மாடிக்கடைகள் யாருக்கு சொந்தம் என்பதை நாம் அறிவோம். ஆனால் பெரும்பான்மையான உலகத்தின் செல்வம் ரோமாபுரியின் வசத்தில் இருக்கிறது, எஞ்சியவை யூதரிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது இதை கவனியுங்கள், இப்பொழுது இதை கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இதை எனக்கு எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்று பாருங்கள்.
And he shall confirm the covenant with many for 1 week. Now watch. And in the midst of the
அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி. இப்பொழுது கவனியுங்கள், அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவறுப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும். கவனியுங்கள், ஓ அது எவ்வளவு சாமர்த்தியம் உள்ள காரியம். அவன் இங்கே இருக்கிறான். இப்பொழுது அந்த காட்சி என்ன என்றும், இது ரோமாபுரிதான் என்றும் நாம் அறிந்து கொண்டோம். அவன் வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்வோம் என்று அறிந்தோம். அவன் ஒரு போதகமாக புறப்பட்டான் என்று நாம் அறிவோம். அஞ்ஞான ரோம மார்க்கம் போப்பாண்டவரின் ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாக மாறி அதற்கு முடிசூட்டப்பட்டது. இப்பொழுது கவனியுங்கள், கடைசி காலத்தில், கிறிஸ்து பிரசங்கித்த காலத்தில் அல்ல, ஆனால் கடைசி காலத்தில் வாரத்தின் பிற்பகுதியில் நாம் இப்பொழுது தானியேலின் 70 வாரங்களை குறித்து சிந்தித்தோம். கிறிஸ்து 3.5 வருடங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இன்னும் 3.5 வருட காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நான் கூறுவது சரியா? அச்சமயம் இந்த பிரபு தானியேலின் ஜனங்களோடு, அதாவது யூதர்களுடன் உடன்படிக்கை செய்வான். அது மனவாட்டி எடுக்கப்பட்ட பிறகு சம்பவிக்கும். அவள் அதை காண மாட்டாள். கவனியுங்கள், தானியேலின் வாரத்தின் பிற்பகுதியில் ஜனங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். இந்த பிரபு ரோமாபுரியோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறான், அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறான். செல்வத்திற்காக என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனெனில் கத்தோலிக்க மார்க்கத்தாரும் யூதர்களும் உலகத்தின் செல்வம் முழுவதையுமே கைப்பற்றி இருக்கிறார்கள். நான் வத்திகனில் இருந்தபோது அங்குள்ள 3 கிரீடங்களையும் கண்டேன். நான் போப்பாண்டவரை ஒரு புதன்கிழமை பகல் 3 மணி அளவில் பேட்டிக்கான பாரான் பான் ப்ளூபெர்க் ஒழுங்கு செய்திருந்தார். நான் ராஜாவிடம் அழைத்து செல்லப்பட்ட போது என் கால் பட்டையில் உள்ள முன்கவசத்தை வெட்டிவிட்டார்கள். அது பரவாயில்லை. ஆனால் நான் அவரை கண்டு திரும்பி வரும்போது என் முதுகை காண்பித்து வரக்கூடாதாம். அதுவும் பரவாயில்லை. ஆனால் அந்த மனுஷனுக்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். அப்பொழுது அவர்களோ, நல்லது, நீங்கள் உள்ளே போய் முழங்கால் படியிட்டு அவருடைய விரலை முத்தம் செய்யுங்கள் என்று கூறினர். நானோ, அது முடியாது, அது முடியாது, இல்லை ஐயா என்றேன். சகோதரன் என்று அழைக்கப்பட விரும்புகிறவர்களை நான் சகோதரன் என்று அழைப்பேன் என்று நான் கூறினேன். சங்கை என்னும் பட்டப்பெயரால் ஒருவன் அழைக்கப்பட விரும்பினாலும் நான் அவனை சங்கை என்று அழைப்பேன். ஆனால் ஒரு மனிதனை பரிந்து ஆராதனை செய்ய மாட்டேன். ஏனெனில் ஆராதனை யாவும் இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது. பாருங்கள், இல்லை இல்லை ஐயா, ஒரு மனிதனின் கரத்தை முத்தம் செய்வது என்பது என்னால் முடியாது. ஆகவே நான் அதை செய்யவில்லை. நான் வத்திகனை சுற்றி பார்த்தேன். கோடி கோடி கோடிக்கணக்கான டாலர்கள் கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. நல்லது, உலகத்தின் செல்வங்கள் அனைத்தும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று வேதம் உரைக்கிறது. அதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஓ, கோடிக்கணக்கான மடங்கு பெருமானம் உள்ள விலை மதிக்க முடியாத பெரிய ஸ்தலங்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். ருஷ்யாவில் கம்யூனிசம் ஏன் தலையெடுத்தது? இன்று அநேக போதகர்கள் கம்யூனிசத்துக்கு விரோதமாக பிரசங்கிப்பதை கேட்கும் போது எனக்கு வயிறு குமட்டுகிறது. அவர்கள் எதை குறித்து காக்கையை போல கடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அது சரி, கம்யூனிசம் என்பது ஒன்றுமில்லை. அது பூமியில் சிந்தப்பட்ட பரிசுத்தவான்களின் ரத்தத்திற்காக பழி வாங்குவதற்கென்றே தேவன் உபயோகிக்கும் ஒரு கருவியாக உள்ளது. அது சரி, சபை எடுக்கப்பட்ட பின்னர் ரோமாபுரியும் யூதரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்வர். பரிசுத்த ஜனங்களோடு அவர்கள் உடன்படிக்கை செய்வார்கள் என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் அதை செய்வார்கள். ஏன்? காரணம், இந்த தேசம் பொருளாதார சீர்குலைவு அடையும் நிலை வந்துவிட்டது. உலகத்தின் ஏனைய நாடுகளும் பொருளாதார சீர்குலைவில் அடைந்து விட்டன. நீங்கள் அதை அறிவீர்கள். நம் கடனை தீர்க்க இன்னும் 40 வருட காலம் நம் வரிப்படத்திலிருந்து செலுத்தப்பட வேண்டுமானால் நமது நிலை என்ன? நாணயங்களை வாங்கிக் கொண்டு பத்திரங்களை செலுத்துவதுதான் இதற்கு விமோசனம். நாம் அவ்வாறு செய்ய முடியாது. வால் ஸ்ட்ரீட் தன் பணத்தை எல்லாம் சேமித்து வைத்துள்ளது. யூதர்கள் தான் வால் ஸ்ட்ரீட்டில் ஆதிக்கம் கொண்டுள்ளார்கள். அதன் எஞ்சவியோ வாடிகளில் உள்ளது. அவர்கள் உலக வாணிபத்துறையில் ஈடுபட்டுள்ளனர். மீதியான செல்வம் அனைத்தும் வால் ஸ்ட்ரீட்டில் உள்ள யூதர்களிடத்தில் உள்ளது. நாம் அவ்வாறு செய்ய முடியாது. ஆகவே அவர்கள் அதை செய்வார்களானால் நீங்கள் நினைக்கின்றீர்கள் இப்படிப்பட்ட மதுபானம் மற்றும் புகையிலை வியாபாரிகள் வருடத்திற்கு கோடிக்கணக்கான டாலர்கள் சம்பாதித்து விட்டு பழைய ஆபாச புகைப்படங்களிலும் அதை போன்ற காரியங்களிலும் வருமான வரி ஏய்ப்பு செய்து விடுகிறார்கள். ஆகவே அங்கே அரிசோனாவிற்கு சென்று ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி 50,000 டாலர்களுக்கு பெரிய கிணறுகளை வெட்டி அதை வருமான வரியில் சேர்த்து கணக்கு காட்டி வரி ஏய்ப்பு செய்து விடுகிறார்கள். ஆனால் நீங்களோ உங்கள் வரியை செலுத்தாவிட்டால் உங்களை சிறையில் தள்ளிவிடுவார்கள். ஆனால் அவர்கள் வரி ஏய்ப்பு செய்து கிணறுகளை வெட்டி பிறகு நிலத்தை சமன்படுத்தும் கருவிகளை கொண்டு வருகிறார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்வர்? தாங்கள் சம்பாதித்த பணத்தின் மூலம் அடுத்த காலகட்டத்தில் அங்கே வீடுகள் கட்டும் திட்டங்களை கொண்டு வருவர். அவர்கள் ஒரு முதலீட்டு செய்தாக வேண்டும். வீடுகள் கட்டும் திட்டங்களை அங்கே செயல்படுத்தி அவைகளை லட்சக்கணக்கான டாலர்களுக்கு விற்று விடுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நபர்கள் பணத்தை மாற்றுவதற்கு உடன்படுவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த நபர் செய்தது போல. அவன் பெயர் என்ன? காஸ்ட்ரோ. ஒரே ஒரு புத்தியுள்ள காரியத்தை செய்தான். அவன் பணத்தை திரும்பவும் அளித்து பாண்டு பத்திரங்களை கிழித்து போட்டு விட்டான். கவனியுங்கள். ஆனால் நம்மால் அதை செய்ய முடியாது. இந்த நபர்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஐஸ்வர்யம் உள்ள பூமியின் வர்த்தகர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் அதை செய்ய ஒரே ஒரு காரியம் மாத்திரமே உண்டு. கத்தோலிக்க சபை அவ்வாறு செய்ய முடியும். அவளிடம் மாத்திரமே போதிய பணம் உண்டு. அவர்களால் அதை செய்ய முடியும். அவள் அதை கண்டிப்பாக செய்வாள். அதற்கென்றே அவள் யூதர்களோடு தன்னை ஒப்புரவு செய்து கொள்வாள். இந்த உடன்படிக்கை அவள் யூதருடன் செய்யும் போது இப்பொழுது நினைவிருக்கட்டும். இதை நான் வேத ஆதாரத்தை கொண்டு சொல்லுகிறேன். இந்த உடன்படிக்கையை அவள் செய்யும் போது அவன் உபாயத்தினால் கைகூடி வரப்பண்ணுவான் என்று தானியேல் 8:23-25 உரைக்கின்றது என்பதை நாம் கவனிக்கலாம். அவன் யூதர்களுடன் இந்த உடன்படிக்கையை செய்கிறான். ஆனால் யூதர்களின் செல்வம் அவன் கையில் சிக்கிக்கொண்ட பிறகு அந்த 3.5 வருட காலத்தின் மத்தியில் அவன் உடன்படிக்கையை முறிக்கிறான். அவ்வாறு செய்யும் போது ஓ என்னே அவன் அந்தி கிறிஸ்து என்று முடிவு காலம் வரை அழைக்கப்படுகிறான். ஏனெனில் அவனும் அவன் பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்கும் அவர் வார்த்தைக்கும் விரோதமாயிருக்கிறார்கள். அந்த மனிதன் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். இப்பொழுது அவன் பணத்தை உடையவனாயிருக்க போகிறான். அது அங்கிருந்து தான் வரும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நிமிடம் மட்டும் பொறுங்கள். நான் அதை கூறும் பொழுது நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் அதை குறித்து பின்னோக்கி செல்ல விரும்புகிறேன். அவன் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். கடைசி காலம் வரையிலும் தேவனுடைய பார்வையில் அவன் அந்தி கிறிஸ்து என்றே அழைக்கப்படுவான் இப்பொழுது. ஆனால் அவன் அப்பொழுது வேறொரு பெயரால் அழைக்கப்படுவான். இப்பொழுது செல்வத்தின் ஆதிக்கம் அவன் கையில் வந்தவுடன் யூதர்களுடன் அவன் செய்த உடன்படிக்கையை அவன் 70வது வாரத்தின் பாதியின் மத்தியில் முறிப்பான் என்று தானியேல் கூறுகிறான். அதன்பின் சகோதரனே, அவன் என்ன செய்வான்? அச்சமயம் உலகத்தின் செல்வம் எல்லாம் அவன் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுள்ளதால் உலகில் உள்ள வாணிபம் எல்லாம் அவன் கைக்குள் இருக்கும். அந்த சமயத்தில் 2 தீர்க்கதரிசிகள் காட்சியில் எழும்பி 144,000 பேரை அழைப்பர். அதன் பின்பு என்ன சம்பவிக்கும்? வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் கூறியுள்ள மிருகத்தின் முத்திரை போடப்படும். ஏனெனில் உலக வாணிபம் எல்லாம் அவன் அதிகாரத்தில் இருக்கும். அதன் பின் என்ன சம்பவிக்கும்? அந்த முத்திரையிடப்பட்டவன் அல்லது வேறு யாரும் விற்கவோ கொள்ளவோ முடியாது என்ற மிருகத்தின் முத்திரை உள்ளே வரும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அச்சமயம் சபையானது மகத்தான 3.5 வருட கால மகிமையில் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். இது சம்பவிக்கும் பொழுது நாம் இவ்வுலகில் இருக்க மாட்டோம். இப்பொழுது கவனியுங்கள், சபைக்காலங்களின் கடைசியில் அவனும் அவன் பிள்ளைகளும் அந்தி கிறிஸ்துவென அழைக்கப்படுகின்றனர். ஏனெனில் கிறிஸ்துவுக்கு விரோதமாயுள்ளவன் அந்தி கிறிஸ்துவாவான். வார்த்தைக்கு விரோதமாயுள்ள எவனும் கிறிஸ்துவுக்கு விரோதமாயுள்ளான். ஏனெனில் கிறிஸ்துதான் வார்த்தை. இப்பொழுது அவன் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷ 12:7-9 குற்றம் சாட்டுகிறவனாகிய சாத்தான் கீழே தள்ளப்படும் போது நீங்கள் வேண்டுமானால் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நமக்கு நேரமில்லை. 10 மணிக்கு இன்னும் 20 அல்லது 15 நிமிடங்களே உள்ளன. பாருங்கள், நம் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவனாகிய பிசாசாகிய அந்த ஆவி சாத்தான் சபை எடுக்கப்பட்ட பின்னர் தாழ தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:7-9 வரை கூறுகின்றது. அது சரி, சபை எடுக்கப்படும் போது சாத்தான் தாழ தள்ளப்படுகிறான். சபை மேலே போகும் போது சாத்தான் கீழே வருகிறான். பின்பு அவன் அண்டி கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்து மிருகம் என்று அழைக்கப்படுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் அவன் மிருகத்தின் முத்திரையை போடுகிறான். பாருங்கள், தடை செய்கிற அவனால் மட்டுமே கிறிஸ்தவமானது தன் பரிசுத்தத்தில் இப்பொழுது பூமியில் மேல் விடப்பட்டுள்ளது. தேவனுடைய ஆலயத்தில் அவன் உட்கார்ந்து தேவன் போல் தன்னை காண்பித்து உலகில் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று தெசலோனிக்கே நிருபத்தில் கூறப்பட்டுள்ளதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவன் வெளிப்படும் சமயம் வரை இது தொடர்ச்சியாக நடைபெற்று அக்கிரமம் உலகில் மிகுதியாகும். காரணம், அதுவரை அது அறியப்படாது. அப்பொழுது சபையானது எடுக்கப்படும். அது எடுக்கப்பட்ட பின்னர் அவன் இப்பொழுது அந்தி கிறிஸ்துவிலிருந்து மாறுகிறான். ஓ என்னே சபை, அந்த மகத்தான சபை, அவன் அந்தி கிறிஸ்துவில் என்று மாறி மிருகம் என்று அழைக்கப்படுகிறான். இதை ஜனங்களுக்கு புரிய வைக்க எனக்கு எத்தனை ஆவல். அந்தி கிறிஸ்து என்பதும் மிருகம் என்பதும் ஒரே ஆவிதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அங்கே திருத்துவம் காணப்படுகிறது. ஆமையா, பிசாசின் வல்லமை மூன்று கட்டங்களில் வெளிப்படுகின்றது. நிக்கோலாயாவி கிரீடம் சுட்டப்படுவதற்கு முன் அது மனிதருக்குள் வாசம் செய்ய வேண்டும் என்பது நினைவிருக்கட்டும். பாருங்கள், இப்பொழுது இதை கவனியுங்கள். மூன்று கட்டங்கள். முதலாவது கட்டத்தில் அவன் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான். இரண்டாவது கட்டத்தில் அவன் கள்ள தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறான். மூன்றாவது கட்டத்தில் அவன் மிருகம் என்று
அழைக்கப்படுகிறான்.
கவனியுங்கள், நிக்கோலாய் மதஸ்தரின் போதகம், அந்தி கிறிஸ்துவின் போதகம் பவுலின் காலத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழுமினது. அந்தி கிறிஸ்து, பின்பு அந்த போதகம் மனிதனான போது கத்தோலிக்க சபையின் குருக்களாட்சியை குறித்து பிரசங்கிக்கும் தீர்க்கதரிசியாக அவன் விளங்குகிறான். கள்ள தீர்க்கதரிசி, போப்பாண்டவர் தான் தவறான போதகத்துக்கு தீர்க்கதரிசி. ஆகவே அதன் காரணமாகவே அவன் கள்ள தீர்க்கதரிசி ஆகிறான். மூன்றாவது கட்டத்தில் அவன் மிருகம் என்னும் பெயர் கொள்கிறான். அஞ்ஞான ரோம மார்க்கம் பெற்றிருந்த எல்லா வல்லமையும் ஒரு மனிதன் பெற்று முடிசூட்டப்படுகிறான். ஏனென்றால் ஏழு தலைகளுள்ள மிருகம் வலு சர்பம் பரலோகத்திலிருந்து தாழ தள்ளப்பட்டு இந்த கள்ள தீர்க்கதரிசிக்குள் வாசம் செய்கிறது. அந்த வலுசர்பம் ஏழு தலைகளில் ஏழு கிரீடங்களை சூடியிருந்தது. அது பூமியிலும் சமுத்திரத்திலும் தள்ளப்படுகிறது. அது சரி, நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? யார் இந்த வெள்ளை குதிரையின் மேல் இப்பொழுது சவாரி செய்பவன்? அது யார் என்று அறிகிறீர்களா? அவன்தான் சாத்தானின் பராக்கிரமசாலி. ஒரு இரவு நான் இங்கு அமர்ந்திருக்கும் சகோதரன் நார்மன், சகோதரன் ஃப்ரெட் என்று நான் நினைக்கிறேன். இவ்விருவரோடு ஒரு மனிதன் அந்தி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதை கேட்க சென்றிருந்தேன். அவரோ அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்னும் ஸ்தாபனத்தின் தலை சிறந்த போதகர். அந்தி கிறிஸ்து பற்றி அவருடைய வியாக்கியானம் இவ்வாறு இருந்தது. அதாவது, அவர்கள் ஒரு விதமான வைட்டமினை மனிதனிலிருந்து எடுத்து அவனில் உள்ள அந்த ஜீவனை ஒரு பெரிய சொரூபத்துக்குள் மாற்றுவார்களா? அப்பொழுது அது ஒரு பட்டயம் பூராவும் நிரப்பும் அளவிற்கு ஒரு பெரிய சொரூபமாக மாறிவிடுமாம். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதாக உரிமை பாராட்டும் ஒரு மனிதன் இவ்வித தவறான நம்பிக்கை கொண்டிருக்கலாமா? வேதமோ அந்தி கிறிஸ்து யார் என்பதை இங்கே தெளிவாக எடுத்து கூறுகின்றது. அவன் ஒரு மனிதன். கவனியுங்கள், வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்பவன் சாத்தானின் பராக்கிரமசாலியே அல்லாமல் வேறு யாரும் இல்லை. பிசாசு அவனுக்குள் வாசம் செய்யும் ஒருவன். அவன் கல்வியறிவு படைத்த நிபுணன். இப்பொழுது உங்கள் செவிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன என்று நான் நம்புகிறேன். ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடவிருக்கின்ற அந்த பதவிக்கு அந்த அடுத்த மனிதனை காட்டிலும் இந்த மனிதன் நுண்ணறிவு பெற்றவராக என்று காண்பதற்காக அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு பிசாசின் பிள்ளைகளில் ஒருவனை தொலைக்காட்சியில் சோதித்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், ஆனால் அவனிடம் மிகுந்த ஞானம் உண்டு. சாத்தானும் அப்படித்தான் இருக்கிறான். அவன் ஞானத்தை விற்க முயல்கிறான். அதை ஏவாளுக்கு அவன் விற்றான். நமக்கும் அதை அவன் விற்று போட்டான். அதன் விளைவாக நாம் விரும்பியிருந்த பராக்கிரமசாலியை நாம் பெற்றுக் கொண்டோம். சரி, முழு உலகமே ஒரு பராக்கிரமசாலி வேண்டும் என்று விரும்புகிறது. அவர்கள் அவரை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். சபை எடுக்கப்பட்டு சாத்தான் கீழே தள்ளப்படும் வரை சற்று காத்திருங்கள். சாத்தான் மனிதனுக்குள் வாசம் செய்வான். அது சரி, நன்கு பணிபுரிய அவர்களுக்கு ஒருவன் தேவைப்படுகிறது. அவர்கள் விருப்பப்படி அவன் செய்வான். கல்வியறிவு பெற்றவன் சாத்தானின் பராக்கிரமசாலி. கல்வியறிவு படைத்த ஞானமுள்ளவனாய் தனக்கு சொந்தமான சபை தத்துவத்தை உண்டாக்கி கொண்டான். அவன் ஜனங்களை வஞ்சிக்கும்படி ஸ்தாபனமாகிய வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்கிறான். அவன் உலகில் உள்ள எல்லா மதங்களையும் ஜெயிப்பான். ஏனெனில் அவர்கள் எல்லோரும் உலக சபை மாநாட்டின் அங்கத்தினர்களாகிவிடுவர். ஏற்கனவே அவர்கள் அதற்கென்று கட்டடங்களை கட்டி எல்லாம் ஆயத்தப்படுத்திவிட்டனர். இனி செய்ய வேண்டியதோ வேறொன்றுமில்லை. எல்லா சபை ஸ்தாபனங்களும் அந்த மாநாட்டில் புகுந்துவிட்டன. அதற்கு ஆதரவளிப்பது யார்? ரோமாபுரிதான். இப்பொழுது போப்பாண்டவர் நாம் எல்லோரும் ஒன்று, ஆகையால் நாம் ஒன்றுபட்டு ஒன்றாக நடப்போம் என்று அறை கூவுகிறார். முழு சுவிசேஷத்தை பின்பற்றுபவரும் கூட அதில் சேர்வதற்கென தங்கள் சுவிசேஷ போதங்களை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஸ்தாபனத்தின் காரியங்களை காணக்கூடாதவாறு குருடாகிவிட்டனர். அவர்கள் சத்தியத்தை புறக்கணித்து விட்டனர். சத்தியம் அவர்கள் முன்னிலையில் வைக்கப்பட்டது, ஆனால் அவர்களோ அதை விட்டு அகன்று விட்டனர். இப்பொழுது பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக அவர்கள் கொடிய வஞ்சகத்தால் பீடிக்கப்பட்டு ஆக்கிரிக்குள்ளாகின்றனர். அவர்கள் சரியாக அவ்விதமே இருக்கிறார்கள். ஆண்டிகிறிஸ்து அவர்கள் எல்லோரையுமே தன்னுடைய ஆதிக்கத்துக்குட்படுத்துகிறார். உலக தோற்றத்திற்கு முன்னால் இந்த முத்திரைகளின் புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத பூமியில் குடிகள் எல்லோரையும் அவன் ஏமாற்றினான் என்று வேதம் உரைக்கின்றது. அவன் ஏமாற்றினான் என்று வேதம் கூறினால் அவன் நிச்சயமாக ஏமாற்றினான் என்பதாகும். நான் இன்னென்ன ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆம், அதுதான் சரியாக வேசியின் ஸ்தாபனம். அது தொடங்கப்பட்ட நாள் முதற் கொண்டே முழுவதும் அந்திகிறிஸ்துவின் ஆதிக்கத்தில் தான் உள்ளது. நான் அது என்று கேள்விப்படுவேன், ஆனால் அது சத்தியமாயிருக்கின்றது. நான் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். இப்பொழுது கவனியுங்கள், அவன் ஜெயிப்பான். அவன் மிருகமாக மாறுவதற்கு முன்பே இப்பொழுது அவன் ஜெயித்து எல்லாவற்றையுமே தன் ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறான் என்பதை பாருங்கள். கொடூரமான தண்டனை என்னவென்பதை காண வேண்டுமானால் சற்று பொறுத்திருங்கள். பூமியில் கைவிடப்பட்டவர்கள் என்ன விதமான கொடூரத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் காணலாம். அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாகும். தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டு எடுக்கப்பட்ட பின்பு வலு சர்வம் ரோமாபுரி தன் வாயிலிருந்து வெள்ளத்தை கைவிடப்பட்ட ஸ்திரீயின் சந்ததியின் மேல் ஊற்றி அவளோடு போர் செய்கின்றது. வலு சர்பம் கைவிடப்பட்டவர்களோடு போர் புரிந்தது. அவள் உள்ளே பிரவேசிக்க விருப்பம் கொள்ளவில்லை, ஆகையால் அவள் மிருகத்தை போன்று வேட்டையாடப்படுவாள். ஆனால் உண்மையான சபையோ கிறிஸ்துவின் கிருபையினால் ரத்தத்தின் கீழ் இருந்ததால் எந்த உபத்திரவத்தினூடாகவும் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கு எந்த உபத்திரவ காலமும் கிடையவே கிடையாது. இனிமேல் சபைக்கு அடுத்ததாக நிகழ வேண்டியது எடுத்துக் கொள்ளப்படுதலாகும். ஆமேன், ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ, இது எனக்கு எவ்வளவு பிரியமாயிருக்கிறது. நான் உங்களுக்கு கூறட்டும், அந்திகிறிஸ்து எத்தகைய ஜெயங்கொள்ள போகிறான் என்று நாம் பார்த்தோம். அவன் உண்மையாகவே ஜெயங்கொள்ள போகிறான். அவன் ஏற்கனவே ஜெயங்கொண்டு விட்டான். அவன் இனிமேலும் ஜெயிப்பதற்கு எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, அவ்வளவுதான். அவர்கள் பணத்தை இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறார்கள், அது சரியானதாகும். தேவனை காட்டிலும் பணத்தை அதிகமாக அவர்கள் நேசிக்கிறார்கள். இப்பொழுதோ அவர்களுடைய எண்ணமெல்லாம் அவர்களிடத்தில் எவ்வளவு பணம் சேர்ந்து விட்டது என்பதாகும். அது என்ன? சபைக்கு பணத்தை அளித்தால் அவள் உலகம் முழுவதையும் புரட்சிக்குள்ளாக்குவாள். சபைக்கு பணத்தை கொடுத்தால் அவள் உலகம் பூராவும் சுவிசேஷகரை அனுப்புவாள். அவள் என்ன செய்வாள்? அவள் உலகத்தை கிறிஸ்துவுக்காக மாற்றிவிடுவாள் என்று அநேக முறை சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். பரிதாப நிலையில் உள்ள என் குருட்டு நண்பனே, நான் உனக்கு ஒன்றை கூறட்டும், உலகம் பணத்தின் மூலம் ஜெயிக்கப்படாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக மாத்திரமே அது ஜெயிக்கப்படும். மறித்தாலும் பரவாயில்லை என்று தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிற்கும் வீரமுள்ள மனிதர்களை தேவனுக்கு என்று அனுப்புங்கள். உலக தோற்றத்துக்கு முன்பு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் தங்களுடைய பெயர் எழுதப்பட்டவரே ஜெயிப்பார்கள். அவர்களே அதை கேட்பார்கள். பணத்திற்கும் அதற்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. பணம் அவர்களை மேலும் ஸ்தாபனங்களின் பாரம்பரியத்தில் தான் ஆழ்த்திவிடும். இப்பொழுது கவனிப்போம். ஆம், அவன் கல்வியறிவு படைத்த நிபுணனாயிருப்பான். அவன் சாமர்த்தியம் கொண்டவனாயிருப்பான். என்ன என்ன என்ன, அவளை சூழ்ந்துள்ள அவள் பிள்ளைகளும் PhD, LLD, இரட்டை LD, QSD, ABCDEF முதல் Z வரையான அநேக வேதத்துவ பட்டங்களை பெற்றிருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே சாமர்த்தியம் உள்ளவர்களாயிருப்பார்கள். ஏன்? அதுதான் சாத்தானின் முறையாகும். வேதத்துக்கு விரோதமாய் அமைந்திருக்கும் சாமர்த்தியமான உபாயம் ஒவ்வொன்றும் சாத்தானால் உண்டானதாகும். ஏவாளை அதன் மூலமாகத்தான் அவன் வசியப்படுத்தினான். ஏவாள் அவனிடத்தில் இது செய்ய வேண்டாம் என்று தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று கூறினாள். அவனோ, ஆனால் சற்று பொறு, நிச்சயமாக தேவன் அப்படி செய்ய மாட்டார் என்றாலும் நானும் கண்களை திறந்து ஞானத்தை சற்று அளிக்கிறேன் என்றான். அவள் அதை பெற்றுக் கொண்டாள். நாம் அவனை விரும்பிக் கொண்டே வந்திருக்கிறோம். நாம் அதை பெற்றுக் கொண்டோம். இந்த தேசமும் அதை பெற்றுக் கொண்டது. கவனியுங்கள், அவன் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களின் மேலும் ஜெயங்கொள்ளுவான். கடைசி வாரத்தில் தானியேலின் ஜனங்களாகிய யூதர்களோடு அவன் உடன்படிக்கை செய்வான். இங்கு புறஜாதியார் என்றும் தானியேலின் ஜனங்கள் என்றும் பாகுபாடு உண்டாகிறது. அதை நான் கரும்பலகையில் எழுதி உங்களுக்கு முன்னமே விவரித்திருக்கிறேன். நீங்கள் அதை பரிபூர்ணமாக காண்கிறீர்கள். அது அங்குதான் உள்ளது. தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவன் அங்கு இருக்கிறான். ஸ்தாபனங்களின் முறைமை பிசாசினால் உண்டானது. அதன் மேல் வேறெந்த போர்வையும் போட முடியாது. பாருங்கள், சரியாக அது பிசாசின் வேறாக அமைந்துள்ளது. இப்பொழுது நான் சாமர்களில் உள்ள ஜனங்களை குறித்து சொல்லவில்லை. அவர்களில் அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். ஆனால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, அடுத்த முறை நான் வரும்போது நாம் எக்காலங்களை பற்றி ஆராயும் போது மூன்றாம் தூதன் தோன்றி என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லும் போது தூதர் முழங்கும் போது கடைசி எக்காலத்திற்காக செய்தி விடுகிறது. கடைசி தூதரின் செய்தியின் போது கடைசி முத்திரை திறக்கப்படுகிறது. இவையெல்லாம் ஒரே நேரத்தில் சம்பவிக்கிறது. ஆமையா, எல்லாம் ஒருங்கிணைந்து நித்தியத்திற்குள் போகின்றது. இப்பொழுது என்ன, அதே சமயத்தில் இவன் ஜெயித்துக் கொண்டே செல்லும் போது தேவனும் ஏதாவது ஒன்றை செய்வார். நான் முடித்து விடுகிறேன். சாத்தானுக்கே நாம் எல்லா புகழையும் அளிக்க வேண்டாம். அவனை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். பாருங்கள், இந்த பெரிய காரியம் அங்கே நிகழ்ந்து கொண்டே வந்து இந்த பெரிய ஸ்தாபனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கம்யூனிசத்தை எதிர்க்கும் போது அவர்களை ஜெயிப்பதற்காகவே தேவன் கம்யூனிசத்தை எழுப்பியுள்ளார் என்பதை அவர்கள் அறியார்கள். நிச்சயமாக ருஷ்யாவில் கம்யூனிசம் எழும்ப காரணம் என்ன, அங்குள்ள ரோமசபையும் மற்றவைகளும் அசுசிப்பட்டிருந்த காரணத்தினால்தான். ருஷ்யாவில் அவர்கள் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு ஒன்றும் கொடுக்காமல் அவர்களை சாகுமறை பட்டினி கிடத்தினர். அதற்கு பதிலாக உலகில் உள்ள மற்றவரை போல் வாழ்ந்தனர். நான் அண்மையில் மெக்சிகோவுக்கு சென்றிருந்த போது அங்குள்ள ஏழை பிள்ளைகளை கண்டேன். எந்த கத்தோலிக்க தேசமும் தங்கள் ஜீவனாம்சத்துக்கு வேண்டியவர்களை போதுமான அளவுக்கு பெற்றிருக்கவில்லை. அவைகளில் ஒன்றும் அவ்வாறு இல்லை. எங்கே என்று கேட்கிறீர்களா? அவைகள் எங்கே என்று எனக்கு காண்பியுங்கள். எந்த ஒரு கத்தோலிக்க தேசமும் தனக்கு வேண்டியவைகளை பெற்றிருக்கவில்லை. பிரான்ஸ், இத்தாலி, மெக்சிகோ போன்றவை நீங்கள் எங்கே சென்று பார்த்தாலும் அவைகளுக்கு சுய உதவியே இல்லை. ஏன், சபையானது அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டு விடுகிறது. ஆகையால் தான் ருஷ்யா கிறிஸ்தவ மார்க்கத்தை உதைத்து தள்ளிற்று. என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். நான் இதை அறிவேன். நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆலயமணி அடிப்பதை கேட்டபோது ஏதோ பொன்விழாதான் அங்கு கொண்டாடப் போகிறார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒரு ஏழ்மையான பெண்மணி காலை இழுத்து இழுத்து நடந்து வர அவளது தகப்பனார் அவள் குழந்தைகளை சுமந்து கொண்டு வந்தார். அக்குழந்தைகள் இரண்டோ அல்லது மூன்றோ அழுது கொண்டே இருந்தன. மறித்த ஒரு ஸ்திரீக்கு அங்கே அந்த பெண்மணி நோன்பு செய்து கொண்டிருந்தாள். அதன் மூலமாக அவள் பரலோகத்திற்கு செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டாள். ஓ, என்ன ஒரு பரிதாபமான செயல்! அப்பொழுது நான் அங்கு நின்று கவனித்துக் கொண்டிருந்தேன். கத்தோலிக்க நாடுகளில் உள்ள சபை எல்லாவற்றையுமே பறித்துக் கொள்வதால் ஜனங்களின் பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாய் உள்ளது. இங்கே பாஞ்சோ பிராக் என்னும் எளியவன் இருக்கலாம். அவன் ஒரு கொத்தனார் பணி செய்து வாரத்திற்கு 20 பீசோக்கள் சம்பாதிக்கிறான். அவன் ஒரு ஜோடு பாதரட்சை வாங்க வேண்டுமானால் 20 பீசோக்கள் தேவைப்படும். அதுதான் அவர்கள் பொருளாதார நிலையாகும். அங்கு கொத்தனார் பணி செய்கிற அவன் வாரத்திற்கு 20 பீசோக்கள் வாங்குகிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அவன் எவ்வளவு வாங்குகிறான் என்று எனக்கு தெரியாது. அத்தகைய பொருளாதார நிலை இங்கிருந்தால் என்னவா இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். கவனியுங்கள், இப்பொழுது அவன் வாரத்திற்கு 20 பீசோக்கள் சம்பாதித்தால் எப்படி இருக்கும்? அங்கு சிக்கோ என்னும் புனப்பெயர் கொண்டவன் வாரத்துக்கு 5 பீசோக்கள் சம்பாதிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனுக்கு 10 குழந்தைகள் இருப்பார்கள். ஆனால் யாரோ ஒருவர் கதவை தட்டி அவன் பாவ நிவர்த்திக்கன்று பிடத்தின் மேல் வெழுகுவத்தை ஏற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சம்பாதனையில் 4 பீசோக்கள் வாங்கிக் கொண்டு செல்வர். அந்த பீடம் லட்சக்கணக்கான டாலர்கள் மதிப்பு கொண்ட பொன்னினால் செய்யப்பட்டிருக்கும். அங்குதான் காரியம். அதுதான் அவர்களுடைய பொருளாதார நிலைமை. அவிதமாகத்தான் தேசங்கள் இருக்கின்றன. அது எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறது. சபை எல்லாவற்றையுமே பிடுங்கிக் கொள்கிறது. ரோமன் கத்தோலிக்க சபை அனைத்தையும் தன் கரங்களில் கொண்டுள்ளது. அவ்வளவே. அத்துடன் வேதம் கூறுகிறபடி யூதரின் செல்வமும் அவர்கள் செய்யும் உடன்படிக்கையின் மூலம் ஒன்று சேரும். அப்பொழுது அந்திகிறிஸ்து மிருகமாக மாறுகிறான். அவன் உடன்படிக்கையை முறித்து பலாத்காரம் செய்கிறான். அவன் ஸ்திரீயின் சந்ததியில் மீதியாயுள்ளவர்களை பீரிட்டு வாயினின்று வெள்ளத்தை ஊற்றிவிட்டு அவர்களோடு போரிடுவான். அப்பொழுது அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அதே சமயத்தில் மனவாட்டி மகிமையில் கல்யாணம் செய்து கொள்கிறான். பாருங்கள் நண்பனே, அதை இழந்து போக வேண்டாம். நான் அங்கு இருப்பதற்கு தேவன் தாமே ஒத்தாசை செய்வாராக. அதற்காக எந்த கரையும் செலுத்த வேண்டுமானாலும் பரவாயில்லை. எவ்வாறாயினும் நான் அங்கு இருக்க விரும்புகிறேன். இப்பொழுது கவனியுங்கள், அந்தி கிறிஸ்துவின் துன்புறுத்தல் யாவும் பூமியில் நிகழ்வதற்கு சற்று முன்பு தேவன் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். எல்லா ஸ்தாபனங்களும் மனவுறுத்தல் காரணமாக தங்களிடையே உள்ள சபை பிரமாணங்களை குறித்த வித்தியாசத்தை பற்றி தக்கித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் சத்தியமான வார்த்தையை கொண்ட ஒரு உண்மையான தீர்க்கதரிசியை ஒரு செய்தியோடு அனுப்புவதாக தேவன் வாக்களித்துள்ளார். அவன் ஜனங்களை தேவனுடைய மூல வார்த்தைக்கும் பிதாக்களின் விசுவாசத்திற்கும் திருப்புவதனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை பரலோகத்திலிருந்து அவர்கள் மத்தியில் இறங்கி அவர்களுக்கு எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கேற்ற வல்லமையை அளித்து அவர்களை உட்பிரவேசிக்க செய்யும். ஆம், இயேசு கிறிஸ்து நேற்று மின்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அந்த வார்த்தை உறுதிப்படுத்தும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். நான் செய்த கிரியைகளையே நீங்களும் செய்வீர்கள். நான் உங்களுடனே இருப்பேன் இன்னும் கொஞ்ச காலம். அதன் பிறகு அவர்கள் என்னை காண மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் ஸ்தாபனங்களை ஏற்படுத்திக் கொண்டு சிதறி போவார்கள். ஆனால் நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் முடிவு பரியந்தம் உங்களுடனே கூட இருக்கிறேன், உங்களுக்குள் இருப்பேன். முடிவில் தேவ கோபாக்கினை ஊற்றப்படும், அங்குதான் காரியம். ஓ தேவனே, அந்த வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்பவன் யார்? நீங்கள் இப்பொழுது குருடராயில்லை, அவன் யார் என்பதை உங்களால் இப்பொழுது காண முடிகிறது. அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஏமாற்றும் அந்த ஆவி புறப்பட்டு ஸ்தாபனங்களில் நுழைந்து விட்டது. தேவனிவைகளை என் மூலம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பதை பாருங்கள். ஒரு மனிதன் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி கையில் வில்லை பிடித்துக் கொண்டு அம்புகளின்றி செல்வதை அவர் நமக்கு காண்பித்தார். அவன் ஒரு பொய்க்காரன், அவனுக்கு வல்லமை ஏதும் கிடையாது. நீங்களோ சபையின் வல்லமை என்று கூறுகின்றீர்கள், அந்த வல்லமை எங்கே? அவர்கள் வல்லமை காணப்படும்படி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நாங்கள் தான் ஆதிசபை என்று கூறுகிறார்கள். ஆதிசபை பிசாசுகளை துரத்தி பிணியாளிகளை சுஸ்தமாக்கி மரித்தோரை உயிரோடு எழுப்பினது, அத்தரிசனங்களை கண்டது. அவை எல்லாம் இப்பொழுது எங்கே பாருங்கள்? பொய்க்காரன் அம்புகள் இல்லாமல் வில்லை பிடித்திருக்கிறார், அது உண்மை. ஆனால் கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேல் வரும்போது அவர் வாயிலிருந்து மின்னல் வேகத்தில் ஒரு பட்டகம் புறப்பட்டு சென்றது என்பதை நீங்கள் பாருங்கள். அது அவர் விரோதிகளை அழித்து பிசாசை கீழே தள்ளிற்று. அது எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்தியது. அவர் வஸ்திரம் ரத்தத்தில் துவைக்கப்பட்டிருந்தது. அவர் தொடையில் தேவனுடைய வார்த்தை என்று எழுதப்பட்டிருந்தது. ஆமென். அவர் பரலோகத்திலிருந்து தம் சேனைகளுடன் இதோ அவர் வருகிறார். ஆனால் வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்யும் மற்றவனோ எக்காலத்தும் பூமியில் தான் இருக்கிறான். அவன் அந்திகிறிஸ்துவாய் இருந்து மாறுவான். அவன் அவ்வாறு மாறும் போது ஒரு கள்ளத்திற்கதரிசியாக மாறுவான். பாருங்கள், அவன் முதலில் அந்திகிறிஸ்துவாக ஆவியாக துவங்கினான். பின்னர் அவன் ஒரு கள்ளத்திற்கதரிசியாக மாறுகிறான். அதன் பின்னர் பிசாசு கீழே தள்ளப்படும் போது அவன் பிசாசாகவே மனிதனுக்குள் குடிகொள்கிறான். மூன்று கட்டங்கள். முதலாவதாக அவன் பிசாசின் ஆவியாயிருக்கிறான். பின்னர் கள்ள போதகத்தை போதிக்கும் கள்ளத்திற்கதரிசியாக அவன் ஆகிறான். அடுத்ததாக அவன் பிசாசாகவே மனிதனுக்குள் குடிகொண்டு வருகிறான். பாருங்கள், அவன் அவிதமாகவே இருக்கிறான். இந்த பிசாசு பரலோகத்தில் இருந்து தள்ளப்பட்டு ஒரு மனிதனுக்குள் குடிகொள்ளும் அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரும் மேலே சென்று மனிதனுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். ஆமேன். ஓஹோ, என்ன ஒரு தருணம்! நாளை இரவு தேவனுக்கு சித்தமானால் நாம் இரண்டாம் உத்தரையை பார்ப்போம். நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? நான் கூறினதை இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் இப்பொழுது ஒளிநாடாவை நிறுத்திவிட்டேன். நான் அதை கேட்கப் போகிறேன், நீங்கள் அதை அறிவீர்கள். பாருங்கள், ஆனால் நான் அதை எதிர்பார்க்கிறேன். சகோதரனே, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கூறட்டும். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக எப்பொழுதும் ஸ்தாபனங்களுக்கு விரோதமாக என்னை எச்சரித்துக் கொண்டே வந்தார் என்பதை என் வாழ்நாளில் இன்று முதன்முறையாக நான் நன்றாக புரிந்து கொண்டேன். இவைகளை தேவனாகிய கர்த்தர் எனக்கு காண்பித்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது சத்தியம் என்பதை நான் அறிவேன். இதோ இந்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. அவன் காலங்கள் தோறும் சவாரி செய்து கொண்டே வந்து முடிவில் அவன் யார் என்பதை முற்றிலுமாக வெளிப்படுத்துகிறான். பாருங்கள், அது அவன்தான். இப்பொழுது நாமோ அதன் பேரில் வஞ்சிக்கப்படுகிறதில்லை. உங்கள் கண்கள் இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளன. அவிதமான காரியங்களை விட்டு அகன்று செல்லுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரில் அன்பு கூறுங்கள். அவரோடு நிலைத்திருங்கள். ஆமையா, பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். மூன்று காரியங்கள்: வார்த்தையினால் நிரூபிக்கப்பட்டு, ஒரு புகைப்படத்தின் மூலம் காண்பிக்கப்பட்டு, ஆவியின் கிரியைகளின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டு, அது வார்த்தையா இருக்கிறது என்று ரூபகாரப்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தாவே, இந்த உருமாள்களின் மீது அந்த வார்த்தை வரட்டும். வியாதியஸ்தரை குணப்படுத்தும். கர்த்தாவே, இப்பொழுது இங்கே சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு நபரையும், அங்கே வெளியில் இருந்து கொண்டு கடிதம் மூலம் எழுதுபவர்களையும், தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்பவர்களையும் குணப்படுத்தும். பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் சுகமளிக்கும் ஆராதனையை தொடர்ந்து நடத்துகையில் இப்பொழுது சுகமாக்கப்பட வேண்டிய மற்றொரு சுகமளித்தல் உண்டு. ஆனால் கர்த்தாவே, அது ஆத்மாவாய் உள்ளது. அது ஒழுங்குடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தாவே, இந்த காரியங்கள் நிகழ வேண்டும். தேவனே, கூறப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளை இப்பொழுதே நீர் எடுத்து அவைகளை ஜனங்களுக்கு உண்மையாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் அதை காணட்டும். பிதாவே, நெருக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்திற்காக கூறப்பட்டுள்ள போதுமானவற்றை பரிசுத்த ஆவியானவர் தாமே எடுத்து அதை அவர்களுடைய இதயங்களில் வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வேத வாக்கியங்களை குறித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவைகளை ஆராய்ந்து படிப்பார்களாக. செய்தியை ஒலிப்பதிவு செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது ஒலிநாடாக்களில் செய்தியை கேட்பவர்கள் அதை கூர்ந்து கவனித்து கேட்பார்களாக. மேலும் அதற்கு தங்களுடைய சொந்த வியாக்கியானத்தை அளிக்காமல் வார்த்தையை நன்கு ஆராய்ந்து படிப்பார்களாக. பிதாவே, இதை அருளும். நான் இவை எல்லாவற்றையும் உம்மிடத்தில் உம்முடைய மகிமைக்காக இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறேன். ஆமேன். Thank you. ஆமென். ஓ, உங்களுக்கு நன்றி. ஓ, அவரை அறியாத எவரேனும் இங்கு இருந்தால் இப்பொழுது அவரை ஏற்று மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். நேரடியான கடுமையான கடிந்து கொடுதலுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எப்போதாவது அவரண்டை நெருங்கி சேர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் இதற்கு பின்வரும் நாட்களுக்காக அதை இப்பொழுதே செய்யுங்கள். அந்த முத்திரை உடைதலாய் அது இருந்திருந்தால் என்னவாகும்? அந்த ஒரு நாள் அங்கே நின்று கொண்டிருந்த போது அந்த மூன்று சாட்சிகளும் அருகில் நின்று கொண்டிருக்க அங்கே அனுப்பின தூதன் அந்த வெடி சத்தம் என்னை பூமியிலிருந்தே உயர தூக்கிச் சென்றது. என்னை மேலே தூக்கிச் செல்லும் ஒரு வெடி சத்தம் உண்டாகும் என்று நான் அங்கு போவதற்கு முன்பே அதை உங்களிடத்தில் நான் கூறினேன். எனவே நான் ஏழு தூதர்களால் மேலே தூக்கிச் செல்லப்பட்டு கிழக்கே வந்தேன். அந்த காரியம் என்னை பூமியிலிருந்து தூக்கி குலுக்கியது போன்றிருந்தது. டூசானில் அது நிகழ்ந்த போது என்னோடு அப்போது நின்று கொண்டிருந்த சகோதரன் நார்மன் அவர்களே, சகோதரன் ஃபிரெட் சாப்டன் அவர்களே, அது சரிதானே? அங்கே தரிசனத்தில் கூறப்பட்ட விதமாகவே நான் என்னுடைய துணியில் ஒட்டி கொண்டிருந்த ஒட்டுமுள்ளை எடுத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது டூசானில் அது உண்மையானால் சகோதரன் ஃபிரெட், சகோதரன் நார்மன், உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அவர்கள் அங்கிருக்கிறார்கள். நீங்கள் அங்கிருந்த சாட்சிகள் என்பதை ஜனங்கள் காணும்படியாக உங்களுடைய காலூன்றி எழும்பி நில்லுங்கள். நான் என் ஜீவியத்தில் அதை போன்ற எந்த காரியத்தையுமே கேட்டதில்லை. உடனே அதற்கு பின் அவர்கள் அந்நாள் முழுவதுமே வேட்டையாடவில்லை. அதற்கு அடுத்த நாள் காலையில் நான் ஃப்ரெட் அவர்களை வேண்டினேன். அவர் இதை அறிந்திருக்கவில்லை. நான் அவரை வேட்டையாட செல்லும்படி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். போய் வேட்டையாடுங்கள், போய் வேட்டையாடுங்கள் என்று தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தேன். ஆனால் தேவன் கூறியிருந்தார், அவர் வேட்டையாட செல்ல மாட்டார் என்றும், நீயோ அப்பொழுது கிழக்கு நோக்கி போய் கொண்டிருப்பாய் என்றும் முன்னமே அவர் என்னிடத்தில் கூறியிருந்தார். அந்த ஏழு தூதர்கள் முதலில் வெடி சத்தம் உண்டானது. ஆம், அது என்ன? நாம் கடைசி மணி வேளையில் இருக்கிறோம். பார்த்தீர்களா? நான் நேசிக்கிறேன். நாம் அவரை ஆராதிப்போமாக. நான் அவரை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் என்னை முதலில் நேசித்தார். நாம் எழுந்து நிற்போமாக. சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்தினிலே. சகோதரர்களே, நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் இப்பொழுது நம்முடைய இருதயங்களை நாம் சுத்திகரிப்போமாக. என் சகோதரிகளே, நான் உங்களிடத்தில் பயபக்தி உண்டாக பேசியிருக்கிறேன். ஆனால் நான் அதை தேவ அன்போடு செய்துள்ளேன். நான் உங்களை நேசிக்கின்ற காரணத்தால் நீண்ட தலைமுடியை வைத்துக் கொள்ளுதல், சரியாக உடை உடுத்துதல், சரியாக செயல்படுதல் போன்றவற்றை குறித்து பேசியிருக்கிறேன். தேவ அன்பு நிமித்தமாக நான் அதை செய்துள்ளேன். தேவனுடைய வெண்மையாக்கும் திரவம் இருக்கும் போதே நாம் நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக்கிக் கொள்வோமாக. இன்று காலையே ஒரு கால் மிகவும் தாமதமானதா இருக்கலாம், அவர் புறப்பட்டு வரலாம். சகோதரர்களே, இந்த காரியங்கள் இந்த விதமாக நிகழும் போது அது மத்தியஸ்த ஊழியத்தின் முடிவாயிருக்கலாம். அதை குறித்து நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்தது உண்டா? அதுதான் என்று எனக்கு தெரியாது. அதுதான் என்று நான் கூறுகிறதில்லை. ஆனால் அப்படி இருந்தால் என்னவாகும்? அப்படி இருந்தால் என்னவாகும்? அதை குறித்து என்ன? அப்பொழுது மீட்பே இனிமேல் இருக்காது. அந்த நேரத்தில் அது போய்விட்டிருக்கும். அது முடிந்துவிடவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது உள்ளது என்ற ஒரு சாத்தியம் உண்டு. நான் அவரை நேசிக்கிறேன். கர்த்தாவே, எங்களை சுத்திகரியும். அவரை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார். சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்தினிலே. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. தேவனுக்கு மகிமை. நான் அந்த இனிமையான உணர்வை விரும்புகிறேன். நீங்கள் அதை உணர்கிறதில்லையா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகித்து அந்த இனிமையான உணர்வோடு சுற்றி வருகிறார். ஓ, எவ்வளவு அற்புதமானது! ஓ, அவருடைய இரக்கத்தை குறித்து சிந்தியுங்கள். நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார். சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்தினிலே. நண்பனே, அதை மறந்து விடாதே, அதை மறந்து போகாதே. அதை வீட்டிற்கு உன்னோடு கொண்டு செல், அதனோடு தரித்திரு. அதை உன்னுடைய தலையணையின் மேல் படுத்திருக்கும் போதும் நினைவில் வைத்து பற்றிக் கொண்டிரு. அதை மறந்துவிடாதே. அதனோடு தரித்திரு. இப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய போதகர் சகோதரன் நெவில்.